सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम जय सद्गुरु महाराज की समस्त भागवतल को राधे कृष्ण राधे कृष्ण जदया पात्रम ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नाधयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यम अच्युत पदांबुज युग्म रुग्म व्यामोहत स्थितितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवदोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाह भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांगुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेव सुधं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं सर्वत्र गोविंदनाम संकीर्तनं கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வரதா வெற்றிவேல் முருகனுக்கு பகவான் பக்தாளிடத்திலே பிரியம் வைக்கிறா போலே வேறு எது மேலேயும் பிரியம் வைக்கிறதில்லை. நாகம் வசாமி வைகுண்டே அப்படின்றார். நான் வைகுந்தத்தில் இல்லப்பா அப்படின்றார். எங்கடா இருக்கார் அப்படின்னா, எங்க என் பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ அங்கே இருக்கேன் அப்படின்றான் பகவான். அப்ப நாம சங்கீர்த்தனம் தான் அவனுக்கு பிடிக்கிறது, இது நிரூபணமாகிறது. அந்த நாம சங்கீர்த்தனம் யார் விடாம பண்றாளோ அவர்களை கண்ணனுக்கு அப்படி பிடிக்கும். பகவத்கீதையில 12வது அத்தியாயம் பக்தி யோகத்திலே பக்தாளுடைய பெருமையை கண்ணன் பேசுறான். எந்த பக்தர்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவனே லிஸ்ட் போடுறான். அந்த குணங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட லோகத்துல இருப்பாளா அப்படின்னு தோன்றது. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் இருந்துட்டுதான் இருக்கா. ரூஹி முகுந்தேவி ரச்சனேன்னு பாடுறாரோன்னு சதாசிவ பிரம்மேந்திராள் அவதூத சந்நியாசி, ஒண்ணுமே தெரியாது, பைத்தியம் மாதிரி அலைஞ்சா இங்கேயும் அங்கேயுமா. எப்பொழுதும் கிருஷ்ண தியானம் ஹரிஸ்மரண, வேற ஒண்ணுமே தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரப்படி தன்னை மறந்து கிருஷ்ணகானம் பாடிட்டு போயிட்டு இருக்கார். பைத்தியம் மாதிரி வஸ்திரம்லாம் கிடையாது. அப்ப ஒரு முஸ்லீம் பார்த்தான், ஏ இது யாரோ பைத்தியம், யாரோ பயங்கரமானவன்னு சொல்லி அவர் பக்கத்தில் அவர் வரும் பொழுது கத்தி எடுத்து ஓங்கி அவர் கையை இப்படி வச்சுட்டு வரார். அவன் நினைச்சுட்டான் இவனை ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினைச்சுட்டான். கத்தி எடுத்து அவர் கையை வெட்டினான். கை துண்டா கீழே விழுந்தது. சாதாரண கையை வெட்டினா ஐயோன்னு ஒரு கத்து கத்துவோம், என்ன வலி வலிக்கும். கொஞ்சோண்டு நகத்தை சதையோட கிள்ளிட்டோம்னாலே நாலு நாள் கையை பார்த்துட்டே இருப்போம், வலிக்கிறதே வலிக்கிறதே. நம்மோட பல்லு நம்முடைய நாக்கு கடிச்சிருக்கும், அந்த வலி தாங்க முடியாம கத்துவோம். நம்ம விரல் நம்ம கண்ணை குத்திருக்கும், ஆ அப்படின்னு. இதுவே வலின்னா கையை வெட்டினா எவ்வளவு வலி இருக்கும். ஆனா இவருக்கு வலியே தெரியல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். கை கீழே விழுந்துடுத்து, துண்டாயி கீழே விழுந்துடுத்து கை, ஆச்சரியமா. ஆனா இவர் பாட்டுக்கு அந்த கை வெட்டுப்பட்டது கூட தெரியாம போயிட்டு இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரா. பயந்து போயிட்டான் முஸ்லிம், இவர் யாரோ சாது போல இருக்கு, நான் தான் இவரை தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பயந்து போய் கீழே விழுந்த அவருடைய கையை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்தான். சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு ஒன்னும் புரியல, என்னப்பா அப்படின்னார். இல்ல உங்க கையை நான் வெட்டிட்டேன், கீழே விழுந்துருத்து அப்படின்னு. சரி கொண்டா அப்படின்னு இன்னொரு கையால வாங்கிட்டார், அப்படி வச்சுட்டார், ஒட்டின்னு கொடுத்தா அவர் பாட்டுக்கு போயிட்டார். தேக பிரஜையே இல்லை. நமக்கு தேக பிரஜை நிறைய இருக்கு, பசி தாகம் சரீர அபிமானம் எல்லாம் இருக்கு. ஆனா மகாத்மாக்கள் தேக அபிமானத்தை ஜெயிச்சுவார். அதனால தானே அவதூத கீதை. எத்தனை குருமார்கள் அவர் சொல்றார், அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்றார். அந்த மாதிரி இன்னைக்கும் எத்தனையோ அவதூத சந்நியாசிகள், அவதூத ஞானிகள் நம்முடைய தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். பெரிய பாக்கியம் அதெல்லாம். இதுவரைக்கும் நீங்க வாசிச்ச இன்னைக்கு பாகவதம் சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு சமர்ப்பணம். ஏன்னா நம்மெல்லாம் அவளை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதே பெரிய பாக்கியம். ரொம்ப வசதியான ஒரு நிலை அது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய தரிசனம் கிடைக்கணும், அதுக்கு தான் இந்த சமர்ப்பணம். அந்த மாதிரி அவதூத சன்னியாசிகளுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அத்தனை தலைமுறையை காப்பாற்றும். அந்த மாதிரி யாரோ ஒரு அவதூத சன்னியாசியினுடைய கிருபா கடாட்சம் தான் இன்னைக்கு பாகவதத்துல உட்கார்ந்துருக்கு. நான் உட்கார்ந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன்னா என் பலம் இல்லை. இந்த மாதிரி யாரோ மகாத்மாக்களுடைய கிருபா கடாட்சம், என்னுடைய சத்குருவனுடைய ஆசீர்வாதம், இல்லாட்டி எனக்கும் பாகவதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. அந்த சரண கமலத்துடைய நிழல் நம்ம மேல பட்டுடுத்துனா ஜெயிச்சுடலாம். இந்த பாவக்கடல்ல இருந்து காப்பாத்தி விட்டுடுவோம். குருபலம் இருந்தா தான் பாகவதம் கிடைக்கும். குருபலம் இருந்தா தான் கிருஷ்ணனுடைய உண்மையான ஸ்திதி என்னன்னு புரியும். இல்லாட்டி ஏதோ ரூபமா கிருஷ்ணனை நினைச்சுப்போம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம், கோவிலுக்கு போவோம், இவ்வளவுதான் இருக்கும். இந்த கிருஷ்ணன் மேல ஒரு அபிமானம், ஒரு நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த், இதெல்லாம் வரணும்னா குரு கிருபை இருந்தாதான் வரும். கிருஷ்ணன் தான் வேணும்னு ஒரு பிடிவாதம் வரணும் அப்படின்னா குரு அனுகிரகம் இருந்தாதான். அதனாலதான் குருவருள் திருவருள்னு சொல்லுவார்கள். குரு கிருபை இருந்துச்சுன்னா போதும், தானா கிடைச்சிடுவானாம் பாகவதம். குரு கிருபதானே, வேதவியாசருடைய கிருபை சுகபிரம்ம மகர்ஷிக்கு கிடைச்சது, சுகபிரம்ம மகர்ஷியினுடைய கிருபை பரிஷத்துக்கு கிடைச்சது, அதே கிருபை சூத பௌராணிகருக்கும் கிடைச்சது, அதனாலே சௌனகாதி ரிஷிகளுக்கும் கிடைச்சது. இந்த சூத பௌராணிகர் அவ்வளவு விசேஷமானவர். அந்த கங்கை கரையில சுகஸ்தல் போனோம்னாலே ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல தானே இவ்வளவு மகாத்மாக்கள் உட்கார்ந்துட்டு இருந்தா, இங்கதானே பரிசுத்த பாகவதம் கேட்டான், இங்கதானே சுகபிரம்ம மகரிஷி உட்கார்ந்துட்டு பாகவதம் சொன்னார்னு நினைக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்தினுடைய மகிமையை அவ்வளவு ஜோரா இருக்கும். சுக்கரஸ்தல்னு பேர். அங்க கீழே உட்கார்ந்துட்டு கிருஷ்ணலீலா வாசிக்கணும், அப்புறம் என்ன இருக்கும். ஏன்னா அந்த மரத்துல ஒரு கிளி உண்டு, அது கத்திண்டே இருக்கும். யாராவது பகவன் நாமத்தை சொன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு சுகபிரம்ம கிளி அங்க ஒண்ணு இருக்கு. அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த மரத்துல இலையெல்லாம் பச்சை பச்சையேன்னு இருக்கும். இந்த பச்சை கிடல உட்காந்துட்டு இருக்கும் கிளி. சாதாரணமாவே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பச்சை பச்சையில் இருந்த மரத்துல. அதுவும் எந்த ஆலமரத்து கீழே ஒரு உபதேசம் பண்ணாரோ அந்த மரத்துல கிளியை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். கிருஷ்ணன், கிருஷ்ணன் வேற இல்லை, சுகபிரம்ம மகரிஷி வேற இல்லை. பெரியவா சொல்றா, பகவான் கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு வேகமா கிளம்பினான். ஏண்டான்னா, சுகபிரம்மமா வந்து பாகவதம் சொல்றதுக்காக அப்படின்ற. கண்ணனும் சுகபிரம்மமும் ஒண்ணு. சுகபிரம்மம் கிருஷ்ணலீலா வர்ணிக்கிறார், அனுபவிச்சு கேட்கிறான் பரீட்சித்த. ராசலீலா மகோத்சவம் கேட்டுட்டான். இப்பேற்பட்ட ஒரு விஷயம், அதாவது நம்ம ஓரளவுக்கு தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும், அதுக்கு மேல அதை யோசிக்கவே முடியாது. அனுமானத்தினாலே உணரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராசக்கிரீடைன்றது. அனுமானத்தை நம்ம என்ன நினைப்போம், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், தோல் மேல கை போட்டு ஆடினார்கள், இவ்வளவுதான் அனுமானிக்க முடியும். நிறைய கிருஷ்ணன், நிறைய கோபி, ஓரளவுக்கு அனுமானிக்கலாம். அதுக்கு மேல அந்த அனுபவத்தை அனுமானிக்க முடியாது. அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம், அந்த அனுபவம் அனுபவிக்கத்தான் முடியும். யார் வேணாலும் அனுபவிக்கலாம். ஸ்திரீ புருஷ பேதம் இல்லை, ஜாதி பேதம் இல்லை, வயசு பேதம் கிடையாது, படிப்பறிவு பேதம் கிடையாது, வையத்து வாழ்வீர்கள். அவ்வளோதான் ஆண்டாள் சொல்கிற மாதிரி பேதமே இல்லாத ஒன்று ராசக்கிரீடை அனுபவம். ஹரிஜனும் அனுபவிக்கலாம், பிராமணனும் அனுபவிக்கலாம், வெளிநாட்டுக்காரன் கூட அனுபவிக்கலாம். இந்த கிருஷ்ண பிரேம ரசத்தில் முழுகணும் அவ்வளோதான். அப்படி தலைக்கு மேலே ஓடணும். சாதாரணமாக இதே வெள்ளத்தில் மாட்டின்ட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் ஏறிண்டே வரும். இதுக்கு மேலே வந்துடுத்தினாலே இவ்வளோ ஆயிடுது அப்படின்னு. இந்த கிருஷ்ண பிரேம ரசம் அனுபவிக்கணும், ராசக்கிரீடை அனுபவிக்கணும்னா நம்ம தலைக்கு மேலே ஒரு 10 அடிக்கு மேலே உசரத்தில் இந்த கிருஷ்ண பிரேம நதி ஓடிட்டு இருக்கணும். நம்ம அதில் அப்படியே முழுகி போயிடணும், முழுகி போயிடணும், அப்படியே ஊறி 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 உள்ள அப்படியே கடக்கணும், ஊறி கடக்கணும். அவ்வளோதான், அப்போதான் இந்த கிருஷ்ண பிரேம ரசம் அனுபவிக்க முடியும், அனுபவிக்க முடியும். பிரார்த்திச்சிருந்தோம்னா இந்த ஜென்மாலேயே கிடைக்கும், இல்லாட்டி அடுத்த ஜென்மா. ஆனால் கிருஷ்ண பிரேமரசம் வேணும்னு பிரார்த்திச்சிருந்தோம்னா சத்தியமாக உண்டு. மீரா மாதா, ஆண்டாள், கோபிகைகள்லாம் அனுபவிச்சா, ராதிகாராணி கிருபை இருந்தால் கிடைக்கும். அதனால தான் பிருந்தாவனத்தில் சதா சர்வதா ராதே 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 ராதேன்னு நாமஜபம். பரிசுத்து கேட்டுட்டான், பகவான் ஏன் இப்படி எல்லாம் பண்றார், தர்மரக்ஷணம்னு வந்தவராச்சே. ஏன்னா கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடி ராமவதாரம், பர்ஃபெக்டா தர்மவான் அப்படின்னா ராமன் தான். எல்லாத்துக்கும் ரீசன் வச்சுதான் ராமன் பண்ணார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசன் கேட்போம் இல்லையா மனுஷன். அதனால ராமன் எல்லாத்துக்கும் சாஸ்திரப்படியான ஒரு காரணம் வச்சுட்டு தான் ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபட்டார். மனுஷ தர்மத்தை அவலம்பிச்சு நடத்தி காட்டணும்னு நடத்தி காட்டினார். அதனால இந்த கிருஷ்ணவதார லீலை எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், அது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். சாஸ்திர மரியாதையை மீறின ஒரு விஷயம் கிருஷ்ண விஷயம், தர்மம்னு சொல்லும்படியான பல விஷயங்களை மீறின ஒரு விஷயம் கிருஷ்ண விஷயம். ராம விஷயத்துக்கும் கிருஷ்ண விஷயத்துக்கும் பொருத்தி பார்க்கவே முடியாது. அவன் சத்தியமே பேசிட்டு இருந்தான், இவன் சத்தியமே பேசலை. அவன் ஏகபத்னி விரதன், இவனுக்கு நிறைய பத்னிகள், நிறைய உண்டு வித்தியாசங்கள். ஆனாலும் கண்ணன் மேலே தான் காதல் ஜாஸ்தி எல்லாருக்கும். ராமன் மேலே மரியாதை உண்டு, மரியாதா புருஷன், அதில் மாற்றமே கிடையாது. ராம பக்தாளாக இருந்தாலும் இந்த கிருஷ்ண பால லீலையெல்லாம் கேட்டா சார், இருந்தாலும் ராமன் இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணிருக்கலான்னு ஏங்கிடுவான், அப்படி ஒரு ஏக்கம் வந்துடும். கேட்டுட்டான் பரிசுத்து, ஏன் இப்படி பண்ணிட்டார். சுகபிரம்மம் சொன்னாரப்பா, அது பகவத் புஷ்யந்தா, அதை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம்டா குழந்தை. இந்த ராசக்கிரீடை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று கிருஷ்ணனாக இருக்கணும், இல்லாட்டி கோபிகைகளாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏதானும் ஒன்றுக்கு கிருஷ்ணனாக போக முடியாது, விட்டுடுவோம். கோபி பாவத்துக்கு போனா அதுவும் கிருஷ்ணன் ரசிக்கும்படியான கோபி பாவம். நாம கோபின்னு பாவிச்சுக்கிறது வேற, அதுவும் வசதி தான், இல்லைன்னு சொல்லல. கிருஷ்ணன் ஆஹா எப்படி பக்தி பண்றாள் அப்படின்னு மயங்கி போகணும். மீரா மாதா போலே, ஆண்டாள் மாதிரி கிருஷ்ணன் ரசிக்கும்படியான கோபி பாவத்தில் இது உள்ளபடி. அதனால அதை புரிஞ்சுக்கணும்டா, புரியலைனாலும் அந்த பெரிய விசேஷம் அப்படின்னு ஏற்றுக்கோன்னுட்டான் பரிசுத்த. சரின்னு சொல்லிட்டான். அழகா இந்த ராசக்கிரீடை பகவான் அதே சமயத்தில் கோபிகாஸ்திரிகள் வேஷம் போட்டுண்டு அவரவர்கள் வீட்டில் அவா கோபியாவே இருந்தான். அன்னைக்கு ஆரம்பித்த ராசக்கிரீடை டெய்லி போயிட்டு தான் இருக்கு, டெய்லி புதுசு புதுசாக கோபிகைகள் வந்துட்டு தான் இருக்கா. பாரசீக தேசத்திலேருந்து ஹசீனா ஹமீதான்னு ரெண்டு குழந்தைகள் வந்தான். அவர்களுக்கும் கிருஷ்ண ராசக்கிரீடை அனுபவம் பிரத்யக்ஷமாக கிடைச்சது. அதனால் ஜாதி குலம் தேசம் பாஷை எல்லாம் கடந்தது கிருஷ்ண ராச மகோத்சவம். அவ்வளவு அழகாக ராசக்கிரீடை ஆடின்றிருக்கான் கண்ணன். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக கோபிகைகள்லாம் அந்த ராசக்கிரீடையிலேயே மயங்கி கிடக்கிறா, விடிய விடிய நாட்டியம் ஆடுறா, விடிய கிளம்புற வீட்டுக்கு வந்து கர்மா பண்ணுறா. அந்த மாதிரி முதல்ல அதுக்கே முதல்ல தைரியம் வேணுமோன்னு விடிய 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 டான்ஸ் ஆடிட்டு காலங்காத்தால வந்து எப்பயும் போல ரொட்டீனா சப்பாத்திக்கு மாவு அரைக்கணும், தோசை அரைக்கணும், சட்னியை பண்ணணும், மத்தியானம் சாப்பாடு பண்ணணும், குழந்தைகள் துணியை துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், இதில் தயிரை கடையணும், வெண்ணெய் எடுக்கணும், கொண்டு போய் விற்கணும், இதுக்கு நடுவில் இவன் வேற பானையை உடைப்பா திருடிட்டு போவான், அதை வேற போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதுக்கு நடுவில் யாராவது கல்யாணம் காட்சின்னா அதை போய் அட்டன் பண்ணணும், யாருக்கா உடம்பு முடியலன்னா கஷாயம் வச்சு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். 6 மணிக்கு மேலே போய் டான்ஸ் ஆடும். இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 3 நாள் ஒன்றும் வேண்டாம், ஆடெல்லாம் வேண்டாம், டெய்லி ஒரு 3 நாள் தொடர்ந்து இப்படி ராத்திரி ஃபுல்லாக பஜனை பண்ணணும், பகல் ஃபுல்லாக வேலை பண்ணணும். முதல்ல அந்த ட்ரைனிங் எடுத்தோம்னா தெரியும், பரவாயில்ல கோபிகளே ஆடட்டும்னு விட்டுடுவோம். முடியுமா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நிரூபணம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு நவத்வீபத்தில் இருந்த காலகட்டத்தில் விடிய 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 பஜனை நடக்கும், 2.5-3 மணி வரைக்கும் பஜனை நடக்கும். அப்படியே போவார்கள், கங்கையில் தீர்த்தம் ஆடுவார்கள், காத்தாலும் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுவார்கள், கோவிலுக்கெல்லாம் போவோம், அவாவா ருட்டீன் கர்மாக்களை பண்ண போயிடுவார். அப்படியே அவ்வளோதான், திருப்பி ராத்திரி ஆயிடுச்சுன்னா பஜனை பண்ணுவார். எப்போ தூங்குறான்னு அவளுக்கே தெரியாது, தூக்கம்ன்ற ஒன்று மறந்துட்டாலும் நமக்கு தூக்கமா, தூக்கம்ன்றதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். அது அதுக்கு அப்படி ஒரு காதல், ஒரு வசீகரத்துவம் உண்டு. லோகத்தில் இன்னி வரைக்கும் நம்ம வெறுக்காத ஒன்றே ஒன்று தூக்கம், வெறுத்து போனதே கிடையாது. சி என்னடா வாழ்க்கை, அது ஒரு நாளை போல தூங்கிண்டு எழுந்துண்டு அப்படின்னு தோணியிருக்கா? என்னடா வாழ்க்கை, ஒரு நாளால் போல காலங்காத்தால் எழுந்துக்க வேண்டியிருக்கு, சமையல் பண்ண வேண்டியிருக்கு, துணி துவைக்க வேண்டியிருக்கு, ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, ட்ரெயினில் ஏற வேண்டியிருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட என்னடா அது ஒரு நாளை போல தூங்கிட்டு போப்பா, நான் தூங்கி தூங்கி போர் அடிச்சு விடுத்துன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜீவன் இல்லை லோகத்தில். குழந்தைகள் மட்டும்தான் தூக்கத்தை வெறுக்கிற, அதுவும் தெரியாமல் தூங்கிடுறதுகள். நம்ம தான் குழந்தைகளை பயமுறுத்தி லைட் எல்லாம் அணைச்சி அதை தூங்க வைக்கிறோமே ஒழிய குழந்தைகளும் நான் ஆசைப்பட்டு தூங்குறது இல்லை. அந்த பக்தியினுடைய பலம் அது. கோபிகைகள் இவ்வளவு ஆச்சரியமா ஒவ்வொரு நாளும் அப்படி போயிட்டு இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல நந்தகோபரை ஒரு பாம்பு பிடிச்சுடுத்து, மலைப்பாம்பு முழுங்க ஆரம்பிச்சுடுத்து, என்னென்னமோ அவ கட்டையெல்லாம் கொண்டு அடிக்கிறா, ஒன்றும் நடக்கல. கடைசியிலே கண்ணன் வந்து அந்த மலைப்பாம்பினுடைய தலையில கால் வச்ச உடனேயே தான் அவனுக்கும் சத்கதி கிடைச்சது. நந்தகோபுரம் அதுலேருந்து மீண்டான். நந்தகோபுர வர்ணலோகத்திலேருந்து மீட்கிறது கண்ணன், பாம்பு கிட்டேருந்து மீட்கிறது கண்ணன். நந்தகோபுரம் இப்படி பார்க்கிறார், குழந்தை இந்த மாதிரி ஒரு புத்திரன் லோகத்தில் எங்கடா உண்டு, அப்பாவுக்கே மலப்பாம்பா நிற்கிற குழந்தைகள் உண்டு, அதுகள் பண்ற அட்டகாசத்தில் அப்பா அம்மா எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டு சுயநலமே பிராபாங்கியம் இருக்கிற குழந்தைகள் பல பார்க்கலாம். ஆனா அப்பாவுக்கு சுகம் தரும்படியான குழந்தை நீதாண்டா கண்ணா அப்படின்னு ஆனந்தமா சந்தோஷமா கொண்டாடுறார். ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகள்லாம் நடக்கிறது, சங்கசூடபதம் எல்லாம் நடக்கிறது. கோபிகைகள்லாம் அந்த கிருஷ்ண லீலையை நினைச்சு நினைச்சு உருகிறார்கள். பகல் பொழுதெல்லாம் கிருஷ்ணனை தொலைச்சுட்டுன்னா அவன் மாடு மேய்க்க போகிறான். கோபாஷ்டமிக்கு அப்புறமா கண்ணன் கோபாலன் ஆயிடுறான் இல்லையா, மாடு மேய்க்க போயிடுறான். என்னமோ அவனோட அவனை பார்க்காத மாதிரியே பிரிவில் புலம்புறா எல்லாம். ராத்திரி ஆயிடுதுன்னா ராசம் ஆடுறார்கள், வேற ஒன்றும் சிந்தனையே இல்லை அவளுக்கு. தவக தாமிரதம் தப்த ஜீவனம், அவ்வளோதான். பகலெல்லாம் கிருஷ்ணகதையை பேசிண்டு கர்மாவை பண்ணுவான், ராத்திரி கிருஷ்ணனோட ராசம் ஆடுவான், அவ்வளோதான் வாழ்க்கை. நம்மளும் புலம்புறோம், தண்ணி அதோட நினப்புக்கு வர்றது, கச்சராக்காரன் வரமாட்டேங்கிறான், இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு போச்சு, டோம்பிவில்லிக்காரா புலம்பாத ஒரு நாள் உண்டு சொல்லுங்க, ஏதான ஒரு நாள் நான் இன்னைக்கு புலம்பலேன்னு யாராவது சத்தியம் பண்ணி கை தூக்குங்க முடியாது, காலங்காத்தால புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. இல்லாட்டி ராத்திரி படுத்துக்கும் போது புலம்பல், நாய் குலைச்சுட்டே இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு புலம்பல், அது புலம்பட்டுக்கணும் விவசாயம் எல்லாம் வேண்டாம். கிருஷ்ணனை நினைச்சு புலம்புறதுக்கு தான் விவஸ்தம். கிருஷ்ணன் இல்லாமல் எதை வேணா புலம்பலாம், என்ன வேணா புலம்பலாம். ஆட்டோக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறான், சத்சங்கம் முடிஞ்சு போனால் கொஞ்சம் தூரம் நடந்தால் தான் ஆட்டோக்காரன் கிடைக்கிறான். முன்னாடிலாம் கம்மியாக வாங்கினான், இப்பெல்லாம் ஜாஸ்தி வாங்குறான், என்னமோலாம் சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஆட்டோ பிடிச்சா என்ன கால் தேஞ்சிட போகிறதா, பூமி தேஞ்சிட போகிறதா? பகவானே ஏதோ கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கான். நம்ம இறங்கினா ஆட்டோ வரணும், அந்த ஆட்டோ ரொம்ப கம்மியாக கேட்கணும், முடிஞ்சால் நம்மளை ஃப்ரீயாக விட்டால் ரொம்ப சந்தோஷம். புலம்புறதுக்கெல்லாம் காரணமே வேண்டாம், ஏதான ஒன்று புலம்பின்றே இருப்போம். கடையில் போய் பூ வாங்க போவோம், ரொம்ப வெலை சொல்கிறான், என்னமோ 500 ரூபானா சொன்னால் முழம் முழம், 500 ரூபா 1000 ரூபா சொன்னால் புலம்பினா பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அப்படியே ஜாஸ்தி சொன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் விசேஷம் அப்படின்னா, நாளைக்கு ஏதான வரலட்சுமி விரதம், பூ விலை ஜாஸ்தியாக இருக்கணும்னா இன்றைக்கே பூவை வாங்கி ஃப்ரிட்ஜில் சமத்தாக வச்சுடுவோம். 2 நாள் ஆனாலும் விலை கம்மியாக இருக்காது, அதனால் இப்பயே வாங்கி வச்சுடுவோம். நல்ல பழைய பூவாக நிறைய சாத்திட்டு, எங்கள் காட்டில் எவ்வளோ பூ சாத்தியிருக்கோம் பாருங்க, ஒரு பெருமை வேறு. பண்ணுறதெல்லாம் அழிச்சாட்டியும் அக்கிரமம், நல்லது பண்ணுற மாதிரியே லோகத்தில் தன் காரியத்தை அவ்வளோ அழகாக சமத்தாக காட்டிக்கிறது மகா சாமர்த்தியம். ஆனால் கோபிகைகள்லாம் அப்படி இல்லை, ஆச்சரியமாக. அதனாலே கிருஷ்ணானுபவத்தில் தலைக்கிறா, கிருஷ்ண புலம்பல் தான் வாழ்க்கையில். கரண்ட்டு போயிடுதா கிருஷ்ணா, என்னடா கரண்ட்டு போயிடுது, இப்போ என்னடா பண்ணணும், நான் கரண்ட்டு போச்சு ஒரு வேலை கிடையாது. அப்போ கண்ணனே ஒரு பிரேக் கொடுத்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு நாமஜபம் பண்ணுன்னு சொல்கிறான். அவ்வளோ தானே, பண்ணிட்டு போவோமே. எப்படி நீங்கள் தான் துவைக்க போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு துவைங்க, என்ன ஆகிட போகிறது, பர்ஃபெக்டாக பண்ணி என்ன சாதிச்சுட்டு, யாராவது உங்களுக்கு என்ன மெடலாக கொடுத்தா? ஆட்டுக்கார் என்ன, ஆஹா நீ தாம்மா பர்ஃபெக்டாக காரியம் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். என்றைக்கா ஒரு நாள் துவைக்காமல் ஓரத்தை வச்சுருப்போம், இந்த வீட்டில் எவ்வளோ பார்த்தாலும் துணி ஓரத்துலையே இருக்கிடுவோம், அவ்வளோதான். என்னமோ 360 நாள் இவா துவைக்கிற மாதிரியும், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம துவைக்கிற மாதிரியும் அவ்வளோ சமத்து வச்சுக்கோங்க. புருஷா எப்படி தெரியுமா, அவன் மேலே குத்தம் இருக்குன்னா முதல்ல எழுத்திருக்கவன் மேலே குத்தத்தை போட்டுடுறது, நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம ஒன்றுமே பண்ணல, எதுக்கு நம்ம மேலே வழியை போடுறார், அதுக்கெலாம் ஒரு சாமர்த்தியம் வேணும். கோபிகைகள்லாம் எதான் நடந்தா சரி, கிருஷ்ணா உன்னிஷ்டம், அவ்வளோதான், என்ன வேணால் நடந்துட்டு போட்டமே, எப்படி இதைத்தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். சரி பகவானே பிரேக் விட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ண சொல்கிறானா, பண்ணுவோம். அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது, கிருஷ்ணனிஷ்டம் அந்த காரியம்னு மனசில் வாங்கிக்கும். அந்த மாதிரி கோபிகைகள்லாம் புலம்பிண்டு ஆனந்தமாக இருக்கான். எப்படி பார்க்குறான் கம்சன் ஒவ்வொருத்தரையும் அனுப்பின்னு இருக்கான், எல்லாம் போயிட்டே இருக்கான், சங்கசூட வதமெல்லாம் ஆயிடுறது. அப்போ ஹரிஷ்டாசுரனை அனுப்புகிறான் கம்சன், அவன் பெருசாக ஒரு ரிஷப வேஷம் தரிச்சுட்டு வந்துட்டான், பயங்கரமாக வரான், நடுங்கிறது பிருந்தாவனமே நடுங்கிறது. கண்ணன் அழகா அவனையும் வதம் பண்ணி முடிச்சான், ஃபஸ்ட் கிளாஸாக வதம் பண்ணி முடிச்சுட்டான். எப்பொழுதும் போல சாயங்காலம் ராதிகாவை பார்க்க வந்தான். ராதிகா சொன்னான், என்னை தொடாதே, நீ என்ன நீ தொடப்படாது, நீ மாடெல்லாம் வதம் பண்ணியிருக்காயினுதான். கண்ணன் சிரிச்சா, அது மாடு இல்லடி அசுரண்டி. அவ சொன்ன, அதெல்லாம் கிடையாது, நீ கோபாலன், நீ போய் ஒரு மாட்டெல்லாம் கொண்டு போட்டிருக்காய், எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி எப்படி தான் ஒரு கண்ணுக்குட்டியை வதம் பண்ணாய், இப்போ என்னடானா ஒரு மாடை வதம் பண்ணுறாய், ஒன்றும் சரியில்லை அப்படின்ட்டான். கண்ணன் கேட்டான், சிரித்தான், சரி இப்போ பண்ணணும்னா, போய் புண்ணியமான தீர்த்தங்கள்லாம் தீர்த்தம் ஆடிட்டு வான்னா. கண்ணன் சிரித்தான், இவ்வளவு தானே, அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படின்னு தன்னுடைய கால்னால் ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்தினான். குத்தினா அழகாக கடகட கடகடன்னு எல்லா ஜலங்களும் அங்கே வந்துடுத்து, புண்ணியமான தீர்த்தங்கள் எல்லாம் வந்துடுத்து, கடகட கடகட கடகடன் வந்துடுத்து. கண்ணன் ஜம்முன்னு இப்படி பார்த்தான், ஹே ராதே தோபார், புண்ணியமான ஜலமெல்லாம் வந்துடுத்துங்க அப்படின்ட்டான். உடனே ராதிகா ராணி சொன்னான், நானும் கொண்டு வரேன்னு சொல்லி தன் வளையல்லாம் கட்டி இப்படி தோண்டினாலும் ராதிகா ராணியும் கோபிகைகளுமா போட்டி போட்டுண்டு நன்னா தோண்டி ஆச்சு. தண்ணி மட்டும் வரவே இல்லை, இவன் சொன்னால் தானே வரும், இவனோ வம்பனாச்சு, எவ்வளோ பண்ணாலும் தண்ணி வரலை. அப்போ கண்ணன் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதேடி, இங்கேருந்து வேணால் ஜலத்தை அங்கே விட்டுக்கா, ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் போடா, உன்னை தயவ நம்பி நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் வரும் அப்படின்னா. கண்ணன் எப்படி செய்க காட்டினான், கங்கா யமுனா சரஸ்வதி துங்கபத்ரா நர்மதா காவேரி எல்லா ஜல தேவதைகளும் பார்த்தாளாம் அப்படின்னு விட்டாங்க. உடனே அங்கேயும் கபகபகபகபன் ஜலம் வந்துதான், குபு குபு குபுன்னு ஜோரா வந்துடுத்து. உடனே கண்ணன் பார்த்தானா நேர அந்த ராதா குண்டத்துல போய் கண்ணன் முங்கி அப்படி குளிச்சான். லோகத்துல எனக்கு ரொம்ப பிரியமான குளம் இதுதான் அப்படின்னு கண்ணன் முதல்ல இந்த ஷியாமகுண்டம்னு போய் ராதா குண்டம் ஷியாமகுண்டம்ன்றோம் இல்லையா, கண்ணன் அதில் குளிச்சுட்டு சொன்னானா, ஹே ராதே நான் வந்து பண்ண பாபத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனா ஒரு அசுரனை சப்போர்ட் பண்ண பாபத்துக்கு நீ புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும் தான், குத்தவாளிக்கு சப்போர்ட் பண்ண அதுவும் குத்தம் தானே. அப்புறமா தான் ராதிகாராணி வலையில அரைச்சுலாம் தோண்டினான். அதுக்கப்புறமா தான் ராதா குண்டம் கண்ணன் அழகா அந்த ராதா குண்டத்துல முதல்ல குளிச்சது யாருன்னா கண்ணன் தான். குளிச்சுட்டு அந்த குண்டத்துல யார் குளிக்கிறாளோ அவளுக்கு சமஸ்த பாவங்கள் நாசமாகும்னு. உடனே ராதிகாராணி ஆனந்தமா ஷியாம குண்டம் வந்து அவ குளிச்சாளாம். எனக்கு ரொம்ப பிரியமான குளம் இதுதான், ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கும், ராதா குண்ட் ஷியாம குண்ட் ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கும், இதுக்கு நடுவுல ஒரு கோவர்ண கிரிதாரியுடைய குட்டி கோவில். இந்த ராதா குண்ட் ஷியாம குண்ட் பார்த்தோம்னா பச்சை பச்சேல்னு இருக்கும் தண்ணி, அந்த இடத்த பச்சை பச்சேல்னு தண்ணி இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏண்டா பச்சை பச்சேல்னு இருக்குன்னா அனுபவிக்கிறா கோபிகைகள் ராதிகா ராணிதான் கையில மருதாணி வச்சுட்டு கை அளம்பிட்டே இருக்காளாம், டெய்லி டெய்லி மருதாணி வச்சுப்பாளாம், டெய்லி கை அளம்புவாளாம், அலம்பி 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 அந்த மருதாணி எல்லாம் வந்து பச்சை பச்சேல்னு ஆயிடுச்சான். ஜெய் போலோ ராதா குண்டு கீ, ஜெய் போலோ ஷியாம குண்டு கீ, ரெண்டும் பக்கத்துல இருக்கும் ராதா குண்ட் ஷியாம குண்ட், அத்தனை அழகா. அப்படி பகவான் இந்த அரிஷ்டாசுரனை வதம் பண்ணி ராதா குண்ட் ஷியாம குண்ட் ஒரு ஸ்திதியில இது யாருக்குமே தெரியாம போயிடுது, ராதா குண்ட் ஷியாம குண்ட் மறைஞ்சே போயிடுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் நிறைய ஏரியெலாம் காணாமல் போயிடுத்து பாருங்கள், அந்த மாதிரி ராதா குண்ட் ஷியாம குண்ட் ஒரு காலத்தில் காணாமலேயே போயிடுத்து. சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன் வரார், அவர் இப்படி தியானம் பண்ணிட்டே வர்றார், அங்கே பிரஜவாசிகளை கேட்குறார், இங்கே ராதா குண்ட் எங்கே ஷியாம குண்ட் எங்கே அப்படின்றார். அப்பாவா சொல்கிறார், அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு குளம் நாங்கள் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்ட்டார்கள். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அலைஞ்சுண்டு பகவானே காட்டி கொடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணனாச்சு, அதனால கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் எல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். அழகா வந்துட்டார். அப்ப ரெண்டு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு ஓரத்துலயும் ரெண்டு பக்கத்துலயும் தண்ணி பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு லேசா சின்ன ஊத்து மாதிரி. அப்ப அவர் கேட்கிறார், இது என்ன அது என்னன்னு. இல்ல ரொம்ப நாள அந்த தண்ணி மட்டும் இங்க வந்துட்டே இருக்கு, எங்களுக்கும் தெரியல, அது பாட்டுக்கு ஊத்து மாதிரி வருதுண்டா. சைத்தன்ய மகாபிரபு அந்த ஜலத்தை குடிச்சார், அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துட்டார். அப்படியே கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்தார், ஹா ராதே ஹா ஷியாமா அப்படின்னு கத்தினார். அதுக்கப்புறமா தான் அங்க ராதா குண்ட் ஷியாம குண்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர்கள் திரும்பி அந்த ராதா குண்டத்தையும் ஷியாம குண்டத்தையும் நிர்மாணம் பண்ணார்கள். இன்னைக்கு அந்த ஜலம் அப்படியே இருந்துருக்கு. அப்படி அவ்வளவு அழகா கண்ணன் அன்னைக்கெல்லாம் கண்ணன் இந்த லீலைகள்லாம் பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு ராதா குண்ட் ஷியாம குண்ட் கோவிந்த குண்ட் குசும் சரோவர் எதுவுமே கிடைச்சிருக்காரு. பின்னாடி வரக்கூடிய கலியுக ஜனங்கள் தான் தீர்த்தமாடின குளத்துல தீர்த்தமாடணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி தானே கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா வந்து பிருந்தாவனத்தினுடைய லீலாஸ்தலங்களை புனருத்தாரணம் பண்ணான். சேவா குஞ்சலாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அத்வைதாச்சாரியார், எத்தனையோ மகாத்மாக்கள் அந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கார தியானம் பண்ணி தபஸ் பண்ணி தான் பிருந்தாவனத்தினுடைய ஒவ்வொரு லீலாஸ்தலத்தையும் இது இந்த இடத்துல நடந்தது, இது இந்த இடத்துல நடந்ததுன்னு புனருத்தாரணம் பண்ணார்கள். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை நம்மளால சேவிக்க முடியறது ஒழிய இல்லாட்டி சேவிக்கவே முடியாது. அப்படி எல்லாம் நடந்துருக்கு. பாதான் கம்சன் ஆச்சரியமா கண்ணனை எப்படியாவது அழிச்சிடணும்னு முடிவு பண்ணான். கேசி அனுப்பினான், குதிரை வேஷத்துல வந்துட்டான். கண்ணன் குழந்தைகளோட விளையாடின் இருக்கான். கேசி வந்தான், கண்ணனை கொண்டு போடுறேன்னு வந்தான். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டான் பகவான் மேல. இவன் கொஞ்சம் பாக்கி இருந்தான், இன்னொரு அஞ்சாறு பேர் தான் பாக்கி இருக்கான். கேசி, வியாமோசுரன், சானூரன், முஷ்டிகன், அப்புறம் நம்ம கம்சன், இதெல்லாம் கூட்டம் தான் இருக்கு. சரி, இவாளெல்லாம் அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் கண்ணன். ஆச்சரியமா அதி விசேஷமா கேசி வந்தான், கண்ணனை உதைச்சான். கண்ணன் அழகா நகர்ந்து நின்றுட்டான். திரும்பி கண்ணனை கடிக்கிறேன்னு வாயை திறந்துட்டு வந்தான். கண்ணன் கையை அழகா அப்படி வச்சுட்டான். எதுக்கடா கையை அப்படி வச்சிருக்கானே பார்க்கலாம், ஆகா தானே வசமா கையை கடிக்கிறதுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு நினைச்சான். கேசி வந்தான், வாய்க்குள்ள நேர கையை விட்டான். அவன் வாயை திறந்துதானே வந்தான், பல்லெல்லாம் தட்டிட்டான். அந்த கையை அப்படி வச்சுட்டான். உழக்க மாதிரி இருந்துதான் கண்ணனோட கை, ஏற்கனவே கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். உழக்க மாதிரி கையை அப்படி வச்சிருந்தான். கேசியோட பல்லெல்லாம் உடஞ்சது. கையை மட்டும் விருத்தி பண்ணான், கை மட்டும் பெருசா எடுத்து கேசிக்கு கத்த கூட முடியல. இவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் காலை மிதிச்சான், கையை மிதிச்சானா ஆன்னு கத்தலாம். அந்த வழியில ஒரு சுகமே கத்துறது தானே. ஐயோ என்னால முடியலையேன்னு கத்துறதுக்கு ஒரு சப்தம் வரணும்ல, அதுக்கும் வழி இல்லை. தொண்டையை அடைச்சுட்டான். அடைச்சுன்றது மட்டும் இல்லாம நாக்க பிடிச்சுட்டான். எப்படி கட்ட முடியும்? நாக்க பிடிச்சா ரெண்டு திருகு திரிக்கினா வெள்ளரி பழம் மாதிரி இப்படி கையில வந்துருச்சான். அப்படி என்னமோ திரிக்கினா கேசி ஆன்ற அவ்வளவு, அதுக்கு மேல சப்தமே வரல. அப்படி ரெண்டு திருகு திரிக்கினா வெள்ளரி பழம் கையில வரா மாதிரி நாக்கு துண்டா விழுந்தது. நாக்க வெட்டி போட்டுறது அப்படின்னு இல்லையா, நாக்க பிடிஞ்சிண்டு சாகிறதுன்னு இல்லையா, அதான் இவன் நாக்க பிடுங்கினான். தொப்புனு கீழே விழுந்தான் கேசி, வதமாச்சு. பகவான் கையெல்லாம் அலம்பின்றான். நாரத மகரிஷி வந்துட்டார். பிரபு, வசுதேவர் தேவகி எல்லாம் ரொம்ப நாளா ஜெயில இருக்கா, ஞாபகம் இருக்கட்டும். பகவான் சொன்னா கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன்னுட்டான். ஆனா யாருக்கும் சொல்லல. இது ஒண்ணு மட்டும் ஒத்துக்க முடிய மாட்டேங்க. இன்னி வரைக்கும் ஏன் கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறான்றது இன்னும் ஜீரணிக்க முடியத்தான் இல்லை. அவ்வளோ சமாதானங்கள்லாம் சொல்றோம், ஆனாலும் கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பினது ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறது மனசு. ஒரு சாதாரண மனுஷாவில் நின்று பார்த்தோம்னா கோபியெல்லாம் வேண்டாம், அவ்வளோ அழகா அன்புமயமான ஒரு கூட்டம், இவனோ குஷியா இருந்தான். இதை விட்டுட்டு ஏன் போகணும்ன்றது தோணதான் செய்யறது. ஆனாலும் பெத்த வசுதேவர் தேவகிக்கும் நல்லது நடக்கணும் இல்லையா. 11 வருஷம் ஆயாச்சு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்களோட சொத்து, உங்க குழந்தை, அது உங்ககிட்ட வரவே இல்லை, எப்படி இருக்கும்? உங்களுக்கு நன்னா தெரியும், உங்காத்து குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கு, ஊரே கொண்டாடி இருக்கு. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது சான்றோன் வீரன், அழகன், அத்தனை வசதி சாமர்த்தியசாலி, ஒரு குறை இல்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஆண்டாள் சொல்றா. அப்படி ஒரு குழந்தை எல்லாம் தெரியறது, ஒவ்வொரு லீலையா கேட்டு இருக்கா. தேவகி என்ன பாடுபட்டிருப்பா. சரி, ஐயோ ஐரோப்பாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்குன்னா விட்டுடலாம். யமுனா ஆத்தங்கரைக்கு இந்த பக்கம் மதுரா, அந்த பக்கம் பிருந்தாவன் தெரியறது. ஆனா கம்சன் இடத்துல பயம், இங்கேயோ குழந்தை நன்னா இருக்கட்டமேனு ஆசை. எத்தனை நாள் தான் யோசனை பண்ணி பாருங்கோ, எல்லா குழந்தையும் இழந்தவள். கண்ணன் கிடைச்சிருக்கான், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காத மாதிரி வயிற்றுல சுமந்தாலே ஒழிய ஒரு லீலையை அனுபவிக்கல. தாயரில் கடையாயின தாயே, ரொம்ப அழகா குலசேகராழ்வார் புலம்பர, உலகத்துல மோசமான தாய் யார் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சான்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்குன்னா தேவகிக்கா. தாயரில் கடையாயின தாயே, அம்மாக்கள்ல மோசமானவள்னு யாருமே சொல்ல மாட்டோம். அப்படியே ரொம்ப சொன்னாலும் கைகையை முதல்ல கொண்டு நிறுத்தி வச்சிருவான். கைகேயி ரொம்ப நல்ல அம்மா, தப்பா புரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. பிள்ளை நல்ல பக்தனா இல்லையான்னு எந்த அம்மாவுக்கும் இப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கிற தைரியம் கிடையாது. ராஜ்யத்தை கொடுத்து அவன் தலையில திணிச்ச பிறகு கூட ராமன் தான் வேணும், எனக்கு ராஜ்யம் வேண்டான்னா பாருங்க பரதன். அந்த மாதிரி பரீட்சை பண்ற தைரியம் எந்த அம்மாவுக்கும் கிடையாது. ஆனா பரீட்சை பண்ணி பார்த்துட்டாளாம் கைகேயி. அதனால குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பலா ஒரு 10 பாசுரம் சொல்றார். ஆலை நீல் கரும்பன் அவந்தாலோ அம்பு எத்தடங் கண்ணினந்தாலோ. அச்சோ என் கரும்பே, என் கண்ணா அப்படின்னு ஒரு தாளாட்டு கூட என்னால பாட முடியலையடாப்பா. கோபிகைகள்லாம் முந்தை அழகா அவாவா தன் குரங்கிடை இருத்தி உந்தை யாவன கிச்சாவை தூக்கி மடியில் வச்சுட்டு கோபிகள்லாம் கேட்குறாங்க, குழந்தை அப்பா யாரா? இது வாய்க்கில் எப்படி கையை போட்டு இப்படி பார்க்கறதாம், வாயில் கை போட்டுட்டே இருக்கு. அழகா நந்தகோபுரம் பார்த்தோம், இப்படி கண்ணால் இப்படி இப்படி காட்டுறதாம், இதோ இதோ இந்த வாய் எடுக்க மாட்டேங்கிறதா, வாயிலேருந்து கை எடுக்காம இந்த சுண்டு வரல வச்சு அதோ அப்படின்றதான். ஐயோ, எல்லாம் நந்தகோபன் பெற்றான் நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலையே. அப்பா யாரான்னு கேட்டா நந்தகோபுர காட்டுறானே, எங்க ஆத்துக்கார் வசுதேவர் அல்லவா காட்டியிருக்கணும், என்ன கஷ்டம் இது. அழகா அக்கார் அடிச்சல் சாப்பிடுறோம், குழந்தைகள் கொடுப்போம், அது பாதி சாப்பிட்டுட்டு மீதி நம்ம சாப்பிடுவோம், இல்லாட்டி டே தாடா அப்பாவுக்கு சாக்லேட் தாடானா அது வாயில போட்டுக்கிறது எடுத்து நம்ம கிட்ட கொடுக்கும், அதெல்லாம் ஒரு சுகம் தானே. இதெல்லாம் வசுதேவருக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, என்னத்துக்கு நான் வாழறேன். எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே, தெய்வனங்கை. அதனாலதான் என்ன தவம் செய்தனை யசோதம். அப்ப தேவக்கு என்ன பாடுபட்டு யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டம், நமக்கே கஷ்டமா இருக்குச்சு பாவம். ஆனா அந்த பிருந்தாவன லீலையில நம்ம எல்லாருமே தேவக்கு வசுதேவரை மறந்துட்டோமா இல்லையா? எங்கேயாவது கோகுல லீலா பிருந்தாவன லீலால வசுதேவர் தேவக்கு ஸ்மரணம் வருதுன்னு யாராவது சொல்லுங்க, சத்தியமா ஒருத்தருக்கும் ஞாபகமே வராது. ஆனா கண்ணன் மட்டும் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறான் ஒவ்வொரு நாளும். அதுக்காகவே என்ன பண்றான், இந்த கோபிகைகள் இவாளெல்லாம் கொண்டு கொண்டு அழகா மதுராவில் அப்ப போய் தன் கதையை சொல்ல வைக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதனாலதான் அசுரால வதம் பண்றான், வதம் பண்ணா எப்படி அந்த விஷயம் மதுராவில் இருக்கவாளுக்கு காதல எட்டும், அப்ப தேவக்கு வசுதேவருக்கு விஷயம் போகும். கிருஷ்ண கதை கேட்டு ஒரு சமாதானமா, கிருஷ்ணனை பெற்றவாளுக்கும் கிருஷ்ண கதை தான் சமாதானம். அப்ப இவ்வளவு நாள் இவா இந்த கதையை கேட்டு சமாதானம் அடைஞ்ச இல்லையா, அந்த மாதிரி இனிமேல் பிருந்தாவனத்தில் இருக்கிறவா கிருஷ்ண கதை கேட்டு சமாதானம் அடையும். சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், இப்ப கிருஷ்ண கதையை இவா ஸ்மரிக்கணுமா? ஏன்னா அள்ளி கொடுத்துட்டான் கண்ணன், எத்தனை ஜென்மா வேணுமோ அத்தனை ஜென்மாவுக்கான அத்தனை லீலையும் பண்ணிட்டான். அவாத்துல வெண்ணையை திருடியாச்சு, பொய் சொல்லியாச்சு, அவாத்து குழந்தைகளை கவர்ந்தாச்சு, அவாத்து குழந்தைகளா நடிச்சாச்சு, ஒண்ணு பாக்கி இல்லை. பகவான் பார்த்தா நன்னா கொடுத்தாச்சு, இவா பண்ண பக்திக்கு என்ன உண்டோ அதை விட ஜாஸ்தி கொடுத்தாச்சு. இப்ப இதை கொண்டே இவா காலத்தை ஓட்டிடலாம். இந்த அனுபவங்கள் இப்ப இளமை நமக்கு ஒன்று ரொம்ப வருஷம் இல்லையே, ஆனா அந்த இளமையை நினைச்சுட்டு வயசான காலத்தை ஓட்டுறோம் இல்லையா? பள்ளிக்கூடத்துல படிச்சோம், இப்ப உட்காந்து பள்ளிக்கூடம் போகலாம் முடியாது நம்மால, ஆனா அப்ப போன பள்ளிக்கூட விஷயம் நினைச்சுட்டேன். ஆஹ், எங்க டீச்சர் அப்படி, நான் தோப்புக்கரணம் போட்டேன், அது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? பள்ளிக்கூடத்துல படிச்சது என்னமோ கொஞ்சம் வருஷங்கள் தான், ஒழுங்கா படிச்சவாளன் நான் சொல்றேன், கிளாஸ் கிளாஸா படிச்சவாளன் இல்லை, நிறைய வருஷம் உட்காந்து உட்காந்து படிச்சா நிறைய வருஷம் ஆயிருக்கும். ஒரு பத்து வருஷம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்து வருஷ கதையை மீறி எவ்வளோ வருஷம் இருக்கோமோ அத்தனை வருஷம் யோசிக்கிறோம் இல்லையா? பத்தாவது ஒரு தடவை தான் எழுதினோம், ஆனால் 10,000 தடவை சொல்லுவோம், இவ்வளோ டென்ஷனாகி படித்தேன் தெரியுமா, கஷ்டப்பட்டு படித்தேன், அப்போ தான் எனக்கு ஜுரம் வந்து கொடுத்து, அப்போ தான் ஆற்றுல கஷ்டம் வந்து கொடுத்து, எழுதியாச்சு பாஸ் ஆகியாச்சு, அதுக்கப்புறம் 12th முடிச்சாச்சு, டிகிரி வாங்கியாச்சு, அப்புறம் ஏதோ வேலைக்கு போயாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குட்டியை பெற்றாச்சு, அது 10th முடிச்சாச்சு. ஆனால் கதை மட்டும் அதே கதை. உங்களுக்கெல்லாம் அங்கடி ஒரு கஷ்டம் இல்லை, நாங்கள்லாம் எங்கள் முன்னாடி இருந்த சீனியரோட புக்கை வாங்கி படிப்பாங்க, ஒரு பெருமையாக வேறு சொல்லிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் நம்ம அது குழந்தையாவது புது புக்கு வாங்கி படிக்கிறதே நமக்கு சந்தோஷமே வராது. நம்மளும் கஷ்டப்பட்டோம்னா நம்ம அது குழந்தைகளும் கஷ்டப்படணும், என்ன மனசோ தெரியல. நாங்கள்லாம் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுருந்தோம், அக்கா கொடுத்த ட்ரெஸ்ஸு, அப்போ அக்காக்கள்லாம் இருந்தால் இப்போ இருக்கிறதே ஒன்று, என்னத்த பண்ண முடியும், பக்கத்தில் அது குழந்தை வேணும் அக்கா தம்பின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ஆத்திரியே 10 குழந்தைகள், அப்புறம் சித்தப்பா தாத்தா மாமா எல்லாம் ஆளாலும் 10 குழந்தைகள். அந்த காலத்துலலாம் சத்சங்கத்துக்கு கவலையே கிடையாது, ஒரு 5 குடும்பம் வந்தால் போதும், 50-100 பேர் சேர்ந்துருவா சுகமாக, ஒரு 5 குடும்பத்தை கூட்டம்னா போதும், ஆனந்தமாக பாகவத சத்தம் நல்ல கூட்டம் வருதுன்னா பார்த்தா எல்லாமே அவாத்து குடும்பமாக தான் இருக்கும், வெளி கூட்டமே இருக்காது. சார்த்தமே பாருங்கோ, என்னமோ தீபாவளி பொங்கல் மாதிரி கூட்டமாக வாடான் இருக்கும். எங்களுக்குலாம் சின்ன வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு, சார்த்தம்னா ஒரு குஷி, என்னவெல்லாம் பிஸியாக இருப்போம், நாங்கள்லாம் விளையாடிட்டு இருப்போம், அது ஒரு தனி காலம். அப்பப்போ குழந்தைக்கு பசிக்கிறோம், தனியாக ரகசியமாக வடை எல்லுண்டில் வர சைடில் உள்ளே போயின்னு இருக்கும், அந்த குழந்தையாருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி சுக்கம். நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் பார்க்கலாம், அதுக்குலாம் சார்த்தம்னா தெரியுமானே தெரியல, ஏன்னா அப்பா காலங்காலத்தில் வாழைக்காய் அரிசியை கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அம்மா பாட்டுக்கு வேற ஏதோ வேலையில் போயிடுறா. இது என்னைக்கு யாரோ மாமா வந்தால் இவர் யாருன்னு கேட்கறதுக்கு, சமயத்தில் அப்பாவே யாருன்னு கேட்குற லெவலில் தான் ஓடிட்டுருக்கு. எல்லாம் காத்தால போகிறா, ராத்திரி வரா, ஒன்றும் தெரியலை. அந்த அனுபவம், அதுவும் கிருஷ்ண அனுபவம் கொட்டி கிடக்கு. அதனாலே கண்ணன் பார்த்தான், அதாவது தான் இருந்து லீலை பண்ணாலும் அதே மாதிரி இருக்கணும், தான் கிளம்பி போனாலும் அதே மாதிரி இருக்கணும். இது பக்தியினுடைய ஒரு பரிபக்குவப்பட்ட ஒரு நிலை, நெக்ஸ்ட் லெவல். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா க்ஷேத்திரங்களும் ஓடணும், எல்லாம் ஓடி 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 பார்க்கணும். ஒரு ஸ்திதியில் அதையே நினைச்சுண்டு உட்காந்து அதுக்கப்புறம் ஓட முடியாது, ஓடக்கூடாது, அவ்வளவு. அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்திதி, அது ஒவ்வொரு காலகட்டம். இந்த டயபெட்டிஸ் வந்துடுத்துனா சரி, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டோம், அதை நினைச்சுட்டு வாழலான்னு தோணணும். நான் ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ நிறைய சாப்பிட்டுக்கப்படாது. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்க்கையுடைய முறையை மாற்றிக்கணும். கிருஷ்ண பக்தியில் அது ஒரு ஸ்திதி. நன்னா பிரத்யக்ஷமாக அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு ஸ்திதியில் அனுபவங்களே இருக்காது. அப்போ முன்னாடி கிடைச்ச அனுபவங்களை கொண்டு அப்படியே வாழணும். அது ஒரு சுகம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். இதெல்லாம் பக்தியில் பகவான் பார்த்தான், கோபிகள் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்தாச்சு. பிருந்தாவனம் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்ணன் அங்கே இல்லைன்னாலும் கண்ணன் இருக்கிறதா நினைச்சுண்டு வாழக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு அவா வந்தாச்சு. இந்த குழந்தைகள் பெருசாக எடுத்து அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, ஃபாரின் போகிறதுன்னா அம்மா அப்பா சரி அது எங்கே இருந்தாலும் சௌக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லி, தன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதனோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி அது எங்கே இருந்தால் சௌக்கியமாக அங்கே இருக்கட்டும். அப்பப்போ தன்னை வந்து பார்த்தா போதும், எப்பயா முடிஞ்ச போது தான் போய் பார்த்துட்டா போதுன்னு. வயசான காலத்தில் கூட இருக்கிறத விட்டுட்டு தனியாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்திதி. அந்த மாதிரி கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டான். நாரதர் கை கூப்பிண்டார், கிளம்பி போயிட்டார். அதே சமயத்தில் கம்சன் அக்ரூரரை கூப்பிட்டு பேசின்னு இருக்கான். அக்ரூரர் கண்ணன் அனுபவிக்கணும்னு அவ்வளோ ஆசையோட தாபத்தோட காத்துட்டு இருக்கார். 11 வருஷம் தவம் பண்ணுறார். கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், லீவு கிடைக்கல சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமா கண்ணன் என்ன பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போவான் ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கைக்குரியதான ஒரு விஷயமும் 11 வருஷத்தில் நடக்கவே இல்லை. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் ஃபெய்த். நம்ம நம்பணும். நம்ம நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவாக ஒன்றுமே தெரியப்படாது, ஆனால் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் நம்பிக்கை. 11 வருஷம் ஒரு நாள் கூட பிருந்தாவனம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. யாருமே இவர்கிட்ட சொல்லவும் இல்லை, இவர் போகவும் முடியலை. ஆனால் காத்துட்டு இருந்தால் ஒரு நாள் கம்சன் கூப்பிட்டா நீங்கள் போய் கண்ணனை கூட்டிட்டு வாங்கோன்னுட்டான். தூக்கி வாரி போடுறது அக்ரூருக்கு. அவருக்கு தன்காத தானே நம்ப முடியலை. உள்ளுக்குள்ளே ஆனந்தம் ஐயா அப்படின்னு வருது. கம்சன் முன்னாடி ஐயான்னு குதிச்சுட்டாருனா வம்பு இல்லை. இவர் நம்ம ஆள் இல்லை, இவர் அனுப்பப்படாத ஒரு ஆளை மாற்றிடும். உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷத்தை அடக்கி வச்சுட்டார். கம்சன் எல்லா பிளானையும் சொல்கிறான். குவளையா, பீடம், சானூரன், முஷ்டிகன் என்னெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லி, தனுர் யாகம்னு சொல்லி கூட்டுண்டு வாங்கோ, கொண்டு போட்டுடலாம், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டான். இத்தனையும் கேட்டுண்டா கட்டாயம் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு ஒருத்தி ராமானுஜத்தில் பேசுகிற அவர் சொல்கிற முதல் வாக்கியமே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. கண்ணன் அழைச்சிட்டு வரேன்னு தைரியமாக சொன்னார். அந்த மாதிரி என்னால் சொல்கிற அளவுக்கு நான் பக்தியாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டான். அழகா கிளம்புறார் அக்ரூரர். ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. நடானா அஃபிஷியலாக கிளம்பிட்டார் பிருந்தாவனத்துக்கு. இவர் ஒளிஞ்சு போகலை, மெடிக்கல் லீவுன்னு சொல்லலை, தாத்தா செத்து போயிட்டா, மாமா செத்து போயிட்டா, எனக்கு வியாதி ஒரு பொய் சொல்லலை. ஏதான ஒரு பொய்யை சொல்லி ஏதோ லீவு போட்டு எங்கேயோ போகிறேன்னு சொல்லி இந்த எல்டிசி போடுவான் நிறைய பேர் கவர்மெண்ட்டில். இவள் போடுற எல்டிசி வேறு, போகிற எல்டிசி வேறு, ஒன்றாவே இருக்காது. ஒன்றா இருந்தால் அவளுக்கு பாக்கியம், அவ்வளோதான். என்னமோன்னு சொல்லுவாள், என்னமோன்னு போகிறா, பணம் மட்டும் கரெக்டாக வாங்கிடுவான். அந்த மாதிரி இல்லாமல் அஃபிஷியலாக பிருந்தாவனத்துக்கு எல்லார்கிட்டையும் சொல்வேன், நான் பிருந்தாவனம் போகிறேன், பிருந்தாவனம் போகிறேன், பிருந்தாவனம் போகிறேன்னு கிளம்புறேன். காத்துட்டு இருந்தேன்னா கண்ணன் பெருசாக தான் பண்ணுவான். கண்ணனுக்கு இந்த அல்ப சொல்பமாக இத்தினோண்டு பிச்சு கொடுக்கறதா, அது அள்ளி கொடுக்க மட்டுமே தெரிஞ்ச கருணாசாகர். அவன் பிளானே ரொம்ப அழகாக இருக்கும், மாஸ்டர் பிளான். நீங்கள் பிளான் பண்ணுறதை விட்டுடுங்க, உங்கள் பிளான் டிஸ்டர்ப் ஆனால் கவலையே படாதீங்க. அப்பாடா அப்போ இந்த பிளான் சரியில்லை, கண்ணன் கெடுத்துட்டான். அப்போ கண்ணன் ஸ்பெஷலாக பண்ண போகிறான். பதினோரு வருஷம் காத்துட்டு இருந்ததுக்கு கம்சனே அபிஷியலா போக சொல்லிட்டான். அழகா ரதத்துல போக சொல்றான். கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். கண்ணனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். கண்ணனு கிட்ட தூது போறா, கண்ணனை கூட்டிட்டு வர போறா. காத்துருங்கோ, பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, வீண் போகாது. எழுந்தார் அடுத்த நாள். மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். இனியோட என்னோட அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடு. என்னடானா பிருந்தாவனத்துக்கு போக போறேன். எப்பயாவது பிருந்தாவன யாத்திரைன்னா முதல்ல நினைச்சுக்கோங்க, மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். இனியோட என் அமங்கலம் எல்லாம் போயிடுது. ஏன்னா நான் பிருந்தாவனம் போக போறேன். பிருந்தாவனம் கண்ணனே சங்கல்பம் பண்ணால் ஒழிய ஒரு ஜந்து கூட நுழைய முடியாது. கண்ணன் சொல்லணும், நீ வா. ஏன்னா கண்ணனுடைய அந்தப்புறம், அந்தப்புறத்துல யார் வேணா நுழைஞ்சிட முடியாது. ராஜா உத்தரவு கொடுக்கிறவா மட்டும்தான். அதுவும் ரஜபூமிக்கு இவன் தானே அன்னிக்கும் இன்னிக்கும் என்னைக்கும் ராஜா. சரியா சொல்லணும், ரஜபூமிக்கு ராஜா கூட உத்தரவு கொடுக்க முடியாது. ராணி ராதிகாராணி அனுகிரகம் பெற்றவர்கள் மட்டும்தான் விரச பூமியில நுழைய முடியும். அழகா வந்துட்டாராம். விதவிதமா நினைச்சுண்டு, நான் போவேன், கண்ணனை சேவிப்பேன், கண்ணன் என்ன கட்டி பிடிச்சுவான், என்கிட்ட பேசுவான், கம்சனுடைய வேலைக்காரன்னா கூட சரியா புரிஞ்சுப்பான். இதே ஸ்மரணை ஒரு கற்பனையும் கூட வச்சுக்கோங்களேன். யத் பாவம் தத் பவதி. பகவத் விஷயத்துல கற்பனை கூட நிச்சயமா ஒரு நாள் சத்தியமாக்கி கொடுத்தோம். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்றா, புறனுறையே ஆயினும் பொன்னாழி கையான் திறனுறையே சிந்தித்து இரு. பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பக்தன் பக்தன் சொல்லிட்டு வா. சும்மா சும்மா ஊருக்காக கூட நாமஜபம் பண்ணிட்டு வா. அதுவே ஒரு ஸ்திதியில ஒண்ணு அந்த நாமஜபத்தை ஸ்ரத்தையாக்கி விட்டுடும். ஆனா அந்த நாமத்துக்கு அத்தனை பலம் உண்டு. இப்படி நினைச்சுட்டே போறார். சந்தியா வேளையில பிருந்தாவனத்துல நுழையறான். ஜெய் போலோ பிருந்தாவன் தாம கீ. பிருந்தாவனத்துல அந்த நுழையிற சமயம் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு சுகானுபவம். எத்தனையோ இடங்கள் போல, ஆனா அந்த பிருந்தாவனத்துல நுழையணும்னால அது ஒரு தனிதான். பிருந்தாவனத்துல நுழையிற நுழையும் பொழுதே பார்க்கிறார் கண்ணனுடைய திருவடி தடங்கள் தெரியறது. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுத்தினார் போல் இளச்சினை பட நடந்து. அழகா கண்ணன் தன்னுடைய சங்கு சக்கர கதா பத்ம ரேகைகள்லாம் பதியும்படியா பூமியில் நடந்து போயிருக்கான். அக்குடர் பார்த்தார், அழகா உழுந்து பிறண்டு பிரதட்சிணம் பண்ணார், மன்னர்லாம் தூக்கி தலையில போட்டுண்டார். பைத்தியம் மாதிரி நேர நந்தகோபர் திருமாளிகைக்கு போனார். ஆச்சரியமா வந்தார். எல்லாரும் இவரை பார்க்கிறார். கண்ணன் இவர் என்னெல்லாம் நினைச்சானோ அத்தனையும் பண்றார். கண்ணன் அத்தனையும் பண்ணிட்டான். இவர் வந்தவன கட்டி பிடிச்சிக்கிறான், எல்லாரையும் சௌக்கியமான விசாரிக்கிறான், எல்லாம் அப்படியே நடக்கிறது. எல்லாரும் அதிசயமா பாக்குறான். இவன் எங்க மதுராலேன்னு வந்த அக்குடர் விசாரிக்கிறான். நந்தகோபர் அழிச்சுட்டு போனது கூட கிடையாது. நந்தகோபர் எப்பயாவது வாடா பயிரே மதுராவுக்கு போலாம், கம்ச மகாராஜா பார்க்கலாம், ஒரு சலாம் போட்டுட்டு வரலாம், அழிச்சுட்டு போல. ஆனா அக்குரர் வந்தோடன ரொம்ப உரிமையோட பேசுறான். ரொம்ப நாள் பழக்கப்பட்டவன் போல இவாளுக்கு அதிசயமா இருக்கு. இவாளுக்கு தெரிஞ்ச அக்குரர் இப்பதான் முதல்ல வர. பிருந்தாவனத்துல பல பேர் இப்பதான் முதல் தடவையா அக்குரரை பார்க்கறான். பல பேர் கேள்விப்பட்டிருக்காள், இப்பதான் பாக்குறான். ஆனா இவன் பழகிறத பார்த்தா ரொம்ப விவரமானவன் மாதிரி பேசுறான். இப்ப நம்ம திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ இல்லாட்டி ஸ்ரீநாஜியோ துவாரகையோ பன்றீபுரமோ முதல் தடவை போனோம்னா ரொம்ப பழக்கப்பட்டவனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். யாரையோ புதுசா பார்க்கணும்னு தோணாது. நான் சுவாமிக்கும் நமக்கும் தான் கோடி கோடி ஜென்மா பழக்கம் தோணும். ரொம்ப பழகின மாதிரி பேசுறா. சில பேருக்கு பொறி தட்டுறது, என்னடா இப்படி ஏன் பேசுறா. அதுவும் அந்த துவனி மாறி போயிடுதான். இந்த மாட்டுக்கார பாஷையெல்லாம் மாத்திட்டு அந்த நாகரீகமான நகரத்து ஜனங்களுடைய பாஷையில ஹாய் அப்படியா அப்படின்ற ஸ்டைல் எல்லாம் வந்துருத்தான். அது வரைக்கும் கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு இந்த மாட்டுக்காரமா ஈ ஊன் ஈசுன்னு பேசிட்டு இருந்தான். இப்ப என்னடான்னா அந்த நகரத்து ஜனங்களுடைய ஸ்டைல் எல்லாம் மாறுறது. கோபிகைகள் யசோதை எல்லாம் பாக்குறா. சில பேர் நினைச்சா ஒரு டீனேஜ் வரும். இதுக்கு 7 வயசுலேயே டீனேஜ் வந்துருச்சு வச்சுக்கோங்க. இது அப்படிப்பட்ட வஸ்து. வயசுக்கு மீறின வளர்ச்சி தான். கிருஷ்ணன் ஆண்டாள் எல்லாம் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்றாலே பெண்பிள்ளை. இதெல்லாம் வயசுக்கு மீறின வளர்ச்சி. கிருஷ்ணன் ஆண்டாள் மீரா துருவன் பிரகல்லாதன் நமக்கு எத்தனை வயசானாலும் வச்சுக்கோங்களேன், அந்த வயசு லெவலுக்கே வருதில்லை. அப்புறம்தான வயசுக்கு மீறின வளர்ச்சி. 55 ஆனா கூட 25 தான் நினைப்போம், 65 ஆனா கூட இப்பதான் காலேஜ் முடிச்சோம்னு நினைப்பாவா ஆளுக்கு. அது உள்ளுக்குள்ள தெரிய மாட்டேங்கிறது, அந்த முதிர்ச்சி வர்றதில்லை. இதுக்கு முதிர்ச்சி வந்து கொடுத்து இத்தூண்டா இருக்கும் போதே பயலுக்கு அந்த நாகரீக பாஷை எல்லாம் அசந்து போறா. அழகா குளிக்கிறான், சாப்பிட்றான், இவரோட உக்காந்து சாப்பிட்றான். அக்ருவர் நினைச்சு நினைச்சு அசந்து போறார். 11 வருஷமா எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தாரோ அத்தனையும் சேர்த்து ஒரு நாள்ல கிடைச்சது. ஒரே நாள்ல ஜாக்பாட் அடிச்சார். கண்ணன் அப்படிதான் கொடுப்பான், நீங்க என்னெல்லாம் கேட்கிறதோ அத்தனையும் நோட் பண்ணி வச்சிருந்துருக்கான். எந்த சமயத்துல எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பான். திணற திணறன் வரலையா, திணற திணறதான் கொடுப்பான். கிருஷ்ண கிருபை அவ்வளவு வசதி. அப்படி அழகா எல்லாம் பண்ணி காட்டினான். அப்போ அக்ரூர் சொன்னார், தனுர்யாகம் நடக்கிறது, கம்ச மகாராஜா உங்களை அழிச்சுட்டு வர சொன்னார். உடனே கண்ணன் இப்படியே பார்த்தான், அப்பாவை பார்த்தான். அப்பா மாதிரி போலாமா அப்படின்னு நந்தகோபர், கிருஷ்ணா உனக்கு போனோம்னா போலான்டா அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்ப பய தோளுக்கு மிஞ்சிட்டான். இப்போ தோழன் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு சார். எப்ப கோவர்ணகிரியை தூக்கினானோ அண்ணிலேருந்தே கிருஷ்ணன் மேல ஒரு மரியாதை வந்துடுத்து. அண்ணிலேந்து வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, நந்தகோபர் கையில வச்சிருந்த வேலை இவனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டார். கோபாஷ்டமி என்னைக்கு இனிமேல் நீதான் மாட்டுக்கார தலைவன்னுட்டார். சரிப்பா போலான்னுட்டா. நிறைய அழகா பால் தயிர் மோர் வெண்ணையெல்லாம் எடுத்துட்டா. யசோத சொன்னா, குழந்தை போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா, அவளுக்கு என்ன தெரியும் பாவம், சீக்கிரம் வந்துடு, நகரத்து ஜனங்கள் ஜாகிரத, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா, நம்பாத. கண்ணன் சிரிக்கிறான். எப்பவுமே இந்த கிராமத்து ஜனங்களுக்கு பார்த்தா நகரத்து ஜனங்கள்லாம் ஒரு பயம் உண்டு. நான் காரையாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த தாமிரபரணி அந்த இடத்துல மலஜாதி கூட்டம் உபன்யாசம் பண்ண போயிருந்தேன். அது ஒரு தனி சந்தோஷங்கள். அவளுக்கு சொன்ன உபன்யாசம் வாழ்க்கையில் மறக்க முடியாத உபன்யாசம். அவள்லாம் உபன்யாசமே கேட்காதவா, அவளுக்கு ஒரு கிருஷ்ணலீலா வைபவத்தை சொல்ற பாக்கியம் எனக்கு கொடுத்தான் பகவான். உபன்யாசம்லாம் முடிஞ்சது. அப்போ நான் ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க ஊருக்குள்ளெல்லாம் வருவீங்களா அப்படின்னு. அவர் இப்படியே என்ன பார்த்தார், வருவோம் சாமி, ஆனால் ராப்பொழுதுக்கு வீட்டுக்கு திரும்பிடுவோம் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, பயமா இருக்கு. நான் கேட்டேன், என்ன பயம்னா, இல்லை அந்த உங்க ஊர் ஜனங்களை பார்த்தா ஒன்றும் உண்மையாவே இல்லை. அவர் சொன்னார், நான் சிரித்தேன், இங்கே தான் சிறுத்தை வருது, பாம்பு வருது, புலி வருது, இங்கே தானே பயப்படணும்னு. அவர் சொன்னார், சிறுத்தை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும், பாம்பை எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியும், இது இவ்வளவுதான் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு புரியல, உங்களுக்கும் புரியல எங்களுக்கும் புரியல. எனக்கு அடுத்த வார்த்தை பேச முடியல, சில இடங்கள்ல வாய் பேச முடியல, அந்த மாதிரி மாட்டேன். நான் உங்க ஊர் ஜனங்கள் என்னையும் அந்த கூட்டம் சேர்த்துட்டேன். இந்த நகரத்து ஜனங்கள்னா இன்னைக்கும் ஒரு பயம் அவளுக்கு உண்டு. அதே மாதிரி நகரத்து ஜனங்களுக்கு அவன்லாம் பட்டி காட்டான் அப்படின்னு. ஆனா பட்டி காட்டான் இருக்கிற ஆரோக்கியம், அவன் அனுபவிக்கிற நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல மனுஷ ஸ்நேகம் நிச்சயமா நமக்கு இல்லையே. நம்மெல்லாம் ஒரு காரணத்தை கொண்டுதானே பழகம், காரணம் இல்லாம நமக்கு பழக தெரியாது. நல்ல தண்ணி குடிக்கிறோமான்னு சொல்லுங்க, ஏதோ கவர்ப்பாலு, இதை நம்பி ஓடிந்துருக்கு நம்ம பொழப்பு. கஷ்டமா இருக்கு, குழந்தைகள்லாம் பார்த்தா ஆரோக்கியம் இல்லாம என்னையோ சாப்பிட்டு ஓடிந்து, அதையும் நன்னா இருக்கு, டேஸ்டா இருக்கு, குழந்தைகள் பாவம், பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் சூப்பர்ன்றது, நன்னா நன்னா அள்ளி சாப்பிட்ற வயசு எல்லாம் இத்துண்டு இத்துண்டு சாப்பிட்டு பார்க்கறது கஷ்டமா தான். அதனால யசோத சொல்றாங்க, பால் தயிர்லாம் நன்னா இருக்காது, அம்மா உனக்கு தனியாக பால் கொடுக்குறேன், நன்னா வெண்ண தரேன், அங்கெல்லாம் போய் திருடப்படாதுன்னு யசோதைக்கு அந்த கவலை. அங்கேயும் போய் பேரை கெடுத்துன்னு தானா, அது நகரத்து ஜனங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேர் கெடுத்து அப்படியே காட்டு தீ மாதிரி பரவுமோன்னு விஷயம் மீடியா வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவான். இவன் வெண்ணை திருடினான் ஹெட்லைன்ஸ் போட்டு காலை 10 மணிக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், கிருஷ்ணன் மதுராவில் 10 மணிக்கு இத்தனை பேர் வீட்டில் இவ்வளோ வெண்ணையை திருடினா ரிப்போர்ட்டர் வந்து நின்றுட்டான்னா நகரத்தில் அதெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கணும். அதனால் ஜாகிரதா, நகரத்தில் ஸ்திரீகள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருடா, இப்படி சிரிப்பா அந்த பக்கம் திட்டுவா வேண்டாண்டா, சிரிக்கிற மாதிரி திட்டுவா, திட்டுற மாதிரி சிரிப்பா, காரியம் ஆகணும்னா சிரிப்பா, காரியம் ஆகணும்னா கழட்டி விட்டுருவா, ஜாகிரத. யசோதை எல்லாம் சொல்லிட்டான். கண்ணன் கேட்டான், எத்தனை வாத்சல்யம், கண்ணனுக்கு பதில் சொல்ல முடியலையாம். ஓரத்தில் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்க்கறது, ஐயோ அவளுக்கு ஒன்றுமே தெரியலையே, நாளைக்கு நான் திரும்பி வரமாட்டேன்னு அவளுக்கு தெரியலையே. கண்ணன் நினச்சிருந்தானே அவளுக்கு சமாதானம் கொடுத்துருக்கலாம், ஆனால் கண்ணனுக்கே தைரியம் இல்லையாம். இந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி யசோதைக்கிட்ட சொல்கிற தைரியம் அவனுக்கு இல்லை. சத்தியமாக கிடையாது, எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அது ஒன்றுமே சொல்ல முடியாது, அது ஒரு தனி வலி. கண்ணனாலேயே முடியலைன்னா அப்புறம் மற்ற வாழால் எப்படி ஜீரணம் வைக்க முடியும் சொல்லுங்க? நந்தகோபர் வந்துண்டா வந்தார், தினமும் ராத்திரி கண்ணனை கட்டி பிடிச்சிருந்தார், அவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டிடுத்து, குழந்தை சமத்தாரு, உடம்பெல்லாம் பார்த்துக்கோ, இப்படிலாம் சொல்கிறார். கண்ணன் பார்த்த என்னாச்சுப்பான்னு, ஒன்றும் இல்லடா, இன்னும் சொல்லணும்னு தோணித்து சொன்னேன். அது அப்பாவுடைய ஒரு மனசு, அது பெருசாக காட்டிக்க மாட்டா, ஆனால் உள்ளுக்குள்ள அது இருக்கத்தானே செய்யும். அது ஒரு தகப்பனுடைய மனசு, தாயினுடைய மனசு வேற, தகப்பனுடைய மனசு வேற, அது வர்ணிக்கவே முடியாது. இது ஒரு தனி, அது ஒரு தனி. அப்பாவுடைய ஹிருதயம் வெளில தெரியவே தெரியாது, சத்தியமாக சொல்லுது, ரொம்ப கஷ்டம். தாயாருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுடலாம், அவருடைய வாத்சல்யம், கோபம், அழுகை, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். தகப்பன் மனசு, பெருசாக சொல்ல மாட்டா, பெருசாக காட்டிக்க மாட்டா, ஆனால் உள்ளுக்குள்ள தன் குழந்தைக்காக ஒரு ஓரத்தில் அது என்ன உண்டோ பண்ணிட்டு தான் இருக்கும். அது சத்தியமாக அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அது என்ன வழி எனக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியம். ஆனால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக, நானும் எங்கள் அப்பா நிறைய பேசினதெல்லாம் இல்லை, ஆனால் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தோடனே என்னுடைய அப்பா என்னை வாடா போடான்னு கூப்பிட்றதை விட்டுவிட்டார், வாங்கோ போங்கோன்னார். நான் கேட்டேன், என்னப்பா என்ன போய் வாங்கோ போங்கன்னு கூப்பிட்றீங்களே, இனிமேல் அப்படி தான்ப்பா அப்படின்ட்டார். வாடா போடான்ற வார்த்தை என்ன சொல்கிறத விட்டுவிட்டார். நான் முதல் முதல்ல உபன்யாசம் பண்ணேன்னு உடனே எங்கள் அப்பா, அதிசயமாக இருக்கு எனக்கு, இன்றைக்கி நினச்சி பார்த்தா அதிசயமாக இருக்கும். பெத்த பிள்ளை தான், ஆனால் உபன்யாசம்ன்றது ஏதோ குரு கிருப்பையினால் பண்ணிட்டேன்னு ஒழியே, வாடா போடான்றதை விட்டுவிட்டார். நிஜமாக என்ன எத்தனையோ தகப்பன்மார்கள் குழந்தைகளுக்காக தவம் பண்ணுறவா, நிச்சயமாக தாய்மார்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், தகப்பனுடைய ஹிருதயம் பல சந்தர்ப்பங்களில் தெரிகிறது இல்லை. அன்றைக்கி கூட ஒரு அழகாக ஒரு கவிதை படித்தேன் நான் ஃபேஸ்புக்கில், அப்பாவோட ஃபாதர் டேக்கு ஒருத்த கவிதை எழுதியிருந்தான், அம்மாவாவது உன்னை 10 மாதம் மட்டும்தான் சுமந்தா, அப்பா அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து ஆயுசு முழுக்க ஹிருதயத்தை சுமக்கிறார். ஆனால் வெளில காட்டுறது இல்லை, வெளியில் காட்டுறது இல்லை, தன் மனைவிக்கு இது வேணும், தன் குழந்தைக்கு இது வேணும், ஒரு கடுகடுலாம் இருப்பா, ஆனால் ஹிருதயத்துக்குள்ள தான் பட்ட ஒரு கஷ்டமும் ஒரு அவமானமும் தன் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த ஜீவன் அவரை அழுக தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். கூட இருக்க அம்மா கூட புரிஞ்சிக்க முடியாது, இது ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது தந்தை, அது ஒரு நிஜமாக. அதனால தானே பூனெல்லாம் போடுறோன்னா அப்பாவை குருவாக வச்சு அவ்வளோ அழகாக பாத பூஜை பண்ணுறோம், அவள் குரு ஸ்தானத்தில் இருந்து தானே காட்டுறான், குரு வெளில காட்டிக்கவே படாது. எவ்வளோ உசரத்தில் வந்தாலும் குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணுமே ஒழிய, அம்மா மாதிரி என் கண்ணே என் மணியே என் முத்தேன் கொஞ்சம் மாட்டார்கள், கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் கூடாது, லோகம் கொண்டாடும்படியாக தானே பண்ணும், அதானே வசதி, என்னோற்றான் கொள் அப்படின்றா இல்லையா, என்ன தவம் பண்ணாமே. அப்பா தந்தை மகற்காற்று முதலி திருவள்ளுவர் தான் அவ்வளோ அழகாக பேசியிருக்கார் அப்பாவை பற்றி. ஒரு சமாதானம் எனக்கு, அப்பாடா எல்லாரும் அம்மாவை பற்றி பேசினா தந்தையை பற்றி பேசுறதுக்கு ஒரு திருவள்ளுவர் இருக்காருன்னு. சத்தியம் தந்தை நந்தகோபரம், ஜெய் போலோ நந்தகோப மகராஜுக்கு. அதுமா நந்தகோபுரம் பற்றி நம்ம பெரிய யாருமே பிரஸ்தாபிக்கிறது இல்லை, பிருந்தாவன லீலையிலலாம் பெருசாக பிரஸ்தாபிக்கிறதே இல்லை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நந்தகோபர் திருவடியை பிடிச்சா ஈஸியாக கண்ணன் கிடச்சிருவான், அதனால ஆண்டாள் முதல்லையே பிடிக்கிறா திருப்பாவையில், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், எங்க போனாலும் ஆண்டாள் முதல்ல நந்தகோபுரம் பிடிச்சிட்டு தான் யசோதையை பிடிக்கிறான். ஏன்னா அப்பா பொண்ணு, பெரியாழ்வர்னாலே பக்தி அடைஞ்ச பொண்ணு அப்பா பொண்ணு, அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றான். நந்திய கவனிச்சு பாருங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். அதுக்கப்புறமா தான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, சரியா ஸ்திரீ குழந்தை தானே, யசோதையை பிடிச்சு கண்ணனை பிடிக்கணும்னு தோணலையா, நந்தகோபுரம் பிடிச்சு, ஏன்னா நந்தகோபுர் இட்ட வழக்கா கண்ணன் இருக்கான், நந்தகோபுர் வார்த்தையை மீறி ஒரு நாள் பேசினது இல்லையா கண்ணன். நந்தகோபுர சரினா சரிப்பா, சத்தமே வராது, அவர் அந்தண்ட போனாலும் இந்த பக்கம் வம்பு, இளஞ்சிங்கம் நந்தகோபுரம் இருந்தா குமரன், நந்தகோபுர் அந்த பக்கம் போயாச்சுன்னா இளஞ்சிங்கம், பானை உடஞ்சது. ஆஹா, யசோதை ஒரு நாள் நந்தகோபுர்ட்ட சொல்றா, இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே இருங்கோளே, என்னடி இது அதிசயமா இருக்கு, இல்ல நான் சொல்றேன் கேளுங்கோளேன், இது கண்ணன் வரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. பாக்குறானா யாருடி கண்ணன், அது ஏன்டி சொல்ற அப்படி மெலிசா, உங்களுக்கு தெரியாது நீங்க அந்த பக்கம் போனோன்னு என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நீங்க வீட்டில் இருங்கோ, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது பண்ற லீல. கஷ்டப்பட்டு கெஞ்சி நிக்க வைப்பாள், சரி ஒரு ரெண்டு மணி நேரம் இருப்பார், தினேன்னு இருக்கிற இடம் தெரியாது, பய குழந்தை எங்கடியும் காணா ஓரத்தை காத்தால உட்கார வச்சிருக்காரு, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. நந்தகோபால் ஏண்டா கிச்சா உட்கார்ந்துட்டே இருக்கு, இல்லப்பா நீங்க உட்கார சொன்னால உட்கார்ந்துட்டு இருக்கேன். நந்தகோபால் இப்படி பாக்குறார், அழுக வந்துடுது, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறார். பாவண்டி உட்கார வச்ச இடத்துல அப்படியே பிள்ளையார மாதிரி பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. யசோத சிரிச்சா, நீங்க வேணா வீட்டு கொள்ள பக்கமா ஒளிஞ்சு நின்று பாருங்கோ, வெள்ள போயிட்டு பின்பக்கமா வாங்கோ, அப்ப தெரியும்னுட்டான். சரி நந்தகோபுரம் சமத்தா வெள்ள போயிட்டு கொள்ள பக்கமா ஒளிஞ்சுட்டா, அப்பயும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கு. நந்தகோபுரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பொறுக்க முடியாம வந்துட்டா, பாருடி என்னடி சொன்னாரு, அவ சொன்னா நீங்க இப்படி போய் இப்படி வர்றத பார்த்துட்டான், நீங்க அந்தண்ட போனோட கொல்ல பக்கம் வந்தான், அங்க நீங்க உள்ள வர்றத பார்த்துருக்கேன்னு அப்படியே உட்கார்ந்துட்டான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமர, ஏன்னா அது ராமவதார பழக்கம், பித்ருவாக்கிய பரிபாலனம், அதனால ஒண்ணு மட்டும் முடிய மாட்டோம், அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கப்படாதுன்னு. அதனால நந்தகோபுரத்தை அத்தனை பறிவு ராத்திரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. பிருந்தாவனத்தை அன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்க வேண்டாம், அந்த விடியல் வந்திருக்க வேண்டாம் பிருந்தாவனத்துக்கு, அது விடியல் இல்லையே. அந்த விடியல் ஏன் வந்து தொலைச்சதோ தெரியல, அன்னைக்கு சூரியன் உதிச்சு தொலைச்சிருக்க வேண்டாம், உதிச்சுடுத்து. கோபிகளெல்லாம் பார்த்தா என்னடி ரதம் நிக்கிறதே, அரசல் படத்தெல்லாம் காதல விழுந்துடுத்து. கண்ணன் மதுராவுக்கு போறான்னா பதினோரு வருஷத்துல எங்கேயுமே போல, வாழ விட்டுட்டான், பிக்னிக் போல, எக்ஸ்கர்ஷன் போல, அவனுக்கு எல்லாமே அந்த கோகுலம் பிருந்தாவனம் நந்தகாவ் கோவர்த்தனம் இவ்வளவுதான். இதை தாண்டி இவாள்லாம் எங்கேயும் வெளில போனதே கிடையாது, இவா உலகமே இவ்வளவுதான். இத்தினோடு இந்த கிராமம் இந்த பிரஜ பூமி தான் அவன் வாழ்க்கை. பதினோரு வருஷமா கண்ணனை பிரிஞ்சு ஒரு ராத்திரி இவா இருந்ததில்லை, கண்ணன் இல்லாத ராத்திரி இவாளுக்கு தெரியாது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா அக்ரூராசன் வந்திருக்கார், அக்ரூராசன் இவன் யாரா பேர் வச்சா அக்ரூரன், அத்தவாள்லாம் அசுரன் இல்லை, பூதனா இவாள்லாம் அசுரன் இல்லை, அவள்லாம் இங்க வந்தா இங்கே நல்ல கதி அடைஞ்சா. இவா யாரும் கண்ணனை இங்கேருந்து பிரிக்க பார்க்கல, இவன் கண்ணனை பிரிக்க வந்திருக்கான், க்ரூராசுரன்னே பேர் வச்சுட்டான், அக்ரூரன் பேர் க்ரூராசுரன். மகா மோசமான அசுரன் யாருன்னா அக்ரூரனும், கிருஷ்ணனை பிரிக்கிறானே அப்படிதான் கத்துறா கோபிகைகள்லாம். என்னானாலும் சரி விடப்படாது, நீ பார்த்துருவோண்டின்னு. கண்ணனும் பலராமனும் ரதத்தில் ஏறி ஆச்சு, யசோத பார்த்தா அவளுக்கே மனசு கேட்கல, கண்ணா முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே வந்துடுற ஆத்துக்கு அப்படின்றா, இனிமேல் வரவே போறதில்லைன்னு அவளுக்கு தெரியாது, தெரியல அவளுக்கு அந்த ஒரு பரிதவிப்பு. ராத்திரி அம்மா அவனுக்கு நன்ன வெண்ணையெல்லாம் போட்டு சாதம் ரெடி பண்றேன்டா வந்துடுறா, ஜாக்கிரதரா, நிறைய நேரம் தண்ணியில குளிக்காதரா, என்ன போல திரும்பி சொல்லிட்டே இருக்கான். நந்தகோபுரம் சொன்னா பெரியவன் ஆயிட்டாண்டி விட்டுடுறி, ரோட்ல நின்று இப்படிலாம் சொல்லாத, கோபிகள் எல்லாம் சிரிப்பா, அவசரம் என் பிள்ளை நான் சொல்லிட்டேன், சும்மா இருக்கும் நீங்க அப்படின்ட்டா. அந்த கோபுரக்கே தான் நிலைமை, அப்புறம் தாங்க நம்ம நிலைமை. குழந்தைகளை மட்டும் அம்மா, அவ என்ன வேணா சொல்லணும், அப்பா ஒரு வாரம் சொல்லப்படும், அது என்னதான் எங்களுக்கு தெரியும், நாங்க அப்ப உடனே அசுரலாயிடுவோம். குழந்தைய திட்டாதீங்கோ, அடிக்காதீங்கோ, மறைக்காதீங்கோ, அவ என்ன வேணா சொல்லலாம். என்னைக்காவது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம விசாரிக்க போனோம்னா ரொம்ப மிரட்டாதீங்க, குழந்தை பயந்து போயிருக்கு, பயப்படாத வசூல் நமக்கே தெரியும், அது ஒரு வாத்சல்யம், அது அது ஒரு பொசசிவ்னஸ், அம்மாவோட பொசசிவ்னஸ், ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இந்த ஸ்திரீ ஸ்வபாவம் மாறாது, எவ்வளவு வேணா மாறும் ஆகட்டும், வேலைக்கு போட்டோம், கோடி கோடியா சம்பாதிக்கட்டும், நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசட்டும், இந்த பொசசிவ்னஸ், என் பிள்ளைன்ற இந்த பொசசிவ்னஸ் மாறாது, மாற்ற முடியாது. கோடி 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 யுகங்கள் ஆனாலும் இது இப்படித்தான் இருக்கும். ஒரு வழியா கிளம்பினார்கள் எல்லாரும், அதாவது மாடுகள்லாம் கூட டல் ஆயிடுச்சு. பலராமன் மட்டும் குஷியா இருக்கானே, அவர் கூட போறாரு, அவர் குஷியா இருக்கார். ஒரு வழியா கிளம்பியாச்சு, கோபிகைகள்லாம் வந்து வழியை மறிச்சுட்டா, போகாது இறங்கடா கீழே அப்படின்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை, இறங்கடா கீழே, எங்க போறாய், ஒன்னும் பார்க்க வேண்டாம், தனுரியாக பார்க்க வேண்டாம், கம்ச மகாராஜா கூப்பிட்டா போகணுமான்றான், எல்லாம் தைரியமா பேசுறான். எல்லாரும் அக்ரூர் இடுப்புல கை வச்சு முறைக்கிறான். வந்தது பாரு மூஞ்சி அதிகம் பாரு. அதுவும் கிராமத்து ஜனங்கள் திட்டினான்னா காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த டீசெண்டா திட்டுறது டிப்ளமேட்டிக்கா திட்டுறதுலாம் அவளுக்கு தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அவ்வளவுதான். நம்ம அடுத்த பதில் பேச விட மாட்டா, பேசிண்டே இருப்பான். அதுவும் இத்தனை கோபிகைகள் கேட்கணுமா? எங்கேயாவது ஸ்திரீகள் இடத்துல புருஷா வாய் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான்னு காட்டுங்கோ. நடக்கவே நடக்காது. கடைசியில புருஷா கை சண்டை போட்டுதான் ஜெயிக்கும். வாய் சண்டை இதை ஜெயிக்க முடியாது. இத்தனை கோபிகைகள் கிருஷ்ணலீலை அனுபவிக்கிற கோபிகைகள் தபகதாமிருத்தம் தப்த ஜீவனம்னு கிருஷ்ணலீலையே பேசிட்டு இருக்கிறவா. கிருஷ்ணலீலைய பேசுறவா கிட்டே பேசி ஜெயிக்க முடியாது. வாக்கு சாதுரியம் வந்துடும். கிருஷ்ண ஸ்மரணம் பண்றவாக்கு வாக்கு சாதுரியம் தானா வந்துடும். என்னமோ நான் சொல்றா, அக்ரூர் பயந்தே போயிட்டார். எங்கேயாவது சபிச்சிருவாளோ அப்படின்னு. கடைசியில கண்ணன் அழகா அப்படி எல்லாரையும் பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிச்சான். போதுமே அவ்வளவுதான், வந்துரு வேண்டி அப்படின்ட்டான். எப்ப என்னைக்கு ஏதுன்னு சொல்லல, மனசே இல்லை. போ போ என்னமோ மதுராசிகள் ரொம்ப அழகின்னு படியா போடா அப்படின்ட்டான். ஒரு ரோஷம், ஒரு பிரணய கழக ரோஷம் அது. போ அவதானே முக்கியம், போ 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 அப்படின்னு டக்குன்னு பார்த்தா அக்ரூர் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டா. ராதிகா ராணி ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் கேட்கறா ஏண்டி ஒன்னும் சொல்லல. அவன் எங்க போனாலும் ஹிருதயம் நம்ம கிட்டதாண்டி இருக்குன்னுட்டான். அவளுக்கு தெரியும் இவன் திரும்பி வரப்போறது இல்லைன்னு நன்னா தெரியும். அவளை ஏமாத்தி இவனால போக முடியாது. மற்றவாளுக்கு தான் கோபிகளுக்கு தெரியல. அழகா கிளம்பிட்டான். அக்ரூர் பார்த்தார், இப்படி சிரிச்சுட்டா. டக்குன்னு தோணி போயிடுச்சு, இந்த பையன் இப்படி பொம்பளைகள் கூட்டத்தோடு அலைஞ்சின்னு இருக்கான், வெண்ணையை திருடி இருக்கான், இப்படி சாத்திருக்கான், அம்மா இடம்னா அம்மா குழந்தைய வச்சு வளர்த்துருக்கா. இவனை வேற நம்ம ஐஷண்டு போகிறோம், இவன் போய் என்ன பண்ண போகிறான் மதுராவில், அங்கேயும் சாப்பிட்டுன்னா தூங்குவான் போல இருக்குன்னு நினச்சுட்டார். பகவான் பார்த்தான், ஆஹா இந்த பக்தாலெலாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்தோடனே பகவான் அல்பமாக நினச்சிடுவோம். இது சுவாவம். ஒரு வஸ்து தூரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மேலே இருக்கிற மரியாதை, பக்கத்தில் வந்து கொடுத்தனா கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். இது லோக பிரசித்தம். பகவான் வரைக்கும் இதுதான். இங்கேருந்து பக்கத்தில் தானே பண்டிரிபுரம். இத்தனை வருஷத்தில் எத்தனை தடவை போயிருப்பே சொல்லுங்கோ. அதே இங்கேருந்து ஆந்திராவில் கல்யாணம்னா ஓடிப்பே, எங்கேயாவது டெல்லியில் ரிசப்ஷன்னா போயிருப்பே, மிஸ் பண்ணாமல் போயிருப்பே. நான் அப்போ டெல்லி போனேன், அப்போ ஆந்திரா போனேன், ஊட்டி போனேன், பெரிய லிஸ்ட் வரும். தோர்க்க பண்டிரிபுரத்துக்கு என்னமோ டைமே கிடைக்கல, பகவத் கிருபை இல்லைன்னுடுவான். பகவான் லிஸ்ட் போட்டி வாழலாம், பண்டிரிபுரத்துக்கு வரத்துக்கு அனுமதி இல்லைன்னு எழுதி வச்ச மாதிரி சொல்லுவான். அந்த மனசு வேணும், அந்த தாபம் வேணும் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறதுனால பண்டிரிபுரத்துக்கு ஒரு பெரிய விலை இல்லை நமக்கு, அவ்வளோதான். திருப்பதியில் இருக்கோ திருப்பதி போகவே மாட்டான். எப்படி போகணும் வழியே தெரியாதுன்னு. என்ன பஸ்ன்னு எனக்கு தெரியாது, நான் போனது இல்லைன்னு கேட்டால் கீழ் திருப்பதியில் இருப்பான், ஆனால் போக மாட்டான். அது எப்படிதான் திருவல்லிக்கேணிலே இருப்பா, பார்த்த சாரி பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு ஆச்சரியமா இருக்குவா. சொல்றதுலாம் நமக்கு அதிசயமா இருக்கும். அந்த மாதிரி நினைச்சுட்டார் அக்ரூர். அதுக்குள்ள அந்த அனுஷ்டானம் பண்ற சமயம் வந்துடுத்து உடனே ரதத்தை நிறுத்தினார், அனுஷ்டானம் பண்ண இறங்கினார். அக்ரூர காட் அப்படின்னு இன்னைக்கும் இருக்கு பிருந்தாவனத்துல, மதுரா போற வழியில்தான் அந்த அக்ரூர காட். அழகா அக்ரூர் உள்ள இறங்குறார் ஜலத்துல. கண்ணனும் பலராமனும் தேமியும் நிற்கிறார். சொல்றா கேட்கிறார் அக்ரூர், கிருஷ்ணா நீ ஜலத்தில் இறங்கல? இல்லை இல்லை, நான் ஆற்றுலேயே குளிச்சாச்சு. சொல்றேன் ஆற்றுல குளிடா, இல்லை நீங்கள் ஆற்றுலேயே குளிச்சாச்சு, இறங்க மாட்டேன். ஏண்டாண்டா, நான் மாடோடு குளிச்சு பழக்கம் ஆகிடுச்சு, எனக்கு மனுஷாவோட தனியாக குளிச்சு பழக்கம் இல்லை, அதனால மாட்டேன்னுட்டான். அழகாக அவர் போனார், இறங்கினார், உள்ள மூங்கரார் சக்குன்னு தூக்கி வாரி போடுறது. சாந்தாக்காரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி விருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் அப்படி இருக்க பகவான். கௌஸ்துபோத்பாசிதாங்கம் பேதம் புண்டரீகாயதாக்ஷம். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேலே ஜோர அனந்த பத்மநாபனாக ஜம்முன்னு படுத்துருக்கான் பகவான். பல 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 பலன் டக்குன்னு தூக்கி வாரி போட்டது. அவர் வெள்ள வந்தார். அப்படி தேவேன்னு ரதத்தில் உட்காந்துருக்கா. கண்ணன் பார்த்தான், என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு முங்கு திருப்பியும் சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி பிரத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அப்படியே படுத்துட்டுருக்கான் ஆயிரம் தல பாம்பு மேலே, ரொம்ப அழகா சுவாமி ஜம்முன்னு படுத்துட்டுருக்க. செந்தாமரை கண்கள், செந்தாமரை பாதங்கள், தாயாரெல்லாம் திருவடி பிடிக்க அப்படியே பார்த்தார். கையை கூப்பிண்டார், ஸ்தோத்திரம் பண்ணார், அதி விசேஷமா பண்ணி முடிச்சார். தீர்த்தமாடிட்டு திருப்பி திருப்பி மேலே எழுந்து பார்க்கறோம், அங்கேயும் இருக்கான், இங்கேயும் இருக்கான், உள்ளும் புறமும் எல்லா பக்கமும் இருக்கான். நதிக்குள்ள ஒரு காட்சி. இன்னைக்கு அந்த நதி கொஞ்சம் தள்ளி போயிடுத்து வச்சுக்கோங்க, யமுனா நதி கொஞ்சம் தள்ளி போயிடுது. ஆனால் அந்த அக்ரூர காட்டில் அக்ரூருக்கு ஒரு கோவில், கூட கிருஷ்ணன் பலராமன் எல்லாரும் இருக்கா. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த கோவில், அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படி அந்த அக்ரூர காட்டில் அழகா பகவான் காட்சி கொடுத்தான். அதே இடத்துல தான் கோபிகைகள் நந்த கோபரிக்கெல்லாம் பகவான் வைகுந்த தரிசனத்தை காட்டி கொடுத்தான் காண கிடைக்கிறது. ஸோ அதே அக்ரூர காட்டில் தான் திருப்பாக்கடல் தரிசனமும் கிடைச்சது. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி. நமக்கு பாக்கியம் பாருங்கோ, இந்த வையத்து வாழ்வீர்கள் அன்னைக்கு இந்த விஷயம் சொல்றதுக்கு ஒரு கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம். திருப்பாவை சத்தியம்னு தெரிஞ்சுக்கோங்க, பாகவதம் சத்தியம்னு புரிஞ்சுக்கோங்க. காட்சி கொடுத்தார், அழகா வந்துட்டா அக்ரூர. கிருஷ்ணன் கேட்டா, என்னாச்சு, ஏதோ காணாததை கண்டா மாதிரி வந்தேளே அப்படின்னா. அழகா சிரிச்சான் கண்ணன், எதை காணணுமோ அதை தாண்டா கண்டேன் அப்படின்னா. இதுவரைக்கும் காணாததை இப்ப கண்டேன்னுட்டா. அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணியாச்சு, கிளம்பி வந்தாச்சு. மதுரா நகர் பிரவேசம். ஜெய் போலோ மதுரா தாம் கீ. மதுரா நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹின்னு கிருஷ்ண சாநித்தியம் பூரணமான ஒரு ஸ்தலம். இன்னைக்கும் பாருங்க மதுரானா அதுக்கு ஒரு கெத்து உண்டு. டைட் செக்யூரிட்டி, AK-47 துப்பாக்கி, உடம்பெல்லாம் தடவி அதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுவான். ஒன்றும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ராஜாதிராஜனை பார்க்க போறோம் இல்லையா, மதுராபுரி நாயகன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆண்டால் நேர பிருந்தாவனம்னு ஆரம்பிக்க வேண்டியதுதானே. மதுரா கிருஷ்ணன் எந்த ஊர்ல காரடா நீ அப்படின்னா, மதுரா அவ்வளவுதான். அடையாள நாடானா பிருந்தாவனம் சொல்ல மாட்டேங்கிறானா, மதுரா. பிருந்தாவனத்தை இருக்க வரைக்கும் தான் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னுட்டோம். மதுரா வந்த உடனே நான் மதுராவாசி அப்படின்றான். அதனால ஆழ்வார்கள் எல்லாம் அந்த மதுரையை கொண்டாடுறான். ஏன்னா அவனுடைய பொற்பாதங்கள் முதல்ல பூமியில பட்டது மதுராவில் தானே, அதுக்கப்புறம் தானே கோகுலம், அப்புறம் தானே பிருந்தாவனம். முதல் முதல்ல கண்ணன் நேரடியா தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீட குண்டலத்விஷ பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிகி விரோசமானம் வசுதேவ இக்ஷத. மதுரா தானே கண்ணனுடைய செந்தாமரை பாதங்கள் இந்த பூமியில பட்ட முதல் இடம் மதுரா. அதனால மதுரா கேட்டம்தான். ஜென்மாஷ்டமி போதே பாருங்க, ராத்திரி விடிய விடிய மதுராவை தானே காட்டுவா. மதுராவை காட்டுவா, துவாரகையை காட்டுவா, கோகுலத்தை காட்ட மாட்டேங்கிற. கோகுலத்தை காட்டணும் ஒன்று, ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு அன்னைக்கு ராத்திரியே கோகுலம் போனோம். ஆனால் கோகுலத்தை பற்றி யாரா பேசுகிறோமா, கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோமே ஒழிய யாராவது கோகுலத்தை ஸ்மரிக்கிறோமா? எல்லாம் மதுரா கண்ணன் பிறக்க போகிறான், சீடையை பண்ணு, அதை பண்ணு, வெண்ணையை வையி, பாலை வையி, பூஜை எல்லாம் உண்டு. கோகுலாஷ்டமின்னு சொல்றமே ஒழிய கோகுல ஸ்மரணம் இல்லையே. கோகுலாஷ்டமினா கோகுலத்தை ஸ்மரிக்கணுமா இல்லையா? நமக்கு எல்லாம் மதுரா ஜெயில வந்தான் கண்ணன் இப்படிதானே தோன்றது. ஜென்மாஷ்டமியை கிருஷ்ணவதார கட்டம் வாசிக்கிறோம், தம் அத்புதம் பாலகம். அதுக்கு மேல கோகுலம் வாசிச்சோம்னா பாக்கியம். வரோ சில பேர் மட்டும்தான் கோகுலத்துக்கு கண்ணன் போனான், அதுக்கப்புறம் கோகுல லீலைகள் இப்படி வாசிக்க ஆரம்பிப்பான். நந்த கோபுர யசோதை பார்த்தான், மதுராவுக்கு வந்துட்டான் கண்ணன். ஜோரா அக்ரூரசன வீட்டுக்கு வாடா பகவான் சொன்ன, அப்புறம் வரேன், கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு மதுராவில் சுற்றுறானான். நாகரீக ஜனங்கள்லாம் ஏற்கனவே கண்ணனை பத்தி கேட்டிருக்கான். இவ்வளவு அழகான ஒரு திருமேனியோட மதுரால ஒரு ஆம்பளை கிடையாது. அது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நகரத்து ஜனங்கள்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டைலா பண்ணும், அவ்வளவுதானே ஒழிய உடம்பு ஒண்ணும் அந்த போஷாக்கு அந்த ஒரு திமிரு, இந்த பட்டிக்காட்டானுக்கு இருக்கிற ஒரு உடம்புல இருக்கிற திமிரு நகரத்துல இருக்க ஜனங்களுக்கு கிடையாது. நகரத்துல இருக்க குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டு ஜிம் எல்லாம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஏதோ பெரிய ட்ரிங்க் எல்லாம் குடிச்சு அதுக்கப்புறம் தானே உடம்பு ஏற்றுறது கிடையாது. அது பட்டிக்காட்டு குழந்தைகள் மரத்து மேல ஏறி குதிச்சு அங்கங்க தழும்பு பட கஞ்சியை குடிச்சு விட்டு நன்னா அவ சாப்பிட்றதே பார்க்கும். நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தாலே பயப்படணும், இப்படி சாப்பிட்றாரா, மனுஷன் மாதிரியே சாப்பிட மாட்டேங்கிறாளான். அது மாதிரி நல்லா சாப்பிட்டு வலிவும் வனப்புமா உடம்பு முறுக்கேறி கிடக்கதும் இப்ப டீனேஜ் வேற வரப்போறான், எப்படி இருக்கும் பய அழகு. அந்த குழந்தைகள் டீனேஜ்ல வரப்போறானாலே ஒரு அழகு. கண்ணன் அவ்வளவு அழகா வரா, ஸ்டைலா இருக்கான், நல்ல கண்ணங்கரே கறிவட்ட அதுல நல்லா அடிக்கிற மஞ்சள்ல ஒரு பீதாம்பழம், இதெல்லாம் கிராமத்தா மட்டும்தான் கட்டிப்பா. அப்படி இந்த மைல்டு கலர்லாம் மட்டும்தான் நகரத்து ஜனங்களுடைய கலர். இந்த அடிக்கிற பச்சை, அடிக்கிற மஞ்சள், அடிக்கிற ப்ளூ, அடிக்கிற எல்லாம் அவாதான். நல்லா கருப்பா இருப்பா, நல்லா எண்ணெயை போட்டு அப்படி தலையை தடவிண்டு படிய படிய வாரிண்டு அடிக்கிற கலர்ல ட்ரெஸ் போட்டு அவன் வருவா பாருங்க, பெருமையா வருவா. அது அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பட்டிக்காட்டம் வரானா, ஆனா புவன சுந்தர் அழகா இருக்கான், பல 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 பலன்னு சொல்லிக்கிறான். நகரத்து ஜனங்கள்லாம் பார்த்துட்டான் நடக்கிற ஸ்டைலும் மதுவும், சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி, அப்படி திமிரா. சில பேர்லாம் நடக்கிறத பார்த்து கண்ணன் கிண்டல் பண்றான், தூரத்துலேருந்து பார்த்துட்டு நடக்கிறது மாமாவா மாமியா, ஏண்டா கேட்கிற, நட உடை பாவனையை பார்த்தா மாமி மாதிரி இருக்கு, ட்ரெஸ்ஸை பார்த்தா மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு மாமி அப்படி வேகமா வராளாம், அண்ணா எனக்கு என்ன பூத்தனாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்னா அப்படின்றான். ஆச்சரியமா ஒவ்வொருத்தரையும் அப்படி கிண்டல், அது கிராமத்தா நல்லா கிண்டல் பண்ணுவா. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வெளியில காட்டிக்க மாட்டாள், ஒழிய பரிகாசம் பண்ணா தாங்காது தெரியுமா, அவ்வளவு அழகா பரிகாசம் பண்றான். கோபிகளோட வேற இருந்திருக்கான் இல்லையா, நன்னா பரிகாசம் வேற வந்துருச்சு, ஏற்கனவே திமிரு ஜாஸ்தி உனக்கு. கூட குழந்தைகள்லாம் வந்திருக்கா, இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம். குழந்தைகள், அடே என்னடா உனக்கு எப்படிடா மதுரா ரூட் எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும்டா, அதான் எப்படிடா தெரியும். இந்த கோபிகைகள்லாம் போயிட்டு வந்து சொல்லியிருக்காடா, இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் போனோம்லாம் சொல்லியிருக்காடா, இவனுக்கா தெரியாது மதுரா சர்வமும் தெரியவன். தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போறான், ஒவ்வொருத்தருக்கா தன்னுடைய ரூப லாவண்யத்தை அப்படியே கிஃப்டா கொடுக்கிறான். எல்லாரும் பார்க்கறா, பலராமன் பார்க்கறா, ஆனா இந்த தெரு அழகா இருக்கு இல்லையா, அந்த தெரு அழகா இருக்கு இல்லையான். பலராமன் சிரிக்கிறார், தெரு அழகா இருக்கா, தெருவில் இருக்க பொம்பளைகள் அழகா இருக்காளா ஒழுங்கா சொல்லு. சில தெரு நுழைய மாட்டேங்க அண்ணா, இந்த தெரு நன்னா இல்லண்ணா, பார்த்தா கண்ணதிற்க ஒரு ஸ்திரீ குட்டிகளும் நிக்கலையே, எல்லாம் புருஷாலாம் நிக்கிறாளாம். இந்த தெரு நன்னால் எனக்கு பிடிக்கல. பலராமர் சொன்னா, பரவாயில்லடா புருஷா இருந்தா கூட தெருவுக்கு போகலான்டா, குத்தம் இல்லடா வாடா. நம்பெருமாள் பூமியில இறங்கி இறங்கி வெளில வருவார் உற்சவத்துக்கு, 90% ஸ்திரீ குட்டிகள் தான் இருப்பான். நம்பெருமாள் அழக பார்க்கறது யாரா நிப்பானா, பெண்கள் தான் நிப்பான். கொச்ச 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 கொச்சு கொச்சா நான் அந்த அழக பார்க்கறது எப்படி வரான் பாடுறா நம்பெருமாள் அப்படின்வான். மன்னார்குடி ராஜகோபாலன் வருவான், உரியடி உற்சவம், இந்த வெண்ணையடி உற்சவத்துக்கு ஸ்திரீகள் தான் கையில வெண்ணை வச்சிருப்பான், மேல அடிக்கணும்னு காத்திருப்பான். அதெல்லாம் அவளுடைய சொத்தாச்ச கண்ணன். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணால், இப்படியெல்லாம் வந்தவன் ஆச்சரியமா. ஒரு வண்ணான பார்த்து ட்ரெஸ் எல்லாம் கேட்கிறான், தரமாட்டேன்னுட்டான். இப்படி தலையை பிடிச்சான், தலை தனியா வந்துருச்சு. மதுரால முதல் வதம் யாருன்னா அந்த ரஜதன், தலையை கிள்ளிட்டான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டான், தொல தொலன்னு இருந்தது. ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்தா ஆல்ட்ரேட் பண்ணி வர போட்டுட்டான். இன்னொருத்தன் அழகா நெசவாளி, அவனே நிறைய ட்ரெஸ்ஸை கொடுத்தான், அதையும் போட்டுட்டான். ஆச்சரியமா நேர பார்த்தான் திரிவக்கரை, அவளை பார்த்தான், அடி யார் நீ, அழகான தொடையெல்லாம் உனக்கு இருக்கே அப்படின்னுட்டான். அவ பார்த்தா யாராது நம்மளை இவ்வளவு அழகாலாம் வர்ணிக்கிறானேன்னு பார்த்தா அதிரூப சுந்தரனா அப்படி இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டரங்கன் மாதிரி நிக்கிறான். ஐயோ இவனா என்ன பார்த்து பேசுறான், என்ன பார்த்தா எல்லா ஆம்பளைகளும் ஓடுவா, இவன் நின்று பேசுறானே சந்தனத்தை கொண்டான்னு. ஹே சுந்தரி, அவ பார்த்தா என்னப்பா சுந்தரின்னுட்டியா, நீ தான்டா சுந்தரன் அப்படின்னுட்டா. அழகா சந்தனம் கொடு அப்படின்னுட்டான். ஒவ்வொரு சந்தனமா காட்டினா, வேண்டாம் வேண்டாம், இது சென்டர் சந்தனம், இது சும்மா செகண்ட் குவாலிட்டி சந்தனம், நல்ல மலைய சந்தனமாக கொடு அப்படின்னா. அவள் வசந்து போயிட்டா, சந்தனத்தில் இத்தனை வெரைட்டி உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நீட்டினவளாம். பூச கொடுத்தேனோ கூணியை போலே. கண்ணன் உடனே கையை கொடுத்தானா, தடவிடி அப்படின்னு. கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கிறவள் இவன் அழக பார்த்தோன்னு தைரியம் வந்துடுத்து கண்ணனை பிடிச்ச அப்படி பிடிச்சுட்டாள். மதுரால கண்ணனை தொட்ட முதல் பொம்பளை யாருன்னா இந்த குஜ்ஜை தான், வேற யாரும் தொடல. அதே மாதிரி அவ உடம்ப தொட்டவனு முதல்ல இவன் தான், அதுக்காகவே கூணியா வர வச்சுட்டான். அழகா இருந்தா வேற யாரா தூக்கிட்டு போயிட்டான், அதுக்காகவே இவள் கூணியா இருந்தா, சூர்பனகா கூணியா வந்துட்டான். ராமனைய லக்ஷ்மணனை அனுபவிக்க ஆசைப்பட்டதுனாலே அது ஆசை விடலையா, அதனால கூணியா குப்ஜையா வந்துட்டா. அழகா கண்ணனை கைய பிடிச்சா அப்படியே தடவி கொடுத்த, எப்படி இருக்கான் அப்படின்னா அழகா தடவினா கண்ணனை தொட்டு தொட்டு தடவிட்டா. கண்ணன் அப்படியே தொட்டு குருவாயிருப்பன தொட்டு, நீங்க சந்தன அலங்காரம் பண்ணுவோன்னா அப்படி இருக்கும், பாண்டங்களுக்கு அழகா அபிஷேகம் பண்ணி தொடச்சு விடுங்கன்னா அப்படி இருக்கும். திருப்பதி பெருமாளுக்கு நீ தான் வேஷ்டி உடுத்தணும்னா அவ்வளவுதான், உசுரே போயிடும், தொடவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு திருமேன் இது. பிரத்யக்ஷமா அப்படி நிக்கிறோம், ஸ்ரீகள்லாம் பாக்குறோம், ஐயோ நான் கூணியா பிறக்கலையே, வீணா போனேனே. அப்பதான் ஆதிகாரம் என்னடி பாக்குறேன், இது ஒண்ணும் குறைச்சல் இல்லை அப்படின்னு முறை வேற முறைச்சான். அந்த இவன் அவளை பார்த்து மயங்க, அவள் இவனை பார்த்து மயங்க, பலராமா அப்படின்னு அவர் வேற கையை நீட்டுவார், எனக்கும் உண்டு தடவு. உடனே வேலை பார்த்தா, ஐயோ அவன் கருப்பா அழகா இருக்கான், அவன் வெளுப்பா அழகா இருக்கான், ரெண்டு பேர் மேலதான் ஆசைப்பட்டான். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் மேல ஆசைப்பட்டா, இப்ப கிருஷ்ணன் பலராமனா வந்திருக்கா, அதனால அவனுக்கும் தடவரா. கண்ணன் பார்த்தா அழகா அவ கால் கட்டவர் மேல தன் கட்டவர்ல அப்படி அழுத்தினா. அவ அப்படி பார்த்தா துயரது சுடரடி காலில் படுறதே நினைச்சா. அழகா ரெண்டு வரல எடுத்துட்டு போனா, அப்படி காடையில கைய வச்சான் கொஞ்ச நாள் மாதிரியே. அவ பார்த்தா அப்படி கண்ணை விட்டு மேல இப்படி தூக்கினா, பகவான் இப்படின்னு அப்படி இப்படி 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 வந்தா, ஜம்முன்னு நிமிந்துட்டா. அதிரூப சுந்தரியாவதியா நின்றான், சுந்தரியா நின்றுட்டா, சௌந்தரியவதி. பலராமர் பார்த்தார், கிருஷ்ணா அப்பாடா பல வருஷத்தினுடைய தபஸ் பூர்த்தி ஆயிடுது போல இருக்கே அப்படின்னார். கண்ணன் இப்படி பார்த்தான், இல்ல ராமனா வந்தபோது கூணி முதுக நிமித்தனம்னு சொல்லி வில்லுல பால கட்டி பால கட்டி பால கட்டி அடிச்சுட்டு இருந்தாய். ராமனுடைய அவதாரத்தை ராமனுக்கு ஒரே துக்கம் தான், கடைசி வரைக்கும் இந்த கூணியை நிமித்த முடியலையே நினைச்சானோ. அந்த துக்கம் தீர இப்ப இவ கூணலை நிமித்திட்டான. அபாடா அப்படின்னு அவள் பார்த்தா இன்னும் அழகாயிட்டான். அவ அசந்து போயிட்டான், வேஷ்டியை பிடிச்சிட்டா, வர வாடா வர வாடா. கண்ணன் சிரிச்சோடு எல்லாரும் பாக்குறா அப்படின்னு கண்ணடிச்சிட்டான். அவ்வளவுதான், ஒரு ஒருத்தர் ரெடி பண்ணிட்டான், மதுராவில தனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டான், அவள் கண் அடித்தான் அப்படின்னு. அப்புறம் அப்படி 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 காட்டுக்கு அப்படி தலையை சுரிஞ்சிக்கணும், அதாவது இவன் இப்படி அப்புறம்னு சொன்னது யாருக்கும் தெரியப்படாது. இவனை மாதிரி சங்கேத பாஷை லோகத்தில் ஒருத்தர் பேச முடியாது. அந்த கண் பார்வையில் அந்த நளினத்தில் ஆயிரம் கதைகள் சொல்லுவான், அவ்வளவு அழகு அந்த கண்கள் பேசுமே. ஆமா, அதனாலதான் ஆண்டா சொன்னா, கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூக்கோல செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. அழகா போனான், எல்லாம் போட்டுண்டாச்சு, இருந்தாலும் மாலை போட்டுண்டா நன்னா இருக்குமே, புது ட்ரெஸ் போட்டுண்டாச்சு, சந்திரன் தடவிண்டாச்சு, கழுத்துல மாலை போட்டிருந்தான சுகம். எப்பொழுதுமே வை ஜெயந்தி வனமாலி தாரணா அலையக்கூடியவன். நேர போனான் சுதாமா, ஜெய் போலோ சுதாமா மகராஜுக்கு. வாசல்ல போய் நின்னுட்டானோ, ஓடி வந்தானவன், ஹா கிருஷ்ணா ஹா பலராமான்றான். நிறைய கேட்டிருக்கான், ரொம்ப நாள ஆசை, கிருஷ்ணன் பலராமன் கிருஷ்ணா பலராமன் கட்ட ஒவ்வொரு மாலையுமே கிருஷ்ணன் பலராமன் நினைச்சு நினைச்சு கட்டி வித்துட்டு இருந்தான். சாத்தா மாறி போல இன்னைக்கு கண்ணனும் பலராமனும் வந்துட்டாளாம். கிருஷ்ணா வா வா வாவன் உள்ள ஐசிட்டு போயிட்டான். நிறைய மாலைகளா கட்டி தொங்க விட்டுருக்கான், மாலாக்காரன்னு தான் பேரு. ரொம்ப அழகா விஷ்ணு புராணத்துல மாலையினாலே உபஜீவனம் நிறுத்தணும்னு அவன் பேரை சொல்றான். அதனால மாலாக்காரன் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவனை கொண்டாடுவான். அழகா பகவான் இப்படி பார்த்தானா, நிறைய மாலைகள் இருந்துதான், இப்படி பார்த்தானா உடனே நல்ல நல்ல மாலைகளா எடுத்து கண்ணன் கழுத்துல போட்டான். சாதாரணமா பூக்காரன் என்ன பண்ணுவான்னா, நல்ல மாலைகள்லாம் விலை ஏத்தி ஏத்தி விடுவான், எவ்வளவு தூரம் முடியுமோ நல்லா விலை ஏறின பிறகு கொடுக்கலான்னு. அதே கடைசியில் கொஞ்சம் பூ தான் இருக்கு அப்படின்னா மூணு முழம் பத்து ரூபான்னு தள்ளிட்டு போவோம். அந்த பூ மலர்ந்து போயிடுது வாடுற மாதிரி இருக்கு, நான் பத்து முழம் இருபது முழம் ஒன்னா கொடுத்துட்டு போயிடுவான். இது பூக்காராளுடைய சுபாவம். ஆனால் இவன் சுபாவம் அப்படி இல்லையா, இருக்கிறதுலயே நல்ல மாலையா எடுத்து கண்ணன் கழுத்துல தானே சாத்தினான். பகவான் பார்த்தா அசந்து போயிட்டான். என்ன வேணும்னா, ஒண்ணு வேண்டாம்ப்பா, உனக்கு கழுத்துல மாலை போடணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், வந்தாய் மாலை போட்டுட்டேன் போதும், என் ஜென்மா சாபல்யம் ஆயிடுச்சுன்னு. கண்ணன் பார்த்தா மிக பர சௌக்கியம் உனக்கும் உன் வம்சத்தாருக்கும் தந்தோம் தான் மோட்சம் வரைக்கும். பெரியாழ்வார் இதை பிடிச்சிட்டு தான் வடபத்திர சாயிக்கு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணார். தொண்டடி பெரியாழ்வார் இதை பிடிச்சிட்டு தான் ரங்கநாதனுக்கு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணார். மாலாக்காரன் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன், சாத்தா மாலி வரைக்கும். மாலாக்காரன் ராமானுஜருக்கு அவ்வளவு பிடிக்கும். அழகா கீதா பாஷ்ய பிரவேசத்திலேயே அக்ரூரன் மாலாக்காரன் போன்ற பாகவதர்கள்னு தான் ஆரம்பிக்கிறார். மாலாக்காரன் கண்கள் ஆனந்த பாஷம், நாலு மாலை போட்டதுக்காடா மோட்சம், நாலு மாலை போட்டதுக்காக தர்மார்த்த காம மோட்சம் சதுர்வித புருஷார்த்தம். அதனால தான் பெரியவாள்லான்னு சொல்றா, கிருஷ்ணனுக்கு மாலை கட்டி போடுங்க, மாலை கட்டி போடுங்க. அட்லீஸ்ட் மார்கழிக்கா டெய்லி உங்க கையினால ஒரு மாலை, பூவை எடுத்த சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு மாலை கட்டி போடுங்க, அது ஒரு தனி சுக்கம். கண்ணன் அதை கழுத்தில் வாங்கிக்கிறதே தனி சுக்கம். அப்படி மாலாக்காரன் அனுக்கிரகம் பண்ணா ராத்திரி பால் சாதம் எல்லாம் சாப்பிட்டான சொல்ற வேதவியாசர். ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டானான். ஏன்னா நகரத்துக்கு போனால் நன்னா கிடைக்காதுன்னு அம்மா தனியாக பால் கொடுத்துருக்கா, சாதம் பண்ணி கொடுத்துருக்கா, சர்க்கரையெல்லாம் கொடுத்துருக்கா, நன்னா பால் சாதம். அன்னைக்கு தான் யசோதியுடைய சாப்பாடு, கடைசி சாப்பாடு, லாஸ்ட் சப்பர்ன்றாங்க. அந்த மாதிரி பிருந்தாவனத்தினுடைய கடைசி அன்னம். கண்ணன் ஓரத்தில் கண்ணீர் துளி எட்டி பார்க்க அப்படி சாப்பிட்றான். நந்தகோபர் பார்த்த என்னடா வச்சுக்கோ அந்த, இல்லைப்பா அம்மாவோட ஞாபகம். அதே சமயத்தில் தேவகி மாதாவோட ஞாபகமும் வந்துடுச்சு. பதினோரு வருஷம் என்ன பாடுபட்டிருப்பா அப்படின்னு நினச்சிட்டான். கோபம் வந்துடுத்து, வில்லெல்லாம் உடச்சி போட்டான். தனுர் யாகத்தில் வச்சுட்டு வில்ல தொட்டு பார்க்குறேன், தொட்டான் எடுத்தான் உடைச்சான். எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார். கம்பன் சொல்றாரு, ராமனாவது நான் ஏற்றி உடைச்சா, இது சும்மா அப்படி உடச்சு போட்டுடுது, கரும்பு உடைக்கிற மாதிரி அப்படி உடைச்சா இந்தா, இதுக்கு எடா பூஜை வேண்டி கிடக்கு, சொத்த வில்லுன்னுட்டான். பயந்து போயிட்டா, சப்தம் கேட்டு கம்சன் நடுங்கினான். ஆச்சரியமா அடுத்த நாள் வந்தான். குவளையாபீடம் வழியில நிக்கிறது, ஜோரா குவளையாபீடத்தோட விளையாடினான். அது மஸ்தகத்து மேல ஏறி ஓங்கி அடிச்சான் கண்ணன். யானை அடிக்கிறதுக்கே முதல்ல தெம்பு வேணும், இது ஒரு யானையாச்சு. யானை ஏறி நான் மஸ்தகத்து மேல ஓங்கி அடிச்சான், துடிச்சுட்டு கீழே விழுந்தது. ரெண்டு கொம்பு அப்படி காலை வச்சு இழுத்தான், துதிக்கு மேல அப்படி காலை வச்சுட்டான், ரெண்டு கொம்பை பிடுங்கினான், அப்படி இழுத்தான். எப்படி இருக்கும் பல்ல, நமக்கு இத்தூண்டு பல்ல பிடிங்கினாலே வலிக்கிறது. அதுக்கே இத்தினுண்டு எல்லாம் லோக்கல் அனஸ்தீஷியாலாம் கொடுத்து டாக்டர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மருத்துவ போக வச்சு பிடுங்கி அதுக்கப்புறம் வலிக்கிறது. இது உசுரோடு இருக்கும் பொழுது ரெண்டு நல்ல பெரிய கொம்பு, ஆயிரம் யானை பலம் இந்த குவளையா பிடித்து அப்படி காலை வச்சு அப்படி இழுத்தான். பிளிறு பிளிறுத்து அழகாக எடுத்துண்டா அந்த கொம்பை எடுத்து ஓங்கி ஒரு குத்து குத்தினான். இவன் தான் கஜேந்திரனுக்கு கிருபை பண்ணான், அவனே இந்த யானையை ஒரு குத்தி கொலை பண்ணான். கண்ணனை பார்த்துட்டே உசுர விட்டுது, அதுக்கு பாக்கியம். சரின்னு கொம்ப தூக்கி ஓரத்தில் போடலாமோன்னு பத்திரமா ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தான் வச்சுக்கோடா. அவன் எப்போ எனக்கு பயமா இருக்குடா, இந்த ரத்தமும் இந்த பல்லும் தீக்கப்படுறான் அப்படின்னா பலராமண்ணா வச்சுக்க சொன்னான். பலராமர் சொன்னா இதை வச்சு நடா பண்ண போறோம், இதை வச்சுக்கோங்கண்ணா. பலராமன் திரும்பி திரும்பி கேள்வி கேட்கிறான், அண்ணா சொன்னா கேளுங்கோளே, வச்சுக்கோங்களே, யாருக்கா கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா. இப்போ யோசிச்சு, இதை யாருக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும், இதை யாருக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படின்னார். நந்தகோபுர அப்படி சிரிச்சார், ராதே ராதே அப்படின்னு பலராமர் பார்த்தா ராதே ராதேன்னு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் ராதிகா ராணிக்கு இந்த யானை தந்தத்தை கொண்டு அதை காலா வச்சு கட்டில் பண்ணி கொடுத்தான்னு ஆண்டாள் அனுபவம். பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், அது எங்கடா இவனுக்கு எங்கன்றா யானை தந்தம்னா, குவளையாபீடம் தந்தத்தை பத்திரமா கொண்டு கொடுக்க சொன்னானா, யாதைகிட்ட கொடுத்துருவோன்னு அந்த கொம்பை கடைஞ்சு யானை தந்த கட்டில படுத்துண்டாளாம் ராதிகார். ஏன்னா என் கிருஷ்ணனுடைய வீரம் அழகா ரங்க மண்டபத்தை நுழையிறாளாம். அந்த ரங்கன் இந்த ரங்கத்தில் அப்படி நுழைஞ்சான், பல பல பலான்னு நுழைஞ்சான். இடுப்புல கையை வச்சுண்டு பாண்டுரங்கனா ஒரு பார்வை பார்த்தா, அத்தனை பேரும் மயங்கினா அசந்து போனா. ஸ்திரீகள்லாம் பார்த்தா, காதலனா பார்த்தா, வயசானவர்கள் பார்த்தா, குழந்தையா பார்த்தா, பிராமணர்கள் வேதம் தெரிஞ்சவாள்லாம் பார்த்தா, பரமபுருஷனா பார்த்தா, கம்சன் விரோதியா பார்த்தா, யமதர்மராஜனா பார்த்தா, இவனை ஒத்தின வயசு ஒத்த பசங்கள்லாம் பார்த்தாச்சா, எப்படி இருக்கான் பாரு ஆளு. அவ்வளவுதான், இனிமேல் மத்திராவில் நம்மள எங்க பொம்பளைகள் பார்க்க போறா, இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு புலம்பித்துக்கலாம். அவாவா அப்படி பார்த்தா உடனே சவணூரன் முஷ்டிகள்லாம் சண்டை போடலான்றா. சரி சண்டை போடுறா, பெரிய யுத்தம் நடக்கிறது. நன்னா கிருஷ்ணனை குத்தி அடிச்சு விருண்டு பெறண்டு அந்த ஒரு பாக்கியம். சவணூரன் முஷ்டிகனுக்கெல்லாம் நன்னா மல்லரங்கத்துல அழகான ரங்கன் பெரிய சண்டை போட்டு அடிச்சு உதச்சு எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தை எல்லாம் முடிஞ்சு விடுதலாம், அசந்து போய் பார்க்கற ஏன்னு கையை தட்டிட்டான். ஜெய விஜய் பவன் கத்தினான். கம்சனுக்கு கோபம் இருந்தது, கொண்டு போடுங்க அந்த ரெண்டு பசங்களையும், நந்தகோபுரம் அரெஸ்ட் பண்ணுங்க, வசுதேவர் தேவகியை கொலை பண்ணுங்கோ அப்படின்னு கத்தினானோ. வந்ததான் கோபம் கண்ணனுக்கு, அது வரைக்கும் தேமேனு தான் இருந்தான். வசுதேவர் தேவகியை கொலை பண்ணு, நந்தகோபுரம் அரெஸ்ட் பண்ணுன்னு பாஞ்சாம் பையன். என்னடா அது, எங்கப்பா அவன் இவ்வளவு கஷ்டப்படுத்தின பத்தாவதுன்னு இன்னுமா நீ அடங்கல, டே மாமா வர்றேன்டான் தொடைய தட்டினானோ. ஒரு தொடைய தட்டின மாமா என்னடா நினைச்சுட்டு இருக்கா, போனா போறது தாய் மாமன்னு சொல்லி இத்தனை பேரை வதம் பண்ணி திருந்துறா 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 திருந்துறான். 11 வருஷம் சான்ஸ் கொடுத்துருக்கான், உருப்படல நீ 11 வருஷம் சான்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு சான்ஸ் இல்ல, ரெண்டு சான்ஸ் இல்ல, பூதனாலேந்து சானூரன் முஷ்டிகன் வரைக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கான் திருந்துறதுக்கு. ராவணன் கூட ஒரே ஒரு நாள் தான் சான்ஸ் கொடுத்தான், இன்று போய் நாளை வான்னு. அப்ப கூட ஆசிரியர் மூலமாலாம் சான்ஸ் கொடுத்தான். ஆனா 11 வருஷம் நான் ஸ்டாப்பா சான்ஸ் கொடுத்துருக்கான், உருப்பிடு 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 உருப்பிடு, வேண்டாம் விட்டுடு, உன்னை கெட்டத விட்டுடுன்னா கேட்கல, இதுக்கு மேல விட மாட்டேன், அவ்வளவுதான். தெய்வம் நின்று கொள்ளும், உடனே அடிக்காது. ஆனா பக்தாவளை படுத்துறவளை விடாது, யாரா வேணா இருக்கட்டும். வந்தது கோபம், வேகமா ஓடினா கம்சன் இறங்க ஓங்கி அடிச்சான், கீழே விழுந்தான், மேல உக்காந்தான். அப்ப கூட திருந்தானான்னு பார்த்தான், மேல உக்காந்துட்டு இப்ப மாறினா கூட விட்டுள்ளான், இப்ப புத்தி மாறினா கூட விட்டுள்ளான்னு பார்த்தானா, புத்தி மாறு, ஓங்கி அடிச்சான் கையினால இந்த நெஞ்சில. ஏண்டான்னா இத்தனை துவேஷம் இருக்கே, பயம். ஏன்னா அவன் ஏற்கனவே கண்ணனை யம தர்மராஜனாவே பாவிச்சுட்டான். என்ன எத்பாவம் தத்பவதி கண்ணனிடத்துல, அழகா உட்கார்ந்த ஓங்கி அடிச்சான் கண்ணன், மஸ்தகத்தை அடிச்சான். குவளையா பீடமே சரிஞ்சதுன்னா இவன் எந்த மூளைக்கு அடிச்சான். கண்ணனை பார்த்துட்டே உசிர விட்டான் கம்சன். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, கம்சன் பார்த்தான், அடிக்கும்போது தெரிஞ்சுதான், பா பூதனா இவாள்லாம் என்ன பாடுபட்டிருப்பா, கேசி என்ன பாடுபட்டிருப்பான், ஹரிஷ்டாசுரன் வத்தாசுரன் தேனுகாசுரன் பிரளம்பாசுரன் என்ன பாடுபட்டிருப்பா. அப்ப கண்ணனை பார்த்துட்டே உசிறு போச்சு. கண்ணனை பயந்து 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 பாவிச்சு பாவிச்சு கண்ணனுடைய சாநித்தியத்தையே அடைஞ்சுட்டான். அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. கண்ணன் அவன் மேல உட்கார்ந்துட்டு அவன் நெஞ்சில குத்தி கண்ணனை கடைசியா பார்த்துண்டு ஆ கிருஷ்ணான்னு கத்திண்டு உசிர விட்டான். அவனுக்கு சத்கதி கிடைச்சது. உடனே ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடினா, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஜெய் போலோ நந்த கோப கிஷோர் கி அப்படின்னு நந்தகோபுரம் ஜம்னு அப்படி ஏன் பிள்ள அப்படின்னா, உடனே ஒரு ரிஷி சொன்னார், ஜெய் போலோ வாசுதேவ கிருஷ்ணனு கி அப்படின்னு நந்தகோபர் பார்த்தா, இதுக்கு எதுக்கு வாசுதேவரை கூப்பிடுறா, இப்ப எதுக்கு வசுதேவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்குள்ள சிறைக்கு போனா, ராஜா விடுவிச்சா, வசுதேவர் தேவையை விடுவிச்சான், கண்ணன் சேவிச்சான், பலராமன் சேவிச்சான். கண்ணன் கையை கூப்பிண்டான், அப்பா மன்னிச்சிடுங்கோ, அம்மா மன்னிச்சிடுங்கோ, உங்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நந்தகோபுரம் இப்படி பாக்குறார், இவன் எதுக்கு இவா கிட்ட போய் கெஞ்சறான். சரி என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் வசுதேவர் தேவகியை பத்தி, நந்தகோபர் அப்பப்ப நான் போயிட்டு வந்தேன்டா, என்னோட ஃப்ரெண்டுடா பாவன்டா, அவர் 8வது குழந்தை காணாம போயிடுத்துறா, 7வது குழந்தை தொலைஞ்சு போயிடுத்துறா, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்து அதையும் கம்சன் கொண்டுட்டான்டா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் தான் அவன்னு தெரியாது. இன்னைக்கு என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், அழகா சேவிச்சான், தேவகி பார்த்தான், நான் பெற்றடா இது இப்பதான் இப்படின்னு சங்க சக்கர கதாபத்மமா வச்சுண்டு சிறையில நின்ன மாதிரி இருக்கு, இப்பதான் தலைக்கு மேல வச்சுண்டு யமுனா ஆத்தங்கரையை கடந்து கோகுலத்துல விட்டா மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா இந்த பய சித்தனை பெருசா ரொம்ப டீசெண்டா தான் பேசிண்டு அப்பா அம்மா மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சேவிக்கிறானேன்னு அசந்து போனார்கள். எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் நந்தகோபர். அப்படி இருக்கி கட்டிண்டா வசுதேவர் தேவகி கட்டிண்டா, அப்படி அழகா கன்னத்தை தொட்டா, அப்படி திருஷ்டி சுத்தினா, முத்தம் கொடுத்தா, குழந்தை வந்துட்டியேடாப்பான்னு சாடம். தேவகி அழ, வசுதேவர் அழ, கண்ணன் அழ, நந்தகோபர் புரியாமலே அழ ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆனார்கள். கண்ணன் வந்தான், நந்தகோபுரை சேவிச்சான். அப்பா பணாதியான எங்களை நன்னா வளர்த்தேடு அப்படின்னு விட்டான். டக்குன்னு ஒரு க்ஷணத்துல இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு ஒண்ணுமே ஒரு ஒரு காட்டல, ஏதாவது ஓரத்தை சொல்லியிருக்கலாமோன்னு திடீர்னு வந்து அப்பா அம்மா அப்பா கிட்டேன்னு பிரிஞ்சு வந்து அனாதியான எங்களை காப்பாத்தினேடே அப்படின்னார். நந்தகோபுர் இப்படி பார்க்கிறார். வசுதேவர் வந்தார், எல்லாத்தையும் கடகடன் இப்படியே சொன்னார். என் பிள்ளை இல்லையா? அப்ப இவ்வளவுதான் நான் தூக்கி வளர்த்துருந்தேன் அப்பா அப்பான்னு சொன்னானே, அப்ப அவன் வசுதேவர் புள்ளதானோ? என் புள்ள இல்லையோ, என்ன வழி இருக்கு நினைச்சு பாருங்க. அழகு, சமத்து, வீரன், பலவான், புத்திசாலி, குறையில்லாதவன், ஒரு நாள் கூட அடிச்சு திட்டி வளர்த்ததில்லை, டிக்கனு கை நழுவி போகிறது. இந்த கன்னிகா தானம் பண்ணும்பொழுது இந்த பெண் குழந்தை அப்பா அம்மா கொடுப்பா, அது துக்கம் இல்லை ஒரு சுகம். ஆனாலும் என்னமோ ஒண்ணு கொடுக்குறோமேன்னு இருக்கும். அது பெண் குழந்தைய பத்தி கன்னிகாதானம் பண்றவாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. புருஷ குழந்தைய பெற்றவாளுக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், பெண் குழந்தைய பெத்து அது மடியில உட்கார்ந்து முத முதல்ல இப்பதான் மடியில உட்கார வச்சுட்டா மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அதை கன்னிகா தானம் கொடுக்கணும். தானம் தானம் கொடுக்கணும், டிவியை கொடுக்கலாம், மொபைல் போனை கொடுக்கலாம், சுருள்ள ஒரு வஸ்து, பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அதை கொண்டாடி வளர்த்த ஒரு வஸ்துவை திடீர்னு ஒருத்தர் கையில கொடுக்கணும் அப்படின்னா ஐயோ ஜாகிரதையா வச்சுக்கணுமே, நான் வச்சுக்கணுமே, நிறைய இருக்கதான் செய்யும். ஜனக மகாராஜாலேந்து பெரியாழ்வார் வரைக்கும் புலம்புற இடம் அந்த இடம் தான். இயம் சீதா மமசுதா, என் பொண்ணுடா, ஜனகர் எந்த இடத்துலையும் நான்ன்ற அபிமானம் வச்சுக்காத ஒருத்தர், அதான் அழகங்க. எந்த இடத்துலையும் நான் எனதுன்னு பேசாத ஜனக மகாராஜாவே கன்னிகாதானம் கொடுக்குற சமயத்துல இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவன்ற பெரியாழ்வார் நான் எனதுன்னு சொல்லாதவர். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைத்த புகழால், திருமகள் போலே வளர்த்திட்டேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஆண்டாள் கல்யாணத்தவர் புலம்புற, இப்ப இவாளே தோத்து போறான்னா. நந்தகோபர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் புள்ள ஜெய் கோ போல ஜெய் போல நந்த கிஷோரிக்கின்னா, இவ பார்த்தா வசுதேவ கிருஷ்ணகி ஜெய்னுடா, அப்பயே ஒன்னும் புரியல. பார்த்தார் வசுதேவர் கையை பிடிச்சிருந்தார். இத்தனை வருஷம் குழந்தை என்கிட்ட விட்டு வச்சிருந்தேளே, உன்னை வளர்க்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னார். அப்பா அம்மா விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ, அப்பப்போ வந்துட்டு போங்கோ, ரொம்ப கஷ்டம், செத்து போயிடலாம்னு தோணும், வேற என்ன வேணும். அது இதுவரைக்கும் தன் பிள்ளை அப்பா 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 நந்த பாபா நந்த பாபா நந்த பாபான்னு சொன்னது டக்குன்னு ஒரு, அதெல்லாம் கண்ணனால் மட்டும்தான் முடியும், சத்தியமாக கண்ணனால் மட்டும்தான் முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி முடியும், மனுஷாலெல்லாம் முடியுமா? பதறிடும். குடிகாரனா இருந்தாலும் தன் பிள்ளைன் போது பதறத்தானே செய்யும், தொழுநோயாளியா இருந்தாலும் பதறத்தான் செய்யும். அது அசாமிலனே நாராயணன் நினைச்சு கூப்பிடலையே, பிள்ளையானுச்சுதானே நாராயணான் கத்தியம். வீணா போனவனா இருந்தாலும் இந்த தான் ஆடலைனாலும் தன் சதையாடுனா இல்லையா, அப்ப கூட தெய்யா சாதாரணமா பேச முடியும்னா, தெய்வத்தை தவிர பிரம்மத்தை தவிர யாரால முடியும்? என்ன ஆச்சரியம்னா, இத்தனையும் கேட்டுட்டும் நந்தகோபர் அப்படியே நிக்கிறார். நெஞ்ச பிடிச்சு விழுந்த முடியாதா? ஏன் விழுனா, உள்ளுக்குள்ளே ஒருத்தன் பிடிச்சு வச்சுட்டு இருந்தான். கண்ணன் தான் ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நந்தகோபர், நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன், நான் உங்க பிள்ளைதான். இப்ப வசதி அவர் இருக்கே அப்படி சொல்லணும், ஆனா உள்ளுக்குள்ளே அப்பா நான் உங்க பிள்ளைதான்ப்பா, நான் உங்களோட தான்ப்பா இருக்கேன், ஏன்னா இவரை நம்பி கோகுலம் இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு, அந்த பிருந்தாவனம் அப்படியே இருக்கணும் கண்ணனுக்கு. கண்ணனுடைய சொத்து அவன் வாழ்க்கையில், கண்ணன் அவதாரத்தில் கண்ணன் சம்பாதிச்ச சொத்து என்னடான்னா பிருந்தாவனம் ஒன்று தான். மற்றதெல்லாம் டைம் பாஸ், மதுரா துவாரகா எல்லாம் டைம் பாஸ். கண்ணன் சேர்த்த சொத்து என்னடான்னா பிருந்தாவனம், பிரஜ கோபிகைகள், பிரஜ கோபாலர்கள், அந்த மாடுகள், அந்த கண்ணுக்குட்டிகள், அந்த பிருந்தாவன லீலாஸ்தலங்கள் மட்டும்தான் கிருஷ்ண சொத்து. அவனே தன் சம்பாத்தியம்ன்றோம் இல்லையா, சுய சம்பாத்தியம். கண்ணனுடைய சுய சம்பாதித்த சம்பாதிச்சதுதான் பிருந்தாவனம். நல்ல பிருந்தாவனத்துக்கு ஏற்றம் துவாரகையெல்லாம் ரைட். அவன் அப்புறம் திருப்பி கடல் கொண்டு போயிடுறது எல்லாம் ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை, அவ்வளவுதான். ஒன்றும் பேசல நந்தகோபர். அழகா உக்கிரசேன மகாராஜாவுக்கு ஜோரா எல்லாம் பண்ணியாச்சு, சமாதானம்லாம் சொல்லி அனுப்புறார் நந்தகோபரை. நந்தகோபர் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார், கோபிகள்லாம் விஷயம் கேள்விப்பட்டா. நந்தகோபுரம் நினைச்சா எல்லாரும் பயந்துட்டு இருந்தா, ஆனா அவர் ரொம்ப சாதாரணமா வந்தார். யசோத அப்படி நின்றுட்டு இருக்கா வாசல்ல, அவளுக்கு காதல் அரசல் புரசல விஷயம் வந்து சேர்ந்து விடுத்தோன்னு நிறைய பேர்லாம் போயிருந்தா இல்லையா. நந்தகோபுரம் ஒன்றும் பேசல. யசோத வாங்கோ அப்படின்னுட்டா, என்ன சொல்ல முடியும். அவர் நினைச்சார் சரி யசோத கேட்டா சொல்லலான்னு. யசோத நினைச்சார் நந்தகோபர் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சார். எப்படி சொல்ல முடியும், அதனாலதான் சுகபிரம மகிழ்ச்சி இந்த இடத்த சொல்லாமலே ஓட்டிட்டு போயிட்டான். சத்தியமா சுகபிரமெல்லாம் கதறி இருப்பான், வர்ணிக்க முடியாத ஒரு ஸ்திதி இது. எதை வேணா வர்ணிச்சுடலாம், கிருஷ்ணனுடைய வைகுண்ட ஆரோகணத்தை கூட வர்ணிச்சுடலாம். போய் கிளம்பிட்டான்னு அவதார காரியம் முடிஞ்சு கொடுத்தோன்னு சுகபிரம் ரொம்ப சேஃபா சொல்லாமலே போயிட்டார். அதுல வேதவியாசர் மகா சமர்த்தர் இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைலாம் கதையை அப்படியே ஓட்டிட்டு போயிடுறாரு, ரொம்ப சேஃபா ஓட்டிட்டு போயிடுறாரு. இவர் சொல்லுவான், அவர் காத்துன்னு இருக்கா, அவள் கேட்பான், இவர் காத்துன்னு இருக்கா. வந்தார், வாங்க கையிலம்பிடு, வாங்க சாப்பிடுங்கட்டா. குழந்தை எங்கேன்னு கேட்கல. அழகா இலை போடுறாளாம், எப்பையும் போல கண்ணனுடைய தட்டையும் வைக்கிறான். பரிமாறுறாளாம் யசோத. நந்தகோபர் ஏன்னு கேட்கல, அவருக்கு தைரியம் இல்லை. இது எங்கேயாவது ஓன்னு அழுதான் என்ன சமாதானம் சொல்ல முடியும். ஏதோ வளையல இழந்தா வேற வாங்கித்தரேன்னு சொல்லலாம், பெத்த குழந்தை இழந்தா பரவாயில்லடி வேற வாங்கிக்கலாண்டி தத்தெடுத்துக்கலாம் சொன்னா. இழந்தது கண்ணன் இழக்கல, ஆனா ஒரு இழப்பு இது, அப்படி ஒரு வஸ்து இது, அவ்வளவுதான். எப்பயும் போல சாதம் போட்டா, அப்புறம் இவருக்கு சாதம் போட்டா, அப்புறம் சாப்பிட்டார், அப்படியே பழகிட்டுட்டா நேரடியா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் வாய திறந்து இத பேசுற தைரியம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. என்னத்த பேசுறது, என்ன பேசிட்ட முடியும். அப்படி பேசிட்டா கண்ணன் இல்லைன்னு அதனாலேயே பேசல. கண்ணன் இருக்காண்டியா, பேசிட்டான்னா இல்லை போயிட்டாண்டி அங்க இருக்காண்டின்னுட்டார்னா அவ்வளவு. இனிமேல் பிருந்தாவனத்துக்கு கண்ணன் இல்லை. பேசாதனாலேயே கண்ணன் இருந்தா உத்காயதீனா மரவிந்த லோச்சனம். கோபிகைகள் யாருமே பேசலையாம், கண்ணன் வரலே அப்படின்ற வார்த்தை அவ யாரும் எடுக்கவே இல்லை. அதனாலதான் உத்தவர் திரும்பி தூது வரார் பாருங்க, கண்ணன் அனுப்பினானே உத்காயதீனா மரவிந்த லோச்சனம் அப்படின்னு. அந்த கண்ணனுடைய விஷயங்களாகவே உத்தவர் அசந்து போறார். இவன் இருக்கிற மாதிரியே பஜனை பாடுறாளே, அவ்வளவுதான். அண்ணிலேருந்து பிருந்தாவனம், கண்ணன் போனதை பத்தி பேசுறதே இல்லை. போனா வந்துட்டோம், அவ்வளவுதான். பேசினா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் இல்லையா. சில சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது மனஸ்தாபம் இருக்கும், நம்ம சொல்லுவோம் பேசினா முடிவுக்கு வந்துடும், பேசலன்னா அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகுமோன்னு. பேசல, பேச வேண்டாம், இருக்கான். எங்க கண்ணன் எங்களோட இருக்கான், மதுராவில் இருக்கிறது வசுதேவ கிருஷ்ணன். எங்க நந்தகோபகுமாரன், எங்க கோபிகா லோலன், எங்க ராதிகா ரமணன் இங்கதான் இருக்கான். இன்னைக்கும் கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படி கண்ணன் மதுராவுக்கு வந்துட்டான். மதுராவில் ஒரே குஷி, பிருந்தாவனம் அந்த பழைய கதையை நினைச்சுன்னு அப்படி இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு சௌக்கியமா. அழகா மதுராவில் இருந்தான். வசுதேவர் பார்த்தார், பொறுப்பு வந்துடுத்து படிக்க வைக்கணும், சாந்திமணி ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டார், மொட்டை அடிச்சு குடுமி வச்சு. எல்லாருக்கும் ஒரே கோபம், எங்க கண்ணனா காணோம், நான் மொட்டை அடிக்க ஐஷமா, ஐயோ பதறா மொட்டை அடிச்சோன்னு பார்த்தா இன்னும் அழகா இருக்கு, குடுங்கி வச்சுட்டு பார்த்தா இன்னும் குஞ்சலமா இருக்கு, இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டான். எப்படி இருந்தாலும் அழகா இருக்கான், சுருள் சுருளான கேசத்தோட இருந்தாலும் நன்னா இருக்கான், மொட்டை அடிச்சுன்னு உச்சி குடுமி வச்சாலும் அழகா இருக்கான். அழக சாந்திமணி ஆசிரமத்துக்கு போனான், எல்லாம் படிச்சான், திரும்பி வந்தான், கம்சனை வதம் பண்ணிட்டான், ஜராசனன் திரும்பி திரும்பி படையெடுத்தான், கடைசியில பார்த்தான், மதுரா விட்டு போகலாம் தீர்மானம் பண்ணான், சமுத்திரராஜனிடத்துல சொன்னான், துவாரகா நிர்மாணம் பண்ணான். மதுராவில் இதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்லை. போனா ஒருவன முச்சுகுந்த மகாராஜாவை சொல்லலாம், காளையவனன் சொல்லலாம், இவ்வளவுதான். இதுக்கு மேல விஸ்தாரமா மதுரா அழியில சுகபிரமே சொல்ல நாங்கே சொல்ல போறோம், அவ்வளவுதான். மதுரா அது ஜஸ்ட் டைம் பாஸ். இந்த ட்ரெயின் எல்லாம் வருவோம், நடுவில் எல்லாம் பெரிய ஜங்ஷனில் ஒரு 10 நிமிஷம் நிற்போம் வண்டி. ஆ சரி, நீங்கள் டீ வாங்கலாம், வடை வாங்கலாம், பழம் வாங்கலாம், புக்கு கிடைக்கிறதா பார்க்கலாம், ரைட், வண்டி ஏறி போகணும் இல்லையா. அந்த மாதிரி மதுரா ஒரு பைபாஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் மதுராவில் பிறந்தான்ற ஒரு காரணத்தினாலே இன்றைக்கும் மதுராவுக்கு ஒரு மகிமை இருக்கே ஒழிய வேற என்ன. அழகா பகவான் போனான், துவாரகையை நிர்மாணம் பண்ணிட்டான், செட்டில் ஆயிட்டான். ஜெய் போலோ துவாரகாதீஷி ஜெய். அழகா அந்த துவாரகாதீசனா செட்டில் ஆயிட்டான், ஜம்முன்னு இருக்கான். இத்தனை கதையும் ஒரு குழந்தை கேட்டு இருந்தா, சா உபசிருத்திய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணாஸ்ரிய கிருஹாகதை கீயமானாஹ தம்மேனே சதிருஷம் பதிம். இத்தனை கிருஷ்ண கதையும் விதர்ப்ப தேசத்துல உட்கார்ந்துண்டு ஒரு குழந்தை ஜாலியா கேட்டு இருந்தது. பிறந்ததுலேருந்து கிருஷ்ண கதைய ஒருத்தி கேட்டு இருந்தா. விதர்பா அப்படின்றது இன்னைக்கு அந்த நாக்பூர் அந்த பக்கம், சரியா மராட்டிக்காரி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கிச்சா குஜராத்தி, யூபி காரன் அப்புறம் குஜராத்தி ஆயிட்டா வச்சுக்கோ, கன்வெர்டர் குஜராத்தி, தாயார் மராட்டிக்காரி. அதனாலதான் பன்றீபுரத்துல கண்ணன் இன்னைக்கு விசேஷமா தொட விடுறான். மகாராஷ்டிர ஜனங்களிடத்துல அவனுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யறது. இறங்கி தொட விட மாட்டேங்கிறான் கண்ணன், வேண்டாண்ணா ருக்மணி சொல்லல எங்க ஊருக்காரா தொடணும் அப்படின்னு சொல்றாள். அதனாலேயே இன்னைக்கும் பாண்டுரங்கனை தொட்டு அனுபவிக்க முடியாது. விதர்பாவோட மகாராஷ்டிரம் ஒட்டின்னு இருக்கிறதுனால அவெல்லாம் கேட்கலாம், விதர்பாவை பிரிச்சு கொடுத்துருக்கோங்கன்னா பாண்டுரங்க தொட முடியாம போயிடும். விதர்பாவும் மகாராஷ்டிரம் இருக்கிற வரைக்கும் பாண்டுரங்கனை தொடலாம், தொடர்தானே சிக்கம். கும்பழகா சா உபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணாஸ்ரிய கிருஹாகதை கீயமானாஹ தம் மேனே சதிருஷம் பதிம். கிச்சாவோட லீலைகள்லாம் கேட்டா, பிருந்தாவன மகிமைய கேட்டா, ராசக்கிரீடைய கேட்டாஹா கண்ணா. கடக்குட்டி செல்லக்குட்டி ருக்மிணி குட்டி சமத்து குஞ்சலம் அழகி, ட்ரெஸ் சென்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அலங்காரம் பண்ணா அப்படி இருப்பா, அலங்காரம் பண்ணா பண்ணிகிட்டே இருப்பான். இன்றைக்கே பார்க்கலாம் பன்றீபுரத்தில் பாண்டரங்கன் டக்குன்னு ரெடி ஆகிடுவோம். ருக்மிணி விராட்டி ரெடியாவா ரெடி ஆகிட்டே இருப்பான். அது இப்பெல்லாம் பாக்கியம், ருக்மிணிக்கு அழகாக அபிஷேக அலங்காரம் ஸ்திரீகள் தான் பண்ணுறான். அந்த ஸ்திரீகளை அவன் உடுத்துறதை பார்க்கணும், புடவை வலிக்குமா ருக்மிணிக்கு வலிக்குமோன்னு உடுத்துவான். அந்த நெத்தியில் அழகாக அவளுக்கு அந்த குங்குமம் வெப்பாக பாருங்கோ, இந்த ஸ்ரீகள் இட்னு எடுத்துட்டு வச்சு இப்படி மேலே தொடச்சி இப்படி மேலே தொடச்சி ஃபூனு ஊதி இத்தனையும் அவள் பண்ணுவாள். நான் அசந்து போயிருக்கேன், அவ்வளோ அழகாக அலங்காரம். ருக்மிணி பிராட்டிக்கு இப்போலாம் ஸ்ரீகள் தான் அலங்காரம் பண்ணுறாக்கா, அங்கே அதால் பார்க்கணும். ஆன்லைனில் விட்டல் ருக்மிணி தர்ஷன் லைவ் ரிலே உண்டு, அவள் சைட்டு போனதுலாம் நீங்கள் பார்க்கலாம். ருக்மிணி விட்டல் ஆர்ஜின் இருக்கும், அதில் போனதுலாம் பார்க்கலாம். முன்னாடிலாம் மொபைல் ஆப்லேயே வந்துட்டுருந்தேன், ஆண்ட்ராய்டு ஆப்லாம் இப்போ வரதில்லை. ஆனால் ஆன்லைனில் லைவ் ரிலே பண்டர்பூர் லைவ் ரிலேன்னு போட்டனா லிங்க் கிடைக்கும், கிளிக் பண்ணலன்னா காதால காக்கனா ஆர்த்திலேருந்து ராத்திரி சைன ஆர்த்தி வரைக்கும் கம்ப்ளீட்டாக வீட்டில் உக்காந்து பாண்டங்களை பார்க்கலாம். இருந்தாலும் நேராக போய் பாருங்கோ, நேராக போய் பார்க்கறது தானே சிக்கம். அழகாக எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கிருஷ்ணனே தன்னுடைய பதியான்னு நினைச்சுட்டு ஆளாம். அப்பாவும் அழகாக பொண்ணு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். இன்னைக்கு பண்டரிபுரம் கோபால்பூர் போனோம்னா பீஷ்மக மகாராஜாவை சேவிக்கலாம். இந்த கோபால்பூரில் அவர் தான் மெயின் கோவில். பீஷ்மக மகாராஜா அழகா ருக்மிணியே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஏன்னா அழகன் வீரன், எதுக்குள்ள சிக்காமணி, கோபால சூடாமணி, நல்ல பலசாலி, புத்திசாலி, ராஜதந்திரம் எல்லாம் தெரியும். தெரியாத ஒன்றும் பாக்கி கிடையாது, சர்வஜன் சர்வசக்தன். ஆனா ருக்மி முடியாதுன்னுட்டான். சிசுபாலன் தான் அழகன்னுட்டான். ஆண் அழகனா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது பெண்கள் தானே. ஆண்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆனா ஆண்களே மயங்கும்படியான ஒரு அழகன் கண்ணன். ராமாயணத்துல வர்ணிக்கிறார் வால்மீகி, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம் புருஷா பாத்தா கூட மயங்கும்படியான அழகனா ராமன். ராமனுக்கே அழகன்னா ராமனை விட ரொம்ப அழகு கண்ணன். இந்த குறும்பு, திருடுத்தனம், கள்ளத்தனம் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகன். அதிரூப சுந்தர, சுந்தர பரிபூரண நம்பி, வடிவழகிய நம்பி, முன்னிலும் பின்பழகிய பெருமாள், சௌரிராஜன், சுந்தர்ராஜன். எத்தனை பேரு அவனுடைய முக்காவாசி பேர் பார்த்தா அழக உத்தேசித்துதான் கிருஷ்ணனுக்கு பேரு, சுந்தர்ராஜன், சௌரிராஜன், எல்லாமே அழக உத்தேசிச்சுதான் பெயரு. இந்த மாதிரி ஜோர ஆச்சரியமா அந்த கண்ணன் அவ்வளவு அழகா இருக்கான். ருக்மிணி சொல்லிட்டான், ருக்மி சிசுபாலனுக்கு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. ருக்மிணி பயந்து போயிட்டா, கண்ணன் வேணுமே, கண்ணனை விட்டப்படாத, என்ன பண்றதுன்னு பார்த்தா ஒரு பிராமணர் சத்குருநாதன், ஜெய் போலோ சத்குருநாத் மகராஜுகி, ஸ்வயம் ஸ்ரீதேவியா இருந்தாலும் பூமிக்கு வந்தாச்சுன்னா குருநாதன் அனுக்கிரகம் சந்ததம் வேணும், இல்லாட்டி நடக்காது. குரு கிருபை தான் ரகசியம். குரு கிருபை இருந்தா கண்ணனை தூக்கிட்டு வந்துட மாட்டாரா? அழகா உஞ்சவருத்தி பிராமணர் அவர் கேட்டார், என்னடி பொண்ணு எதுக்கடி கவலைப்படுறாய், கண்ணன் போகணும், சிசுபாலனோட கல்யாணம் தீர்மானம் ஆயிடுது, நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டான். அவர் சொல்லிட்டா எனக்கு கண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுதாசி எழுதி கொடுத்துட்டான், அழகான கடுதாசி. இன்னைக்கும் துவாரகையில ராத்திரி சைன ஆர்த்திக்கு முன்னாடி இந்த காதல் கடுதாசியை எல்லாரும் வாசிப்பான். ருக்மிணி நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க, காதல் கடுதாசிய ஊரே வாசிச்சிருந்தான். ரகசியமான விஷயம், ஊரே வாசிக்கிறது. ருக்மிணி கேட்கிறா, எதுக்குடா கிருஷ்ணா அப்படி ஊரெல்லாம் தண்டோரா போட்டு இருக்கா, அதை வச்சே பிளாக்மெயில் பண்றான் கண்ணன். நன்னா பாத்துக்கோ, நான் லெட்டர் எழுதுறேன், நீ தான் எழுதின ப்ரூஃப் இருக்கு. இங்க யாராவது தெரியாம திருத்தி முடிச்சோம்னா ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் வேற கொடுத்துருவார். இதான் வாசிக்கிறோம்னு நான் முதல் தடவை போனேன். எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஸ்லோகம், ஆனா புதுசா இருக்கேன்னு நின்றுட்டேன். நான் ரெண்டு குட்டி குழந்தைகள் இப்படி நின்னது, இப்படி என்ன பார்த்தது அப்படின்னு நான் அப்படி சிரிச்சேன் ரொம்ப பாவமா. அது ஒன்னே பக்கத்துல தட்டி தெரியல அப்படின்னு. ஆனா அவ சொல்ற ராகம் எனக்கு வரல. அவ சுத்தவா குணானு புவன சுந்தரா அப்படின்னா, சொல்றா போல இருக்கு. ஆனா வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்ட வார்த்தையா இருக்கு. அவ குஜராத்தியா சொல்லிட்டா, சம்ஸ்கிருத குஜராத்தில பேசுறா அவ. இந்த குழந்தை சொல்லிடுது அந்த மாமாவுக்கு தெரியல பாவம் இருக்கு. நான் சிரிச்சேன், வேற ஒன்றும் சொல்லல. உடனே பின்னாடி இருந்த ஒருத்தர் நினைச்சார், பாவம் இவருக்கு தெரியல, என்ன முதுக தட்டி தோலை தட்டி ஒரு பேப்பரை வேற கொடுத்து வாசிங்கோன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா ருக்மிணி சந்தேஷம், சுத்வா குணானு புவன சுந்தரா கர்ண விவரை அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரயம் மே. அழகா சொல்லிட்டு அபத்ரபம் மே சுத்வா குணானு புவன சுந்தரா, புவன சுந்தர, ஹே புவன் சுந்தர், ஸ்டைலா கூப்பிட்டுட்டா, ஹே மிஸ்டர் யூனிவர்ஸ், ஹே ஹான்சம், என்னென்ன வார்த்தைகள் உண்டு அத்தனை. புவன சுந்தரா, புவனத்துக்கே சுந்தரம் தரும்படியான சுந்தரன், புவனத்துல ஒரே சுந்தரன், ஆதி சுந்தரன் இவன் தான். அழகு சுந்தரன் அப்படி ஒரு சுந்தரத்துவம், போட்டோல பார்த்தாலும் அழகா இருக்கான், நேர பார்த்தாலும் அழகா இருக்கான், ரங்கநாதனா படுத்துட்டாலும் அழகா இருக்கான், வைத்தமானதிய கையை எப்படி வச்சிருந்தாலும் அழகா இருக்கான், பத்மநாபனா கையை எப்படி வச்சிருந்தாலும் அழகா இருக்கான், திருப்பதி பெருமாள் இவ்வளோ பெரிய நாமம் போட்டிருந்தாலும் அழகா இருக்கான், கோமணத்தோட குருவா இருப்பனா நின்னாலும் அழகா இருக்கான், கோமணம் கூட இல்லாமல் உடுப்பி கிருஷ்ணனா நின்னாலும் நன்னா இருக்கான், எப்படி பார்த்தாலும் அழகன். மன்னார்குடி ராஜகோபாலன் புவன சுந்தரா, இடுப்ப வளர்ச்சின்னு கையில் இப்படி வச்சு நிற்கும் பாருங்க, ஓடி இடுப்பு ஒரு வெளிச்சு ஒரு கில்லலான்னு தோணும். அந்த இடுப்பு ஒரு கில்லு சில்லணும். தொட்டமல்ல ஒரு கிச்சாவோட பிருஷ்டமாகவே ஒரு கடி கடிக்கலான்னு தோணும். அது அழகு, அவ்வளவுதான். அழகுன்னா இவன் தான் சுந்தரத்துவம். திருப்புளியங்குடி பெருமாளுடைய பாதத்தை பார்க்கலாம் ஜன்னல் வழியா. அப்படி பார்த்தா அந்த பாதோட டிப்பு மட்டும்தான் தெரியும். அச்சோடியும் முத்தம் கொடுக்குற மாதிரி பாதங்கள். பாங்கே பிகாரி கேட்கவே வேண்டாம். பாண்டுரங்க முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும், ஆனா அழகு. பார்த்த சாரதி வடுவழகன் பீஷ்மர் போட்ட அம்பெல்லாம் பட்டு 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 முகம் முழுக்க அம்ம தாம்பு போட்ட மாதிரி இருக்கும், ஆனா அத்தனை அழகு. காஞ்சி வரதராஜன் தேவ பெருமாள் அக்னிலேந்து வந்த மூர்த்தி, இந்த சூட்டில் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அழகன். நம் பெருமாள் கேட்கவே வேண்டாம், அழகன் அழகன். அழகிய மணவாளன்னே பெயர் புவன சுந்தரன். அந்த உடுப்பி கிச்சா இத்தினோண்டு இருக்கும். அந்த உற்சவமூர்த்திலாம் குஞ்சலமாக இருக்கும். குருவாயூரப்பன் உற்சவமூர்த்தி இத்தினோண்டு இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. யானை மேலே உட்காந்துட்டு இருப்பான், அதில் அதோட கண்ணு பார்க்கணும். புவன சுந்தரன் சுத்வா குணானு புவன சுந்தரா குணங்களை கேட்கிறாளோ தாபத்திரயங்கள் நாசமா போயிடுமா. அவனை பத்தி கேட்டாலே துக்கம் போயிடுமா. சுத்வா குணானு புவன சுந்தரா சுந்ததாம் தே நிர்பிஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் த்வயி அச்சுத. பார்க்கிறவாளுக்கு தர்மார்த்த காம புருஷார்த்தம் எல்லாம் கொடுக்குறவன் நீதாண்டா. என்ன வேணும் நான் தரேன்னு கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் நீதானே. பார்த்தா போதுமே ஒண்ணு. நிர்மாலிய போது குருவாயூரப்பனை பார்த்தா என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். அது கண்ணெல்லாம் கசக்கிண்டு தேமேன்னு இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்கும். நிர்மாலியத்தை நம்ம கண்ணை கசக்கிண்டு பார்க்க, அவன் கண்ணை நம்ம கண்ணை அவன் கண்ணை அவன் கசக்கிண்டு பார்க்க, அதுக்கு நடுவில் என்னமோ கிடைச்சிடும். அது ஒரு தனி சுகம். திருப்பதி பெருமாள் பார்க்கிறாரா இல்லையானே தெரியாது, ஆனாங்க போய் நின்னோன்னு என்னமோ பாரமெல்லாம் இறங்கி போயிடும். ரங்கநாதனை பார்த்தோன்னா எதையோ தொலைச்சா மாதிரி இருக்கும், மனசு காணாமல் போயிடும். பத்மநாபரை பார்த்தா ஒரு திமுரு வரும், அது ஒரு தனி சுகம். அது கையை ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டு பார்த்தா எனக்கு என்ன கவலை, நான் நமஸ்காரம் கூட பண்ண மாட்டேன்னு இறங்கலாம். பத்மநாபரை கூட நமஸ்காரம்லாம் பண்ணாது, இவரை நமஸ்கரிக்கக்கூடாது அப்படின்னு கத்திடுவா. நமக்கு ஒன்றும் புரியாது, பயந்து போடுவா பாவம். அங்கே நமஸ்காரம் பண்ணப்படாது. பத்மநாபர் ஒச்சக்கல் மண்டபத்தில் ஆதிகேஸ்வரத்தில் நமஸ்காரம் பண்ணப்படாது, அவ்வளோதான். நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம். என்ன பாத்தியோன்னு எல்லாம் கிடையாது, கிளம்பு தாழ இறங்கட்டும் விடுவார். அவ்வளோதான் பத்மநாபர். அழகன் அப்படி ஒரு அழகு, அதனால பார்த்தாலே போதும் எல்லாம் கிடைச்சிடும். கேட்க வேண்டாம். சுத்வா குணானு புவன சுந்தர தாயார் சொல்றான், இவன் இவனுடைய லீலைகளை கேட்டால் பாபத்திரயம் போயிடும், இவனை பார்த்தா எல்லாம் கிடைக்கும். வேற என்ன வேணும், முடிஞ்சாச்சு. லௌகீக வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ இவனை பார்த்தா கிடைச்சிடும். எல்லாம் போகிறதுக்கு இவனை நினைச்சா போதும். அழகா சந்தேசம் பாடிடா ஆச்சரியமா. தன்மே பவான் கழுவிருத்தக பதிரங்க ஜாயாம் ஆத்மா அர்ப்பிதஸ்ச பவதோ த்ரவிபோ விதேஹி மா வீரபாகம் அவிமர்சது சைத்யாராத். அழகா சொல்லிட்டா, அப்பா என்னை வந்து அழிச்சுட்டு போயிடணும் நீ, சரியா? நான் சிங்கத்தினுடைய பாகம், சிசுபாலன்லாம் என்னை தொடப்படாது, அதனால ஜோரா என்னை தூக்கிட்டு போயிடணும். சரியா? யாரையும் கஷ்டப்படுத்தப்படாது, எங்க அண்ணா தம்பி எல்லாம் ஒன்றும் பண்ணப்படாது. அதனால மாம் ராட்சசேன விதினா உத்வக, ராட்சச விதிப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கு முக்காவாசி கல்யாணம் அப்படிதான் நடக்கிறது, எல்லாருக்கும் ஆரம்பிவாத ராட்சச விதி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி எதாவது நடந்தா ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் சொல்லி நம்ம அப்படியே பகவத் கல்யாணமா ஏத்துண்டோம்னா சமாதானம், அவ்வளவுதான் வழி. இல்லாட்டி மனசுல சமாதானம் வராது. இப்படி நடந்து கொடுத்தா சரி, ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் கலியுக கல்யாணம் ஏற்றுண்டு போயிடணும். இது முடியல, இப்போ அவருக்கிட்ட பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, ருக்மிணி கல்யாணம் அதை விட பிஸி. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க டக்குனு தாலியை கட்டிட்டு ராட்சச விதி கல்யாணம், கண்ணன் வந்து தூக்கிட்டு போனோம், நீங்க உட்கார சமத்தா. நான் சொல்றேன், நான் பதறி போயிட்டேன், நீங்க சாலி எடுத்தோன்ன வசுதேவர் கூட பதறினாதான், நான் பதறிட்டேன். ஆச்சரியம், ருக்மணி சொல்லிட்டா மாம் ராட்சசேன விதினா உத்வக யஸ்ய அங்கிரி பங்கஜ ரஜஸ்தபனம் மகாந்தோ வாச்சந்தீவ உமாபதீவ ஆத்மதமோ அபகத்தியை யர்ஹி அம்புஜாட்ச நலபேய பவத் பிரசாதாம். அப்பா 30 கோடி தேவர்கள்லாம் எந்த உன்னுடைய திருவடி தூளிய தன் தலையில தரிக்கிறாளோ அப்பேற்பட்ட திருவடி சேவை கிடைக்கலன்னா ஜஷ்யா மாசூனு விரதகுஷானு சதஜன்மபிஹி சியாது. விரதங்கள் இருந்திருந்து இழைச்சு போன சரீரத்தை விட்டுடுமே, 100 ஜென்மம் ஆனாலும் எப்படியாவது வந்து உன்னை பிடிப்பேண்டா, விடமாட்டேன். சதஜன்மபிஹி ஸ்யாது, எச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று மாசனம். கடுதாசி எழுதி கொடுத்துட்டா, சத்குருநாதன் நம்பி கொடுத்துட்டா, எனக்கு கண்ணன் வேணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணம் பண்றேன், என்னுடைய காதல், கண்ணன் மேல இருக்கிற தாபம், நான் பண்ண கண்ணனுடைய நாம ஜபம், சத்குருநாதா சர்வம் உன்னுடைய திருவடிக்கு சமர்ப்பணம்னு கொடுத்தான். சத்குருநாதர் சந்தேசத்தை எடுத்துண்டார், அழகா நேர துவாரகைக்கு போனார், தாண்ட முடியாத சமுத்திரத்தையும் தாண்டினார், வேக வேகமா போனார், துவாரகாதீசனை அழகா அந்த புறத்துல பார்த்தார், சபையில போல நல்ல வேளை சபைக்கு போனார், பகவான் அழகா கடத்தின்னு வந்துட்டான், ஆயிஷ்ட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டான், விஷயத்தை சொன்னார், ருக்மிணி கடுதாசிய கொடுத்தா சொல்லி அவரே சொன்னார், ரெண்டு விதமா உண்டு அப்படி கேட்டானா கண்ணன். அப்படி அழகாக அவர் காதலா சிரிச்ச ஹதிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் மதுராதிபதே துவாரகாபதே அகிலம் மதுரம், அழகா எல்லாம் கேட்டுண்டான். பிராமணர் கையை அப்படி பிடிச்சான், ருக்மிணி கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சான். பிராமணர் பார்த்தா கொஞ்சம் இப்படி இப்படிதான் பண்ணார், கிருஷ்ணா பிளீஸ் அப்படின்னு கையை இப்படி எடுத்தார். கை எடுக்கும்போதே அந்த ஸ்ரீயோட நளினம் வந்துடுச்சு. பகவான் சாத்தான் அப்படின்னு சிரிச்சு அவனுக்கே தெரிஞ்சு போயிடுது, ருக்மிணி காதல் கடுதாசி கேட்டு அந்த கடுதாசியை கேட்டு பிராமணரை ருக்மிணின்னு பிடிச்சுட்டானோ. பிராமணர் அப்படி கையை எடுத்துட்டார், நிச்சயமா ருக்மிணியை தூக்கிட்டு வருவேன்னு ஹே தாருகான்னு கத்தினான், ரதம் ரெடியாச்சு கிளம்பிட்டான். தாருக்கும் சொல்லல, ரகசியமா வந்துட்டான் விதர்ப தேசத்துக்கு, பாதி வழியில பலராமர் பிடிச்சுட்டார் பயல, அண்ணாவையும் கூட்டு வந்துட்டான், பிராமணர் வழியில இறக்கி விட்டுட்டான். பிராமணர் நல்லவர் மாதிரி ஊருக்குள்ள போனார், ருக்மிணி விராட்டி இப்படி காத்துருக்கா, குலதேவத தரிசனம் பண்ண போனனும், சிசுபாலன் வேற ஈன்னு இழிச்சுருக்கான், தோழிகள்லாம் வந்து சொல்லுவான், பார்த்தாலே சகிக்கலடி அவன் மூஞ்சும் அவனும், எங்களை பார்த்தாலே ஆன்னு பாக்குறான், சட் ஒன்றும் நல்லாவே இல்லை குணம் எல்லாம், கிருஷ்ணன் எதை விட பார்ப்பான், அவளுக்கு தெரியல, அவளுக்கு சிசுபாலனை பிடிக்கல. எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா ருக்மிணி இப்படியே, சத்குருநாதா பாகிமா 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 சத்குருநாதா பாகிமான்னு ஜபிச்சுட்டு இருக்கான், கிருஷ்ண பாகிமாம் இல்ல சத்குருநாதா பாகிமாம்னு ஜபிக்க வந்துட்ட சத்குருநாதன். ஜெய் போலோ சத்குருநாத் மகராஜ் கி ஜெய். சத்குரு தானே, விவேகானந்தர் போய் ஜெயிச்சார்னா சத்குரு மகிமா, வேற என்ன பலம், சத்குரு மகிமா வந்துட்டா. ருக்மிணி பார்த்தா கைய கூப்பிண்டா, கண்கள்ல கண்ணீர் வழியறது, எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்க சத்குருநாதன், அதான் சத்குரு, ஜடபரதர் மாதிரி நிற்பா நம்ம முன்னாடி, உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கும், தன் குழந்தைகள் கஷ்டப்படுறாளே சிஷ்யா வருத்தப்படுறாளே அவ சௌக்கியமா வெள்ள காட்ட மாட்டான், மரம் மாதிரி நிற்பா, ஆனா அந்த ஹிருதயத்துக்குள்ள கல்லுக்குள் ஈரம் அது சொல்லிலாம் காட்ட முடியாது, யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் காட்ட மாட்டார்கள். துருவன் கிட்ட எங்கேயாவது நாரத மகரிஷி தன்னுடைய அபிலாஷையை காட்டினாரா, அதே அவன் 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு போனவொடனே தன் சிஷ்யனுடைய பெருமையை சபையில உட்காந்து பேசினார், என் சிஷ்யன் என் சிஷ்யன் என் சிஷ்யன் மார்தட்டின்னு பேசினார், அதான் சத்குரு, வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி அழகா வந்துட்டா கிருஷ்ணன் வந்துட்டாண்டி அப்படின்னு விட்டார், டக்குன்னு முக்கிய வாரி போட்டுச்சு, வருவேன்னு சொல்லுவார், வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவார், வரப்போறான்னு சொல்லுவார், இப்படிதான் எதிர்பார்த்தா. அவர் சொன்னார் கிச்சா வந்துட்டான் எங்க அப்படின்னா, உத்தர பிரதேசம் வந்தாச்சு, ஆண்டவே நான் ட்ராப் பண்ணிட்டு தான் போயிருக்கான், உள்ளுக்குள்ள போயிருக்கா, அப்ப அவங்க அப்பாலாம் அவனை ரிசீவ் பண்ண போயிருக்கா, அவதான் குரு, டக்குன்னு கொடுத்துருவா, நமக்கு ஒண்ணுமே புரியாது என்ன பண்றதுன்னு தெரியல. நனாமசா நமஸ்காரம் பண்ணிட்டா தாயா, குரு கிருபைக்கு என்ன பண்ண முடியும், அவளை சேவிக்க மட்டும்தான் முடியும். ஏற்றி மனத்தி எழில் ஞான விளக்கை ஏற்றினவருக்கு, இருளனைத்தும் மாற்றினவருக்கு, ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி வகப்பதும் பொந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. தேசிகர் சொல்ற மனத்துல ஞான விளக்கை ஏற்றி வைக்கிற சத்குருநாதனுக்கு என்ன பண்றதுன்னு கண்ணனுக்கே தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? தாயாருக்கே தெரியலையா? நனாமசா நமஸ்காரம் பண்ணிட்டா ஸ்வயம் ஸ்ரீதேவி. நம்ம போய் ருக்மிணியை போய் நமஸ்காரம் பண்றோம். பண்டரிபுரத்தில் இருக்க ருக்குமாயி நம்மளை சேவிச்சான்னா அந்த மாதிரி சேவிச்சுட்டாளா சத்குருநாதன். அழகா ஆசீர்வாதம் பண்ணிட்டா சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து கிருஷ்ண அனுபவம் பிராப்திரஸ்து அப்படின்னு அவரே கிருஷ்ணானுபவ பிராப்திரஸ்துன்னு அவர் அழகா கிளம்பி போனார். கடகடன் அலங்காரம் துள்ளி குதிச்சு அப்படி ஓடுற மூக்குத்தி போட்டுக்கிறா காலை போட்டுக்கிறா இந்த படம் நல்லா இருக்கா அந்த படம் நல்லா இருக்கா முடிய வாடுறா அப்படி பண்றா இப்படி இப்படி சரி பண்ணிக்கிறா பொட்டு வச்சுக்கிறா கண்ணாடியை பார்த்துக்கிறா மைய தீட்டிக்கிறா தன் கோவை செவ்வாய் திருத்தும் தன் கை வலை குழுக்கும் அலங்காரம் பண்ணிண்டா தோழிகள்லாம் அலங்காரம் பண்ண வேண்டாம் கையும் ஓடல காலும் ஓடல கிருஷ்ணன் வந்துட்டான். அவ சொன்னபடி பார்த்தா இப்ப அவ கோவில் போகணும் கண்ணன் தூக்கிட்டு போனோம் சுகந்தமான சென்டெல்லாம் போட்டுக்கிறா தலையை அழகா வாரிக்கிறா இப்படி அப்படின்லாம் பண்ணி பாத்துக்கிறா கண்ணை இப்படி பாக்குறா இப்படி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறா முடி இப்படி இப்படிலாம் சரி பண்ணிக்கிறா அப்புறம் இப்படி இப்படி பண்ணிக்கிறா அப்புறம் மாறாப்ப இப்படி சரி பண்ணிக்கிறா அப்படி நின்று இப்படி பின்னாடி திரும்பி பாத்துக்கிறா அதுக்கப்புறம் நெக்லஸ் இப்படி சரி பண்ணி பாத்துக்கிறா இது கரெக்டா இருக்கு அது கரெக்டா இருக்கு அப்படி எல்லாம் அத்தனையும் பண்றா தாயா ஒரு பரபரப்பு. அப்ப வந்துட்டு அவரை நிதானமா தெய்வமே நிற்கிறார் அழகா சேவிச்சா அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து விஷயம் ஆசீர்வாதம் பண்ணா சாத்தா இருந்துட்டான் அவ்வளவுதான். அழகா கிளம்புறா குல தேவதை தர்சனம் அம்மா அப்பாக்கு ஆசீர்வாதம் வாங்கினா கிளம்பினா அண்ணாக்கள் எல்லாம் சேவிச்சா ருக்மிணி அழகா பார்த்தான் சமத்தா கோவில் போயிட்டு ஒழுங்கா வந்துடணும் தெரிஞ்சதா அவ்வளவுதான் சரிங்கண்ணா. ஒண்ணு இவங்கெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? எப்பவுமே நமக்கு அனுகூல சத்ருவா இருக்கா வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் பேசவே கூடாது. எல்லாம் டீலிங் எல்லாம் கிருஷ்ணாவோட வச்சுக்கணும். இவா கிட்ட பேசி சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அழகா தாயார் கிளம்பிட்டாள் ஜோர குல தேவதை தர்சனம் காத்தியாயினி தேவியுடைய தர்சனத்துக்கு அமக்கலமா கிளம்பிட்டார் தாயா ஜோரா கிளம்புறா தேவிக்கு போய் பூஜை பண்றா கோபிகைகள்லாம் தேவி பூஜை பண்ணி கண்ணன் அடைஞ்சா இல்லையா அந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணா தாயாரே ஆரத்தி காட்டினா ருக்மிணி துர்கைக்கு ஆரத்தி காட்டினா துர்கையுடைய பிரசாதத்தை ருக்மிணியே தலையில வச்சுண்டா அழகா காலை தொட்டா சேவிச்சா உன் குடும்பத்தையே நான் சேவிக்கிறேன் எனக்கு கிருஷ்ணனை கொடுத்துருவுன்னுடா கோவிலை விட்டு வெளில வரா இப்பதான் கண்ணன் வரணும் தூக்கிண்டு போகணும் கரெக்டாக அந்த டைம் இதுதான் கண்ணன் வரப்போகிற டைம். பக்கத்தில் இருக்க தோழி கையை பிடிச்சுண்டா தலையை குனிஞ்சுண்டா அந்த கூந்தல் அப்படி ஓரம் தள்ளிண்டா கண்ணனை பார்க்கணும் கண்ணன் வரப்போகிறான் அப்படின்னு அந்த ஒரு ஆனந்தம் இப்படி தலையை குனிஞ்சுண்டா நேராக பார்க்கணும். நிறைய புருஷாலெல்லாம் செக்யூரிட்டி கார்டாக வந்து நிற்கிறா சிசுபாலனுடைய ஆட்கள் ஜராசந்தனுடைய ஆட்கள் ருக்மிணியோட ஆட்கள் எல்லாரும் நிற்கிறா. இப்போ கையை பிடிச்சிருந்து தலையில் அந்த கூந்தல் அப்படி லேசாக ஒரு பக்கம் தள்ளிண்டு தலையை குடிஞ்சிட்டு இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி பார்த்துட்டே வரவாள் கண்ணன் இங்கே இருக்கானா இங்கே இருக்கானா இங்கே இருக்கானா இங்கே இருக்கானா இந்த கண்ணு மட்டும் நகர்றது தலை அசையலை இப்படி வந்து அங்கே இங்கே கண்ணனை காணும். சில குழந்தைகள்லாம் வரும் அப்படிதான் நமக்கு சிரிப்பாக வரும் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்போமா இப்படி ஜாலியாக அப்படிலாம் வரும். ஆஹா ருக்மிணி கல்யாணம்லாம் சொல்லியிருக்கோம் இப்படியெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு வரவேண்டியிருக்கே நமக்கு தோணி போயிடும். தலையை குனிஞ்சுண்டு அந்த நளினம் மாறாமல் இப்படி வராளாம் இப்படி வர பாசப்படி இறங்கணம் ஹே சுந்தரின்னு வந்தான் ரசம். தலையை குனிஞ்சுட்டு இருக்கா கையை பிடிச்சுட்டு இருக்கா தோழி கையை அப்படி பார்க்கறா சாட்சாத் மன்மத மன்மதனா பிரபு நிற்கிறான். அதிரூப சுந்தரனாக அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக சுவாமி நிற்கிறான். தூக்கி வாரி போட்டது ருக்மிணிக்கு இதுவரைக்கும் கேட்ட ரூபம் இன்னைக்கு பிரத்யக்ஷமா நிக்கிறது. காத்துல அப்படி கிருஷ்ணனுடைய பீதாம்பரம் ஆடுறது பாதத்தை பார்த்தா அழகா அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுருக்கானா சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான் இல்லையா தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கான் இல்லையா காலில் அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுருக்கா தங்க தண்டை தங்க சிலங்கை அழகான பட்டு பீதாம்பரம் கிட்டுக்கிட்டு ஆடுறது ஜோரா உத்தியானம் எல்லாம் கட்டின்னு இருக்கான் மேல கவசம் எல்லாம் போட்டுருக்கான் அழகா மறைச்சி வச்சுட்டு இருக்கான் கைகள்லாம் யுத்தத்துக்கு வரா மாதிரி எல்லாம் போட்டு அப்படி கையை நீட்டான் கிளவுஸ் எல்லாம் வேற போட்டுருக்கான் கையை நீட்டான் அப்படி கையை நீட்டானா ஹே சுந்தரின்னு கையை நீட்டிட்டான். அப்படி பார்க்கறா தோழி இவ கையை பிடிச்சு கண்ணன் கையில கொடுத்தா வாங்கினா ஏற்றி உக்கார வச்சுனா ஹாய் அப்படின்னு நான் ரதம் கிளம்பிட்டு அப்படி வந்தான் பிடிச்சான் உக்கார வச்சான் ஈ கேம் ஈசா ஈ கான்வெர்ட் ஹலோ சலோ துவாரகா, அவ்வளவுதான். கிளம்பிட்டான், சக்கரு வந்தான், பிடித்தான், எடுத்தான், கிளம்பி போயிட்டே இருந்தான். ஒரு க்ஷணம் ஒண்ணும் யாருக்கும் தெரியல. சரியா பார்த்தா இதுதான் ருக்மிணி கல்யாணம். ஏன்னா பவானி கிரகணம் செய்து கொள்வதாய், அந்த கைய பிடிக்கிறா பாருங்கோ, அதுதான் கல்யாணம். மங்கல்ய தரணம் எல்லாம் கிடையாது. அப்படி கைய பிடிக்கிறானா ஜோர அழகா, அப்படி கைய அப்படி பிடிச்சானா ருக்மிணி பிராட்டியும் கையை இப்படிதான் காட்டினாலும், இப்படி காட்டலையா, இந்த ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி இல்லையா, கையை குடுறீன்னு என்னமோ அந்த பவானி கிரகண சம்பிரதாயம் மாதிரியே கையை இப்படி காட்ட கண்ணன் அந்த கையை அப்படி பிடிச்சான். அக்னிய வளம் வரா மாதிரி சூரிய வெளிஞ்ச, சூரியன் அக்னி தானே, சூரிய சாட்சியா அப்படி கையை பிடிச்சான். துர்கா வேற சாட்சியா, கோவில்ல வாசல்ல கல்யாணம், துர்கா சந்நிதியில கல்யாணம், கையை பிடிச்சான், இழுத்தான், ரதத்தை உட்கார வச்சான், ஹனிமூனுக்கு கிளம்பிட்டான். அவ்வளவு ஜெய் போரோ ருக்மிணி காந்த பகவானுக்கு. சர்வீஸ் பண்ணிருக்கேன் கூட வந்திருக்க. ஜெய் போலோ தன்வந்திரி பகவான் கீ. கிருஷ்ணன் ஆத்மாவுக்கு வைத்தியன், இவர் சரீரத்துக்கு வைத்தியன். ருக்மிணி கல்யாணத்துக்கு நம்மளெல்லாம் கூப்பிடல, ரைட்டா? யார ரொம்ப கூப்பிடுவோம்னா, ரொம்ப வேண்டப்பட்டவள கட்டாயம் வாங்குவோம்னு கூப்பிடுவோம். அவர் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கிறதுனால பகவான் அவரை ஸ்பெஷலா கூப்பிட்டார். ஓகே, கிருஷ்ணனோட குமாரனாவே இருக்கட்டும். பகவான் அத்தனை ஆச்சரியமா அவர் மேல அபிமானம் கொண்டு கூப்பிட்டுருக்கான். அதனாலதான் அவர் வந்த பிறகுதான் ருக்மிணி கல்யாணமே ஆச்சு. வேற மாமா அவசரப்பட்ட நாசன் அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணகுமாரா இருந்து அப்பா அம்மா கல்யாணத்தை அட்டம் பண்ணல, தப்பு இல்லையா, காத்துட்டு இருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் 60 கல்யாணம், குழந்தைகள் தானே பண்ணுவோம். அதனால பேருக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணகுமாரா சமத்தா இருந்து அழகா ருக்மிணி கிருஷ்ண கல்யாணத்தை அனுபவிச்சுட்டான். அப்ப பகவத் கிருப்பை, அப்ப ருக்மிணி பிராட்டியே பகவான் தூக்கிண்டு போறான், ஜம்முனு ஆச்சரியமா தூக்கிண்டு போறான். இதுவே கல்யாணம் ஆயிடுத்து. அப்புறம் ஃபார்மலா ஒரு கல்யாணம் தான் துவாரகை. அழகா ஐஷண்டு போறான், போற வழியில பெரிய சண்டை நடக்கிறது. உருப்பினி நங்கையை தேரோட்டி அழகா சொல்றார் பெரியாழ்வார் சொல்றார். அழகா ஐஷண்டு போறான், அப்ப ருக்மி வரான், சண்டை நடக்கிறது. பெரியாழ்வார் சொல்றார், அவன் தலைமுடியெல்லாம் சிறைச்சுட்டான்ல, தலையை சிறைத்திட்டானை பாடிப்பற பாசுரம். ருக்மிணி தலைமுடிய மழிச்சதுக்கு ஒரு பாசுரம். உருப்பினி நங்கையை தேரோட்டி கொண்டு அழிச்சுட்டு போகும்போது ருக்மிணியோ ருக்மியை சண்டை போடுறான் இல்லையா, சண்டை போட்டு அவன் கழுத்தை வெட்டும்போது தாயார் சொல்லிட்டா கழுத்தெல்லாம் வெட்டாதே எங்க அண்ணா அப்படின்னு பகவான் அவன் குடுமிய வெட்டினான்னு சொல்றான். தலையை சிறைத்திட்டானை பாடிப்பற, அவன் தலைமுடிய மழிச்சுட்டானே அவன் அழகா பாடி கொண்டாடு அப்படின்றான் பெரியாழ்வான். அந்த மாதிரி தலையை சிறைச்சுட்டான், நேர துவாரகை கழிச்சுட்டு போயிட்டான் ருக்மிணி மாதாவ. துவாரகையே பாக்கிறது வாசல்ல வந்து எல்லாரும் வரிசையில நிக்கிறான். இப்படி எல்லாரும் அவ குழந்தைய முறைக்கிறா. நீ இருக்கிய தண்டத்துக்கு உன்னை பத்தி என்ன சுகத்தை கண்ட, எவ்வளோ ஒருத்தி எங்கேருந்தோ ஒரு லெட்டரை போட்டா இங்கேருந்து போய் தூக்கிட்டு வந்திருக்கான். நம்ம திருவழியா தான் டெய்லி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கா, நீயும் இருக்கியே அப்படின்னு அம்மா ஒரு குமட்டில் ஒரு குத்து குத்தினான். அவ சிரிச்சா, அவ அம்மா நல்லம்மா, அவ அப்பா நல்லப்பா, ஆனந்தமா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கோடின்னு சொன்னா. நீ சொன்னியா ரோட்ல நிக்காத, வந்தா பிச்சு விடுவேன். இவாள் எப்படி சொல்றானா, ஜாகிரத, அவன் ஏற்கனவே நிறைய கோபிகளோட சுத்தினவன் ஸ்ரீலோலன், வாசல்ல வந்து நின்ன காலை உடப்பேன், இங்கேயாவது கிருஷ்ணனை பாத்தியோ அண்ணான்னு சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்கான். அவ சொன்னா, அம்மா நீதானே அண்ணான்னு சொல்லினாள். தெரியாதம்மா சொல்லிட்டேன், அதை நீ இவ்வளோ சரி சின்சியராக பிடிச்சிப்பே நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ கிருஷ்ணன் நா கிருஷ்ணன் நா கிருஷ்ணன் அப்புறம் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படி அவாவா புலம்பினா. ஆனால் யாருக்கும் ருக்மிணி மேலே பொறாம வரல, ஏன்னா தேவியாச்சே. ஸ்ரீதேவி மேலே யாருக்கும் பொறாம வராது இல்லையா? அப்புறம் ஆச்சரியமா அந்த ஸ்ரீதேவி ருக்மிணி பிராட்டி எல்லாரும் பார்த்தா பிரமிச்சு போனா. வசுதேவருக்கு முன்னாடி தேவகிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சான் கண்ணன். தேவகி சிரிச்சா, வேலை வெண்ணை திருடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் இப்போதான கேள்விப்படுறேன் வெண்ணை திருடுவேன்னு. அம்மா நான் திருடவே இல்லைம்மா, ஆக்சுவலி வாட் ஹேப்பன் அப்படின்னா. வசுதேவர் சிரிச்சா, கதை சொல்ல போறான் கேட்டுக்கோ, உன் புள்ள கதையை ஊரெல்லாம் சொல்லி கேட்டிருக்க, இப்ப அவன் சொல்ல போறான் நீ கேளுன்னு. தேவகி சிரிக்கிற நடாச்சு போறேன், அதுவாம்மா நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியாது. இவை சின்ன வயசுல இருந்து ஏன் கதையை கேட்டிருக்கா போல இருக்கு, கேட்டு கேட்டு அவளுக்கு தெரியாமலேயே என்கிட்ட மனசு வந்துடுச்சு. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா, அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. திடீர்னு பார்த்தா ஒரு பிராமணர் வந்துட்டார், சிசுபாலனோட கல்யாணம்ட்டா, நான் இதெல்லாம் உசுறு விட்டுருவேன், நான் பயந்தே போயிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. தேவகி சிரிச்சா, சரிடா அப்பா அம்மா கூட்டுட்டு போயிருக்கலாமே, டைம் இல்லைம்மா, உங்களெல்லாம் கூட்டின்னு போனால் மரியாதையாக கூட்டின்னு போனோம், சும்மாலாம் போயிட முடியுமா? தேவகி சிரிச்சா, தூக்கிட்டு வரது இவ்வளோ பிளான் பண்ணி போயிருக்காரு பயல. பலராமனை கேட்டா, ஏண்டா பலராமா, அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன். இவர் தேவா மாட்டேன் தப்பிச்சுட்டான், ஏண்டா இதுவாடா ஹெல்ப்பு பொண்ணை தூக்கிட்டு வர்றதுக்கு, இல்லைம்மா அது என்னன்னா அப்படின்னா. வசுதேவ சிரிச்சா, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கதை சொல்ல போகிறான், ஒழுங்காக முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பங்குனி உத்திரம்னு சில இடங்களில் காண கிடைக்கிறது, ஆண்டாள் கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி, எல்லா கல்யாணமும் பாருங்களோ பங்குனி உத்திரம், சீனிவாச கல்யாணம், எல்லாம் முக்காவாசி தெய்வ கல்யாணங்கள் எல்லாமே பங்குனி உத்திரமாக தான் இருக்கும். முக்காவாசி எல்லா கல்யாணங்களும், ஆமாம் தனியாக தத்துவம் சொல்லுங்க, பங்குனி உத்திரம் தீர்மானம் பண்ணிட்டா பல ஊர்கள்லேருந்து பல ராஜாக்கள் வரா, ருக்மிணிக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஆனால் அப்பா அம்மா இல்லை இல்லையா, இருக்கா, ஆனால் இப்படி ஒரு ஸ்திதி வந்துடுத்து. சரி எல்லாரும் பார்த்து 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 எல்லாம் பண்ணுறான். ருக்மிணி கல்யாணம் தனி கதை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மாத்து குழந்தைகள் அப்படி பண்ணப்படாது, அதை பண்ணுறது நியாயம் இல்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருஷ்ண விஷயம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு மட்டும்தான், ஃபாலோ பண்ணக்கூடாது. ராமன் தான் ஃபாலோ பண்ணா, ராமன் தான் ஜனகர் மாலையை கொடுத்து போடுறான்றார், எங்கள் அப்பா வந்து சொல்லட்டும்ன்றான். நான் வில்ல மட்டும்தான் எடுத்தேன் உடைச்சேன், எங்கள் அப்பா சொல்லாமல் ஒன்று நடக்கா. இந்த மரியாதையை நம் மாற்று குழந்தைகள் அவள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துத்தான் ஆகணும். இல்லை மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது, இல்லை இல்லை ரெண்டாவது கருத்து இடமே கிடையாது, எனக்கு இல்லை மாற்றமே கிடையாது. அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா ஹிருதயம் பிரசன்னமா இருக்கணும், அப்பா அம்மா நிம்மதியா இருக்கணும். அப்பா அம்மாவை தாண்டி நமக்கு யார் நல்லதை நினைச்சிட முடியும்? யாருக்கு தெரியும் நம்முடைய வலியும் பலமும் பலகீனமும்? அவளுக்கு தான் தெரியும். ருக்மிணி கல்யாணம் கிருஷ்ண விஷயம், கிருஷ்ணன் பண்ணலாம் தப்பில்லை, கிருஷ்ணன் எது பண்ணாலும் சரிதான், மனுஷா பண்ணா தப்பு தான். கிருஷ்ண விஷயத்த மனுஷா ஃபாலோ பண்ணா தப்பு தான், அவச்சாரம் தான், பயங்கரம் தான். கிருஷ்ண விஷயத்தை கிருஷ்ணன் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் அழிவு அவ்வளவுதான். ஏகமேவ அத்விதீயம், ரெண்டாவதே கிடையாது, அவன் மட்டும்தான் பண்ணலாம். அழகா பங்குனி உத்தரம் ஏற்பாடு பண்ணிட்டான். அப்படி ஒருவேளை நம்ம மாத்த குழந்தைகள் எதனா அப்படி பண்ணிருந்ததுன்னா கிருஷ்ணா இதை ஒன் கல்யாணம் போலே நினைச்சுட்டு அனுகிரகம் பண்ணு, இந்த குழந்தைகளை நன்னாவையும் பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு. இதைத்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பல இடங்களில் கேள்விப்படுறோம். இப்போ இதான் ஒரு பிரார்த்தனை, சரிடா கிருஷ்ணா அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா மனசு துக்கப்படாமல் இருக்கட்டும், அந்த குழந்தைகள் நன்னா இருக்கட்டும்னு இந்த பிரார்த்தனை, இந்த ஜபம் தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும்பொழுது நாங்கள் பண்ண முடிஞ்சது. அதுதான் சரி, அந்த அப்பா அம்மா நன்னா இருக்கட்டும், அந்த குழந்தைகள் நன்னா இருக்கட்டும், வம்சம் நன்னா இருக்கணும்னு அதோடய விளைவுகள் எங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நாங்கள் பிரார்த்திக்கணும். ஏன்னா அது பெரிய கஷ்டம். அப்போ எல்லாருக்கும் சமாதானம் கொடுறா, நிம்மதியாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை தான். குழந்தைகள் இப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒத்துக்கிறதே கிடையாது, நாங்கள் அது ஒத்துக்கொள்ள மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் பகவானுக்காக லோக க்ஷேமார்த்தத்துக்காக நன்னா இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும், அப்பா அம்மா மனசு சந்தோஷமாக இருக்கட்டும், அவளுக்கு நல்ல சத்குழந்தைகள் பிறக்கட்டும், நல்ல பக்தியில் தலைக்கட்டும், பகவத் தரிசனம் கிடைக்கட்டும். இது ஒன்று தான் பரிகாரம், வேறு பரிகாரம் இல்லை. இதை தவிர வேறு பரிகாரம் அந்த குழந்தைகளுக்கு எங்களால் சொல்ல முடியாது. அந்த குழந்தைகள் ஆயுசு முழுக்க அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணட்டும், அப்பா அம்மா மனசு குளிரும்படியாக நடந்துக்கிட்டோம், ருக்மிணி பிராட்டி ஆசீர்வாதம் பண்ணட்டும். அழகாக ஏற்பாடு பண்ணிட்டா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணிட்டார்கள். நகையெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் ஜோரா அப்பயே எல்லாருக்கும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டான் கண்ணன். சுத்வா குணானு புவன சுந்தரா, எல்லாரும் வராளா, ருக்மிணி அலங்காரம் பண்ணா வச்சு சொல்லலாம் சுத்வா. உடனே ஒரு திருச்செண்டே குணானு அப்படின்றான். ருக்மிணி பிராட்டி தூக்கி போற நம்ம பார்த்த மாதிரி இருக்கே, இன்னொருத்தி சொன்னான் அது எப்படி புவன சுந்தரா. ருக்மிணி பிராட்டி முகமெல்லாம் சுமந்து போயிட்டு நாக்க கடிச்சுட்டான். யார் சொன்னா வாழ்க்க? ருக்மிணி பிராட்டி கேட்டா ஒருத்தி ரொம்ப பழக்கமாயிட்டா தோழி. யார் நீ சொன்ன உனக்கு இந்த வார்த்தை, யார் நீ எழுதினா? அவ பார்த்தா தெரியாத மாதிரியே கேட்குறாய். கடிதாசி எழுதினதே நீ தான், என்ன ஒன்றும் தெரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறியோ, தூக்கி வாரி போட்டது. நான் எழுதினேன்னு யார் நீ சொன்னா? என்னுடைய ப்ரூஃப்னா பேப்பர் எடுத்து காட்டுறா பாரு. இது யார் நீ கொடுத்தா? கண்ணன் இதுக்காகவே ருக்மிணி பிரசன் ஒன்று வச்சுருக்கான், லவ் லெட்டர்லாம் பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு காப்பி எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஆத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காப்பி கொடுத்து வச்சிருக்கான். இதுக்கடி நான் டெய்லி ராத்திரி வாசித்து தான் படுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம் இன்னி வரைக்கும் சத்வா குணானு புவன சுந்தரா. துவாரகையில் முதல் தடவை கேட்டுட்டு நான் சிரிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு குஷியில் நினச்சி நினச்சி ராத்திரியெல்லாம் சிரித்தேன் நான். எனக்கு இன்னும் அது தனி, எனக்கு இன்றைக்கி துவாரகா போனால் அந்த ராத்திரிக்கு போன சைனாக இருக்கும். என்ன அநியாயம் இல்லையா, ஒரு காதல் சாதிக்க ஊருக்கே பிரகடனம் போட்டு எல்லாரும் உட்காந்து வா, அங்கே செக்யூரிட்டி கார்டு இப்போ போலீஸ்கார் அவளும் சொல்லுவா சுத்துவா குண அனுபவன சுந்தரா. ருக்மிணி கக்கமாக வந்துடுத்தும் அந்த நாளும் வந்தது. கிருஷ்ணன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா, கிருஷ்ணா கோபிகைகள் மாதிரி இந்த பொம்பளை கிடையாது, மாட்டுக்காரி இல்லை, ராஜகுமாரி, சத்திரிய ஸ்திரீ, கத்தியெல்லாம் வச்சிருப்பா, ஜாகிரத, வாழை ஒட்ட வச்சிருவா, ஜாகிரத. எல்லாரும் சொல்றா, ருக்மிணி கிட்ட சொல்றா, என்னமோ கடுதாசிலாம் எழுதிட்டாய், கேட்டு மயங்கி போயிட்டாய், பார்க்காமலேயே அவன்கிட்ட மனசு கொடுத்துட்டாய், போய் நன்னா சொல்லுவான், வெண்ண ஜோரா தின்னுவான், ஸ்திரீகள்னா ரொம்ப பிடிக்கும், மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன், ஜாகிரத ஜாகிரத. ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி ஜாகிரத சொல்லிக்கிறார் எல்லாரும். பலராமர் சொல்றார், கிருஷ்ணா அப்புறம் ருக்மிணி மட்டும்தானா அப்படின்னா பதறது கிருஷ்ணனுக்கு. என்ன அப்படி கேட்கிறது, எனக்கு என்னமோ சரியா படல, இதுதான் ஆரம்பம் நினைக்கிறேன். அவர் வாய்மூட்டு அப்படியே நடந்தது பின்னாடி 16107 வந்துடும். அழகா அந்த நாள் வந்துடுத்து முகூர்த்த நேரம் வந்துடுத்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்கா. அழகா வேத மந்திரங்கள்லாம் சொல்றா, பிரம்மதேவர் சிவபெருமான் எல்லாரும் வந்துட்டாள். அத்தானா பேரும் ருக்மிணி கல்யாண மகோத்தவம், திவ்ய தம்பதிகளுடைய கல்யாணம். அவ ஏற்கனவே திவ்ய தம்பதிகள் தான், ரங்கநாதன் ரங்கநாயகி மாதிரி திவ்ய தம்பதிகள். இவளுக்கு தனியா ஒரு கல்யாணம் எதுக்குன்னா, நம்ம பார்த்து அனுபவிக்கிறதுக்காகத்தான், நம்ம பார்த்து அனுபவிக்கிறதுக்காக தானே ஒழிய அவன் வக்ஷஸ்தலத்தை எப்பொழுதுமே தாயார் இருந்துட்டு தானே இருக்காங்க. இணை பிரியாதவர்கள், இவாளை யாரும் பிரிக்கவே முடியாது. ஈருடல் ஓர் உயிர்னு ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காளே ஒழிய எப்பொழுதுமே ஹதயம் ஒன்னா தானே இருக்கு. ராதிகாராணிக்கும் தெரியிறது, அதானே விசேஷம். ராதிகாராணி ஒண்ணுமே சொல்லல, எங்க இருந்தாலும் என் கண்ணன் என் கண்ணன் தான். அது ருக்மிணி காந்தன், இவன் ராதிகா ரமணன். பின்னாடி சத்யபாமா கிருஷ்ணன் எல்லாம் வருவா, ஆனா என் ராதிகா ரமணன் என்னுடைய ராதிகா ரமணன், அதுல மாற்றம் இல்லை. கண்ணன் எல்லாருக்கும் தானே போதும், அத்தனை பேரும் பண்டிரிபுரம் போதும். அவாவா தொடும் பொழுது என் பாண்டுரங்கன்னு தானே தொடரும். அவா தொட்டுட்டு போன பாண்டரங்கன் நான் தொடமாட்டேன்னு நான் சொல்றோம். அவா தொடும் பொழுது பாண்டரங்கன் வேற, நம்ம தொடும் பொழுது பாண்டரங்கன் வேறதான். அது அவா பாண்டரங்கன், நம்ம தொடும் பொழுது நம்ம பாண்டரங்கன், பின்னாடி வரவா தொடும்போது அவளுடைய பாண்டரங்கன். கிருஷ்ணன் அவாவாளுக்கு தனிதான். நந்தகோபுரி கிருஷ்ணன் வேறதான், யசோதா கிருஷ்ணன் வேறதான், வசுதேவ கிருஷ்ணன் வேறதான், தேவகி கிருஷ்ணன் வேறதான், அக்ரூர கிருஷ்ணன் வேறதான், ருக்மிணி கிருஷ்ணன் வேறதான், சுதாமா கிருஷ்ணன் வேறதான், சிசுபால கிருஷ்ணன் வேறதான். எல்லா கிருஷ்ணனும் அவாவா கிருஷ்ணன் தனித்தனிதான். கம்சனுடைய கிருஷ்ணன் சிசுபாலனுக்கு கிடையாது, அவாவாளுக்கு ஒரு கிருஷ்ணன். அந்த மாதிரி அழக அவ்வளவு தூரம் அவாவாளுக்கு ஒரு கிருஷ்ணானுபவம். தேவகி பார்த்தா இப்பதான் பெத்தா மாதிரி இருக்கு, பயிலு கல்யாணம். அழகா அலங்காரம் பண்றேன்னு போறா தேவகி. வசுதேவர் சொல்றாடி, பெரியவனாயாச்சு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்காய், நீ 11 வருஷம் அவனை பார்க்கலன்றதுனால 11 வருஷம் குறைச்சு 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 குறைச்சுக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா, ஓடி அந்த அதான் பலராமன் சகாவம் பார்த்துப்பா அப்படின்ட்டான். சரி, தேவகி காட்டு அழகா அலங்காரம் பண்ணி அழிச்சுட்டு வரா, மாப்பிள்ள அலங்காரம் அழகன். நம்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் அப்படி இருப்பார், திருப்பதி பெருமாள் கல்யாணம் டெய்லி கல்யாணம் தானே, என்ன அழகு. திருவிடவந்த பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார், கண்ணத்தை திருஷ்டி போட்டுலாம் வச்சு. இந்த கிருஷ்ணனே பாருங்க, அந்த கல்யாணம்னா ஒரு அழகு வந்துடும், இங்கிருந்தோ ஒரு அழகு வந்துடும். நம்ம தான் இருப்பான் தேவின்னு, யாராவது திடீர்னு அஷ்டபதி ராதா கல்யாணம் ராதி கிருஷ்ணன் அழிச்சுட்டு வாங்கலேன்னு உடனே அழிச்சுட்டு போவோம். நம்ம ஆட்ட தேமேன்னு தான் இருப்பான். யாராலையும் ஒரு ராதிகா வருவா, ஜோடி நிக்க வச்சு ஆள் பல பல பலபலன்னு சொல்லுவோம். எங்கேந்திர அந்த அழகு வருதுன்னே தெரியாது நமக்கே. நம்ம ஆட்ட பையன் ரொம்ப அழகா இருக்கானே, அதான் இந்த கல்யாண கலை. புவன சுந்தரன் அவ்வளவு அழகா இருக்கான், பல 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 பலன்னு ஜொலிக்கராதி விசேஷம் ஆச்சரியமாக. ருக்மிணி பிராட்டி வந்தாள், இப்படி தலையை குனிஞ்சுட்டு பாக்குறா பாதத்தெல்லாம் அழகு, சொட்ட சொட்ட இருக்கான் கண்ண. நேரடியா தலையை தூக்கி பார்க்கல, தலையை குனிஞ்சுண்டே பார்க்கறா. அழகா வேத மந்திரங்கள்லாம் சொல்ல, கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் வாரணமாயிரம் சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். ஆண்டா சொல்றா, 1000 யானைகள் பவனி வர, அதுக்கு முன்னாடி கண்ணன் நடந்தவர் அப்படி இருக்கே அப்படின்னா, இந்த மாதிரி தோரணம் நாட்டக்கணா கண்டேன் தோழினான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான். ஒரு காலை அந்த கல்யாண பந்தல் நான் நுழையிறத பார்த்தேண்டி அப்படின்னா, அழகா வந்தான் நின்றான். இந்த மந்திரங்கள்லாம் சொன்னார்கள், ஹானிகிரகணம்னு சொல்லிட்டா. அழகா ருக்மிணி பிராட்டி கையை அப்படி காட்டினா, கண்ணன் வந்து அப்படி பிடிச்சான். கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான், அப்படி கையை பிடிச்சானா, இவள் என்னுடையவள் என் சொத்து. ருக்மிணி கல்யாணத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் டக்குன்னு பார்த்தா கண்ணன் தன் கையை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இவள் ஜெகன் மாதா இல்லையா, இந்த மாடோட கண்ணுக்குட்டி ஓடுறதுங்களா இல்லையா, அந்த மாதிரி இவளை பிடிக்கும் பொழுது நிருப்பிணி கல்யாணத்தை யார் அட்டன் பண்றாளோ, யார் கேட்கிறாளோ, யார் சொல்றாளோ, அவ கையையும் கண்ணன் பிடிக்கிறான். என்னுடையவள், என்னுடையவன், என் சொத்து. கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அத்தனை பேரும் பார்க்கிறேன், என்னடா அது கண்ணன் கை நம்ம கையை பிடிக்கிறது. அத்தனை பேர் கண்கள்லயும் ஆனந்த பாஷம். ருக்மிணிக்கு நாயகன்னா உனக்கும் நாயகன் தான், ருக்மிணியுடைய ரட்சகன்னா உனக்கும் ரட்சகன் தான். ருக்மிணி கிருஷ்ணா என்னை எப்படி ரட்சிக்கிறியோ அந்த மாதிரி சகல ஜீவராசிகளையும் ரட்சிக்கணும்னு மனசுல நினைச்சிருந்தான். மாதா இல்லையா, ஜெகன் மாதாவாச்சு, ஜெகத் ஜனனியாச்சு, அத்தனை குழந்தைகளையும் நினைச்சிருந்தாளா, அப்பதான் பகவான் அவ கையை பிடிச்சான். ஒருத்தரையும் விட்டுட்டு அவ கையை நீட்டல். அந்த கையை இப்படி காட்டும் பொழுது சமஸ்த லோகங்களையும் தன் கைக்குள்ள வச்சுட்டு இப்படி காட்டினாளாம் ஜெகன் மாதா. பகவான் உன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் லோகத்தையும் காப்பாற்ற எல்லாம் என் கைப்பிடிக்குள்ளேன்னு பிடிச்சான். என் கைப்பிடிக்குள்ளதான் இருக்கு. உன் வாழ்க்கை என் கைக்குள்ள, உன் குழந்தைகள் வாழ்க்கை என் கைக்குள்ள, உன் வம்சம் என் கைக்குள்ள, நீ கவலைப்படாதே, மா சுசக வருந்தாதேன்னு பிடிச்சான். கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினா. அழகா அக்னி எல்லாம் வளம் வந்தா அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான். உண்மை இல்லை, உடனே அழகா தியானம் பண்ணால அந்த பிராமணர் வந்திருக்கார், தூது போனாரே, அண்ணா நீங்க வாங்கோன்னுடா. உடனே அழகா அவரை வச்சுட்டு பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் சத்குருநாதனே சகோதரனா நின்று பொறிய போட்டுட்டான். ஜம்மனு அவர் பார்த்தார் கண்கள்ல, இப்பேற்பட்ட ஒரு தகுதியா எனக்கு. தாயார் சொன்ன நீங்க தூது போகலன்னா இன்னைக்கு உங்க கைத்தலம் பற்றது அப்படின்னுட்டான். அவ்வளவு விசேஷம். இன்னைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் போனோம்னா சாதாரண உற்சவ மூர்த்தி மூலவர் பக்கத்துல தான் நிற்பா. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பார்த்தா ஆண்டாள் உற்சவ மூர்த்தி நன்னா முன்னாடி வந்து நிற்பா. எதுக்கடா அப்படின்னா, ஆண்டாளுடைய பிரார்த்தனையை ராமானுஜர் நிறைவேற்றிட்டு வர, நூறு தடா அக்காரடிச்சல் நூறு தடா வெண்ணெய் அப்படின்னு திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை ஆண்டாள் சொன்னாலேன்னு பண்ணிட்டு வந்தவொடனே எங்க அண்ணா அவராரும் உள்ள வெளில ஓடி வந்துட்டாளா. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளேயே போகலையா, அண்ணனுக்காக அங்கேயே நின்றுட்டாளா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல. ஆண்டாள் நம் கோயில் அண்ணர்னு ராமானுஜர் கொண்டாடிண்டு உற்சவம் முடிஞ்சு திரும்பி உள்ள போகவே இல்லை, அண்ணில நாங்க நின்றுட்டான். அத்தனை அழகா நிப்பா ஆண்டாள். இந்த மாதிரி இவருக்கு அப்படி கிருபை பண்ணிட்டாள். புரிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான். எல்லாரும் பார்த்தா வந்தா திருஷ்டி சுத்தினா, அவாவா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா, என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியல, என்ன தோன்றதோ கொடுத்தா. சில பேர் நேரம் வந்தா தா பகவான் பார்த்தா என்ன ஒன்றும் கொடுக்கலையே. அவ கேட்டா உங்ககிட்ட என்ன எல்லாம் கொடுக்கறதுக்கு, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. பகவான் சிரிச்சா, என்னதான் கொடுக்கறதா உத்தேசம், சும்மா இல்லாமல் உங்ககிட்ட மனசே இல்லை. அது ஏற்கனவே பிருந்தாவனத்தில் கோபிகள் கிட்ட கொடுத்துரு, பக்கத்தில் ருக்மிணி வச்சுருக்கோம், ஏற்கனவே மனசை கோபியில் கிட்ட கொடுத்த, என் மனசை அவங்ககிட்ட கொடுக்கணும் வச்சு போட்டான். ருக்மிணி ஓர கண்ணில் பார்த்தா, எனக்கு ஓ மனசு தனியாக இருக்கடி, அது வேறடி, அவளுக்கு ஒரு தனியும் மனசை வச்சுருக்கான். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வேண்டப்பட்டவா மனசு, வேண்டாதவா மனசு, காரியம் ஆகிறவா மனசு. இவர்கிட்ட காரியம் ஆகிற வரைக்கும் பழகின்றா போகும், சாவி கொடுக்கணும், சாவி வாங்கணும், அது வரைக்கும் அவளோட ஒரு லிமிட்டேஜ், அவ்வளோதான். இவர்கிட்ட இன்னும் ஒரு எல்லையை தாண்டலாம், ஒரு ஆத்து விஷயம் கஷ்டம்லாம் சொல்லிக்கலாம். இவாகிட்ட நம்பி ஆத்து சாவியே கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் சொன்னான். அது வேறடி, இனி வேறடி, அப்படி தொடைய ஒரு கிள்ளு கிள்ளினான். இப்படி அழகா ஒரு ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் இன்னைக்கு அனுபவிக்கிற பாக்கியம் பையத்து வாழ்வீர்களால் நமக்கு கிடைச்சது. அப்படி ருக்மிணியும் கிருஷ்ணனும் துவாரகையில துவாரகாயாம பூந்தராஜன் மகாமோதக புரௌகசாம் அப்படின்னு ரொம்ப அழகா சுகபெருமான் சொல்ல பெரிய ஆனந்தம் உண்டாயிற்று துவாரகையில். அதுபோல் அந்த ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் நம்ம கேட்டோம். காரியாராத குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் நடக்கலையோ, சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காத குழந்தைகளுக்கு நின்னா குழந்தை பிறக்கட்டும். எல்லா ராத்திரியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் மாறட்டும். மனசில் இருக்க காயங்கள்லாம் ஆறட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். வம்சமே கிருஷ்ண பக்தி பண்ணட்டும், ருக்மிணி பக்தி பண்ணட்டும். அழகா பகவத் பஜனை, பாகவதம், நாம சங்கீர்த்தனம், பகவத் தியானம், இப்படியே வாழ்க்கை சௌக்கியமா இருக்கட்டும். ஸோ கல்யாண சாப்பாடு தயாரா இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கு இந்த கிருஷ்ணன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆச்சரியமாக சென்னையில் இருக்கான். குருப்பிரியா மகராஜ்னு ஒரு குரு மாதா உண்டு. அவள் படப்பையில் கட்டியிருக்கிற கோவில் பாங்கே பிகாரி. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அம்மாவை நான் சேமிச்சிருக்கேன். எனக்கு பழக்கம் உண்டு. எப்பயாவது மெட்ராஸ் பக்கம் போனேன்னா படப்பை வஞ்சுவாஞ்சேரி வஞ்சுவாஞ்சேரி தானே வஞ்சுவாஞ்சேரி அந்த இடத்துல இந்த கோவில் இருக்குது. சரிங்கோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன்னா முரளிதர சுவாமிஜியோடைய குருகுலமும் உண்டு. அதையும் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் உண்டு. அப்படியே தாண்டி போனதுனா ஸ்ரீபெரும்பூர் உண்டு, ராமானுஜர் சேவிச்சுடலாம். அப்படியே தாண்டி போனதுனா திருவள்ளூர் உண்டு, வீரராகவன் சேவிச்சுடலாம். அப்படியே தாண்டி போனதுனா ஷோலிங்கர் போய் நரசிம்மரை சேவிச்சுடலாம். அங்கேருந்து அப்படியே போனால் திருப்பதி போயிடலாம். திருப்பதி போனால் அங்கேருந்து அப்படியே போனால் அழகாக அகோபிலம் போயிடலாம். அகோபிலத்துலேருந்து மந்திராலயம் வந்துடலாம். மந்திராலயத்துலேருந்து ஆலந்தி வந்துடலாம். ஆலந்திலேருந்து பன்றிபுரம் பார்த்துட்டு அழகாக ஜோரா பன்றிபுரம் ஆலந்தி பார்த்து திரும்பி டோமினி வந்துடலாம். ராதே கிருஷ்ணா ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ. மூன்று எவ்வளோ வாங்கி பாருங்க.